Nama at
Thank you.
Order, please. Kathanayak Valayagi.
Gaurava Sabhanagarath Arvithal. பாராளுமன்ற சபை முதல்வர் பதவி அரசாங்க கட்சியின் பிரதான நிர்கோலாசன் பதவிக்காக லட்சுமண் கிரியல்லவும் கயந்த கருணா திலக்கவும் நியமிக்கப்பட்டுள்ளதை அறிவிக்க விரும்புகிறேன். அறிவித்தண்டு பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மரபுகளின்படி எதிர்க்கட்சியாக எதிர்க்கட்சியில் உள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சிகளில் பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சி அல்லது சுயாதீன குழுவின் தலைவர் தான் ஏற்றுக்கொள்ளப்படுவார். பாராளுமன்ற மரபுகளின்படி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி தேசிய அரசாங்கத்திலிருந்து விலகி எதிர்க்கட்சியில் அமர்ந்துள்ள கட்சி ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சியாக அமைந்துள்ளமையால் அதன் தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அதற்கேற்ப அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ராஜபக்சவை எதிர்க்கட்சி தலைவராக பிரகரிக்கிறேன். கௌரவ சபானன் அவர் நிலைக்கட்டளையின் பிரகாரம் தங்களுக்கு நிரூபிக்கிறேன். இன்று வெளியாட்கள் ஏராளமானவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். அவ்வாறு அவர்களுக்கு இன்று வர முடியாது. அரசியல் அமைப்பின் 99-13 பிரிவின் பிரகாரம் அதை நான் வாசிக்கிறேன். குறிப்பிட்ட ஒரு உறுப்பினர் அல்லது அவ்வாறு அவர் உறுப்பினராக நியமிக்கப்படுகையில் அவரது பெயர் எந்த அரசியல் கட்சியில் உட்பட்டதோ அல்லது சுயாதீன குழுவிலோ என்று குறிப்பிடப்படும் வேட்பு மனுவிலும் அந்த கட்சி அல்லது குழுவில் ஒரு அங்கத்தவர் கேட்டு விலகுதல் விளக்கப்படுதல் என்று சொல்லப்படுகின்ற தருணத்தில் அவ்வாறு அந்த உறுப்பினர் நின்ற நாள் முதல் ஒரு மாத கால பகுதிக்குள் ஒரு மாத காலப்பகுதி பூர்த்தியாகின்ற போது அவரது அந்த பதவி விருதாகும் என்று சொல்லப்படுகின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் இந்த அரசியல் யாப்பின் பிரகாரம் அரசியல் பிரிவின் பிரகாரம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து அங்கத்துவத்தின் அவர் விலகிக்கொண்டார். அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஆசனம் இயல்பாகவே அவர்களுக்கு வரிதாகும். ஒரு மாத காலப்பகுதி பூர்த்தியாக அவர்களுடைய ஆசனம் வரிதாகும். இடையூறு நீங்கள் ஆரம்பத்தில் இவ்வாறு தானே கலைக்கப்பட்டது சரி என்று சொன்னீர்கள். நம்பிக்கையில்லா பிரேரணை ஏற்றுக்கொள்வது இல்லை என்று சொன்னீர்கள். எல்லாம் முடிந்துவிட்டது தான் இப்போது. சரி, கௌரவ சபாநாயகர் அவர்களை சொல்லுங்கள், சபை முதல்வர் அவர்களே சொல்லுங்கள். சரி, விவாதிப்போம். கௌரவ சபை முதல்வர், நாங்கள் சரியான வழக்கறிஞர்களுக்கு மாத்திரம்தான் பதில் வழங்குவோம். கௌரவ சபானன் அவர்களுடைய தர்க்கம் என்னவென்று சொன்னால், ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் அங்கத்தவர்கள் அந்த கட்சியிலிருந்து நீங்கியதன் பின்னர் ஒரு மாத காலப்பகுதிக்குள் அவர்களுடைய அந்த அங்கத்துவம் முடிவுக்கு வரும். 160 பேர் இன்று இருப்பது மொட்டு கட்சியில். மொட்டு கட்சியின் தலைவர் நீங்கள் தானே? கௌரவ சந்திம வீரக்குடி, கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஜனநாயகத்துவம் என்று கூறி
கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஜனநாயகத்துவத்தை பாதுகாப்பதாக கூறுகிறீர்கள். இதுவா ஜனநாயகத்துவம்? இன்று ஒரு சர்வாதிகாரி பாராளுமன்றத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அமைச்சரவை இல்லை, அமைச்சர் மாத்திரமே, பிரதம அமைச்சர் மாத்திரமே நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதுவா ஜனநாயகத்துவம்? நாங்கள் பாராளுமன்ற ஜனநாயகத்துவத்தை அளித்ததாக கூறுகிறீர்கள் கௌரவ சுமந்திரன் அவர்கள்.
நான் குறிப்பிட வேண்டும், எமது கட்சியின் நிலையை நான் இப்பொழுது குறிப்பிட வேண்டும். அதாவது நீங்கள் குறிப்பிடுங்கள். எமது கட்சியின் விடயத்தை குறிப்பிட வேண்டும். எதிர்கட்சி தலைவர் தொடர்பான விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். எமது கட்சியின் நிலைப்பாடு நீங்கள் குறிப்பிட்டவாறு எதிர்கட்சியில் காணப்படுகின்ற கட்சி, அதாவது அதிகமான அங்கத்துவங்களை கொண்டிருக்கின்ற கட்சியானது எதிர்கட்சி தலைவர் பதவியினை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இங்கிருக்கின்ற பிரச்சனை என்னவென்று சொன்னால், இரண்டு விடயங்கள் வினாக்கள் காணப்படுகின்றன. முதலாவது வினா, சுதந்திர கட்சி சுதந்திர கூட்டமைப்பு எதிர்கட்சியில் இருக்கின்றதா என்கின்றது முதலாவது விடயம். குறிப்பிட வேண்டும், சுதந்திர கூட்டமைப்பின் தலைவர் அரசாங்கத்தின் தலைவராக காணப்படுகின்றார். அதேபோன்று நிறைவேற்று தலைவராக காணப்படுகின்றார். அது மட்டுமல்லாமல் அவர் மூன்று அமைச்சுக்களை அமைச்சரவையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவேதான் இந்த நிலைப்பாட்டிலேதான் எமது கருத்தை குறிப்பிட வேண்டும். சுதந்திர கூட்டமைப்பின் அங்கத்தவர்கள், அந்த சுதந்திர கூட்டமைப்பின் தலைவர் அமைச்சரவையின் தலைவராக இருந்து மூன்று அமைச்சரவைகளை கொண்டு நடத்துகின்ற பொழுது இன்னொரு சுதந்திர கூட்டமைப்பின் தலைவர் எதிர்கட்சி தலைவராக நியமிக்கப்பட முடியாது. இரண்டாவது விடயம் சபை முதல்வராக எழுப்பப்பட்ட விடயம் தொடர்பானது. 99வது விடயம், அதாவது அரசியலமைப்பு 99வது உறுப்பை குறிப்பிடுகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பதவியிலிருந்து நீங்கினால் அல்லது ஒரு பாராளுமன்ற கட்சியிலிருந்து அவர் விலகினால், அவர் தெரிவு செய்யப்பட்ட கட்சியிலிருந்து விலகினால், அவருடைய பாராளுமன்ற அங்கத்துவம் இல்லாமலாக்கப்படுகிறது. முதலாம் முதல் ஒரு மாத காலாவதிக்கு பின்னர். ஆகவேதான் சுதந்திர கூட்டமைப்பிலிருந்து விலகியவர்கள், அதாவது சுதந்திர கூட்டமைப்பிலிருந்து அவர்கள் விலகி இருக்கின்றார்கள். முதலாவது விடயம். அது மட்டுமல்லாமல் அவர்கள் இன்னொரு கட்சியிலிருந்து அங்கத்துவத்தை பெற்றிருக்கின்றார்கள். ஆகவேதான் சுதந்திர கட்சியிலிருந்தான் சுதந்திர கூட்டமைப்பிலிருந்தான அங்கத்துவம் இல்லாமல் இருக்கின்றது. அது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். ஆகவேதான் இந்த விடயம் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். பாராளுமன்றத்தில் அதாவது ஏற்பாடுகளுக்கு இது மிகவும் முக்கியமாக காணப்படுகின்றது. இங்கே ஒரு தெரியாதவர்கள் கூட இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த பாராளுமன்றத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும், அதாவது இதுக்குள் இருக்கின்றார்கள். ஆகவேதான் பாராளுமன்றத்துக்கு அந்த உண்மையினையும் அறிவதற்கான ஒரு உரிமை இருக்கின்றது. ஆகவேதான் தெரிவுக்குழு ஒன்றாக அந்த உண்மையினை நாங்கள் தெரிய வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்களாக அவர்கள் கூறிக்கொண்டு பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கின்றார்கள். ஆனால் அவருடைய அங்கத்துவத்தை, பாராளுமன்ற அங்கத்துவத்தை அவர்கள் இழந்திருக்கின்றார்கள். ஆகவேதான் அந்த தெரிவுக்குழு ஒன்றை உருவாக்குமாறு நான் பிரேரிக்கின்றேன். ஆகவேதான் ஒரு சபாநாயகர் அவர்கள் நான் குறிப்பிட வேண்டும், எதிர்கட்சி தலைவர் பதவி எந்த விதத்தில் மாற்றப்படக்கூடாது. நீங்கள் ஒரு சரியான முடிவுக்கு வரும் வரை சில ஆகவேதான் இது அடிப்படை தொடர்பான விடயம். நாங்கள் எந்த ஒரு பதவியிலையும் நாங்கள் நீடித்திருக்க விரும்பவில்லை. இது ஒரு பாராளுமன்றம் ஒரு பிழையான அறிவுறுத்தலின்படிதான் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது. ஆகவேதான் இந்த உயர்நீதிமன்றம் 7 பேர் நீதி அரசர்களை கொண்ட உயர்நீதிமன்றம் அதனை நிராகரித்திருந்தது. ஆகவேதான் இந்த எமது அரசியலமைப்பு மேலும் மேலும் மூறப்படக்கூடாது. ஆகவேதான் இங்கே இருக்கின்ற பாராளுமன்ற குறிப்பிடுகின்றவர்கள் உடனடியாக இங்கிருந்து வெளியாக வேண்டும். இல்லையேல் உண்மையினை செறிவு குழு ஒன்றை ஆரம்பித்து நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். ஆகவேதான் அது அந்த நேரம் வரை எதிர்கட்சி தலைவர் பதவி எந்த விதத்திலும் மாற்றம் பெறக்கூடாது என்பதை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளும். ஆகவேதான் நீங்கள் எழுத்து மூலமான ஒரு வேண்டுகோளை விடுக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை எனது தீர்மானத்தினை நான் இங்கே மதிப்பேன். அதுபோன்று
கதாநாயகத்துமணி
கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த விடயம் குறித்து சுமந்திரன் அவர்கள் முன்வைத்த விடயங்களில் ஒரு விடயம் தொடர்பில் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அதாவது குறிப்பிட்ட ஒரு கட்சியை சார்ந்த ஒரு அங்கத்தவராக இந்த பாராளுமன்றத்துக்கு வந்த ஒரு உறுப்பினர் பிறகு வேறொரு கட்சியில் உறுப்புரிமையை பெற்றிருந்தார். ஒரு மாத காலத்தின் பின்னர் சட்டத்துக்கு ஏற்ப அவருடைய அந்த பதவி வரிதாகும். ஆனாலும் சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போன்று இது ஒரு சிக்கலான ஒரு விடயம். ஏனென்றால் சாட்சிகள் அதே போன்று சம்பவங்கள் இடம்பெற்ற ஒரு விடயம். ஆகவே மேலோட்டமாக பார்த்து அரசியலமைப்பை பார்த்து தீர்மானம் எடுக்க முடியாத ஒரு விடயம். ஆகவே இத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தில் என்றால் இந்த பிரச்சனை இன்று எதிர்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்ட மஹிந்த ராஜபக்சவுக்கும் இந்த பிரச்சனை ஏற்புடையதாகிறது. இது ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சனை. ஆகவே இந்த பிரச்சனை தொடர்பில் பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நியமித்து அது தொடர்பில் சாட்சியங்கள் சட்டங்கள் தொடர்பாக ஆய்ந்தறிந்து தகுந்த ஒரு தீர்மானத்தை மேற்கொள்வதுதான் ஏற்றது. அந்த பிரிவை நான் முன்வைக்க விரும்புகிறேன். நன்றி. கௌரவ சுசில் பிரேமஜயந்த் வாத்துக்கு செல்ல வேண்டாம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, 2015 ஆகஸ்ட் 17 இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முடிவுகளின் பிரகாரம் பாராளுமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட கட்சிகள் 5. ஐக்கிய தேசிய முன்னணி அல்லது ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி, மக்கள் விடுதலை முன்னணி, முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு உறுப்பினர், இபிடிபி டக்ளஸ் தேவானந்தா அவர்கள், இந்த 5 கட்சிகளும் தான் வர்த்தமானில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. மன்னிக்கவும், டிஎன்ஏ உடன் சேர்த்து 6. இந்த 6 அரசியல் கட்சிகளில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் அந்த கூட்டமைப்பில் பல கட்சிகள் கூட்டணியாக இணைந்துதான் போட்டியிட்டன. அதே போன்றுதான் ஐக்கிய தேசிய முன்னணியும் அதிலும் பல கட்சிகள் இணைந்திருந்தன. இந்த பாராளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி உறுப்பினர்கள் தான் கடந்த 3.5 வருட கால பகுதியில் இந்த பாராளுமன்றத்தில் உடன்பாட்டுக்கு வந்திருந்தது ஐக்கிய தேசிய கட்சியுடன். அவ்வாறுதான் ஒரு தேசிய அரசாங்கம் அமைக்கப்பட்டது. செப்டம்பர் 3 பேரணி கொண்டு வரப்பட்டது. அதற்கேற்பதான் அமைச்சர்களுடைய எண்ணிக்கை கூட அதிகரிக்கப்பட்டது. இப்போது இந்த பாராளுமன்றத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் யாருமே தெரிவு செய்யப்படவில்லை. வர்த்தமான அறிவித்தலின் பிரகாரமும் வேட்புமனுவின் பிரகாரமும் என்று நான் தான் அந்த ரெண்டிலும் கையொப்பமிட்டேன். ஆகவே இப்போது ஒரு கூட்டமைப்பு இல்லை. ஆகவே ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிதான் நீங்கள் சொன்னது போன்று எதிர்கட்சியில் பிரதான கட்சியாக அமைவது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் எந்த ஒரு உறுப்பினருக்கும் எதிர்கட்சி தலைவர் பதவி வைப்பதற்கான எந்த தடையும் இல்லை. அந்த எதிர்கட்சி பதவி எவ்வாறு கிடைக்கும் என்று நீங்கள் கூறினீர்கள், அறிவித்தீர்கள். அதுதான் இறுதி அறிவித்த கௌரவ கம்மன் பிள. இந்த விடயம் தொடர்பில் கௌரவ சுமந்திரன் அவர்கள் ஆரம்பத்தில் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிர்கட்சி இடையூறு. இந்த பாராளுமன்றத்தில் மூன்று முன்மாதிரிகள் இருக்கின்றன. ஜனாதிபதி அவருடைய கட்சியிலிருந்து எதிர்கட்சி நியமிக்கப்பட்ட ஒரு முறை இருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சி டிபி விஜயதுங்க ஜனாதிபதியாக இருந்த போது ஐக்கிய தேசிய கட்சியின் காமினி திசாநாயக்க எதிர்கட்சி தலைவராக இருந்தார். 2001 பொதுசன ஐக்கிய முன்னணி தலைவி சந்திரிகா குமார் துங்க ஜனாதிபதியாக இருந்த போது ஐக்கிய பொதுசன மக்கள் முன்னணியின் உறுப்பினர் ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அண்மைக்கால உதாரணம் தான் 2015 ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த போது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் நிமல் சிறிபால எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அவ்வாறென்றால் மூன்று முன்னுதாரணங்கள் பாராளுமன்றத்தில் காணப்படுகின்றன. இரண்டாவது விடயம், ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கின்றாரா குறிப்பிட்ட உறுப்பினர்களுடைய அங்கத்துவம் இழக்கப்பட்டதாக? இல்லை, அவ்வாறில்லை. அவ்வாறென்றால் மற்றவர்களுடைய தேவைகளை தேடி பார்க்காமல் தம்முடையதை பார்த்துக் கொண்டிருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கௌரவ ராவ் கவ்தீம் அவர்கள்,
கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் எனக்கு வந்த ஒரு குறுஞ்செய்தி தொடர்பாக நான் அதாவது டெய்லி முறையிலிருந்து கிடைக்கப்பட்ட ஒரு குறுஞ்செய்தி தொடர்பாக நான் குறிப்பிட வேண்டும். சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களை எதிர்கட்சி தலைவராக நியமிப்பதற்கு அவர்கள் முன்மொழிந்திருக்கின்றார்கள். அதாவது முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்றார். இது அதாவது தனிப்பட்ட ஒரு விடயம் அல்ல. ராஜபக்ச அவர்களே, நாங்கள் கௌரவ ராஜபக்ச என்று குறிப்பிட வேண்டுமா திரு ராஜபக்ச என்று குறிப்பிட வேண்டுமா என்பதை இங்க இருக்கின்ற பிரச்சனை. இந்த வினா என்னவென்று சொன்னால், எமது அரசியல் அமைப்பில் அது பாராளுமன்றத்தின் ஊடாக நீதிமன்றத்தில் தான் மக்களுடைய அதிகாரம் பயன்படுத்தப்படுகின்றது. நீதித்துறை அதிகாரமானது இந்த பாராளுமன்றத்தில் தான் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் இந்த பாராளுமன்றத்தில் தீர்மானிக்கப்பட வேண்டும். ஆகவேதான் இது எமக்கு முக்கியமான விடயம் என்னச்சா, ஒரு தெரிவு குழு ஒன்றை நியமித்து இந்த விளம்பரங்கள் நாங்கள் அறிய வேண்டும். இது உண்மையான விடயமா இல்லை என்பதை நாங்கள் பாண வேண்டும். எனக்கும் வாசனை ஆணையக்கர் அவர்கள் கமன்பில்ல அவர்கள் ஒரு சட்டத்தரணிகள். அவர்கள் ஜனாதிபதிக்கு சட்ட அறிவுரை வழங்கினார்கள். அதனூடாக கௌரவ ராஜபக்ச அவர்களை மிகவும் நெருக்கடியான நிலைக்கு அவர்கள் தான் தள்ளினார்கள். ஆகவேதான் இந்த பிரச்சினை இந்த பாராளுமன்றத்தினால் தீர்க்கப்பட வேண்டும். தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டால் இது தொடர்பான விவரங்களையும் படிக்க வேண்டும். அதே போன்று சுதந்திர கூட்டமைப்பின் அரசியலமைப்பை கூட நாங்கள் படிக்க வேண்டும். இது அதாவது எமது தேர்தல் ஆணையாளரை கூட நாங்கள் இங்கே அழைத்து அவர்களுடைய யாப்பை கூட நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் யார் என்று சொன்னால், கடைசி பாராளுமன்ற தேர்தலில் சுதந்திர கூட்டமைப்பு தான் போட்டியிட்டது. 19-13 குறிப்பிடுவது என்னவென்று சொன்னால், இவர் ஒருவர் அதாவது உறுப்பினர் பதவியில் நீக்கப்பட்டாலே அவர் நீதிமன்றத்தில் கூறப்பட முடியும். அல்லாவிட்டால் அவர் வேறு ஒரு கட்சிக்கு தாவுகின்ற பொழுது, அதாவது அங்கத்துவத்தை பெறுகின்ற பொழுது அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி இல்லாமலாகின்றது. இதுதான் அந்த விடயம். நாங்கள் விவரத்துடன் கேட்க வேண்டிய விடயம். அதேபோன்று நிலைய கட்டளையும் குறிப்பிடுகின்றது. அதுவேதான், அதாவது சில புதிய உறுப்பினர்கள் இங்கே காணப்படுகின்றார்கள். அதாவது தெரிவு குழுவின் தீர்மானத்தை நாங்கள் காத்திருந்து தீர்மானத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
சரி, முடித்துக் கொள்வோம். கௌரவ தினேஷ் குணவர்த்தன, கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி உறுப்பினர்களாக அரசாங்க கட்சியின் பாராளுமன்றத்தில் அரசாங்க தரப்புக்கு பிற்பாடு அதிகூடிய உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக எம்மை கௌரவ சபாநாயகர் சற்று முன்னர் அறிவித்தார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி உறுப்பினர்களில் அதிகூடிய பெரும்பான்மை கொண்ட கட்சியை சார்ந்த மஹிந்த ராஜபக்ஷ எதிர்கட்சி தலைவராக பெயரிடப்படுவதாகவும் நீங்கள் அறிவித்தீர்கள். கௌரவபூர்வமாக இனி குறிப்பிட விரும்புகிறேன், ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் ஜனாதிபதி இருப்பதன் காரணமாக ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்கு பாராளுமன்ற எதிர்கட்சி பதவி கிடைப்பதில்லை என்று சுமந்திரன் அவர்கள் பொருளற்ற ஒரு தர்க்கத்தை முன்வைத்தார். சந்திரிகா குமாரதுங்க அம்மையார் ஜனாதிபதியாக இருந்தபோது இந்த பிரதமரே தான் அவரின் கீழ் பதவியேற்றவர். அன்று எதிர்கட்சி தலைவராக மஹிந்த ராஜபக்சவை இந்த பாராளுமன்றம் அங்கீகரித்தது. அந்த வரலாற்றை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இரண்டாவது விடயம், சுசில் பிரேமஜயந்த் குறிப்பிட்டார், நீங்கள் ஏற்கனவே வழங்கிய கட்டளைகளின் பிரகாரம் பாராளுமன்றத்துக்கு நியமிக்கப்படுவது எந்த அரசியல் கட்சியிலோ அக்கட்சியின் பொதுச்செயலாளர் விடுக்கின்ற அறிவித்தலின் பிரகாரம்தான் தங்கள் எதிர்கட்சி தலைவரை நியமிப்பதாக இந்த பாராளுமன்றத்துக்கு அறிவித்தீர்கள். எண்ணிக்கை அல்ல, பாராளுமன்றத்துக்கு அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் அறிவித்ததுதான் அமுலுக்கு வரும் என்று அமரவீர் அதன்படி அறிவித்திருக்கின்றார். ஆகவே எதிர்கட்சி தலைவர் பதவியை இவ்வாறான பொருளற்ற தர்க்கங்கள் காரணமாக கேலிக்குட்படுத்த வேண்டாம். அவற்றை கருத்தில் கொள்ளாது நாங்கள் பாராளுமன்ற நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். கௌரவ சபாநாயகர் சந்திரிகா பண்டாநாயக்க அம்மையார் அமைச்சரவை அமைச்சராக இருக்கவில்லை, ஜனாதிபதி மாத்திரம்தான். அவர் அமைச்சரவையில் அமைச்சு பொறுப்பேற்கவில்லை. கௌரவ விசித்தமுனி சொய்சா, கௌரவ சபாநாயகர் அவர்களே, இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக நானும் லக்ஷ்மண் செனவிரத்னவும் இந்திக பண்டாநாயக்கவும் இந்த அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு நல்குவதற்காக அரசாங்கத்துடன் இணைந்திருக்கிறோம். நாங்கள் அவ்வாறு இணைந்து கொள்வதற்கு பல காரணங்கள் ஏதுவாகின. முக்கியமாக பாராளுமன்ற வரலாற்றில், இந்த நாட்டில் அரசியல் வரலாற்றில் பாராளுமன்றம் சீரழிந்து நிறைவேற்றுத்துறை, சட்டவாக்கத்துறை, நீதிமன்றத்துறை என்ற மூன்று துறைகளும் முரண்பட்டு இந்த நாட்டில் நடைபெற்ற சம்பவங்கள் பற்றி இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். இந்த நாட்டில் இடம்பெற்ற அரசியல் உறுதிப்பாடின்மை, அது இந்த நாட்டு வாழ்கின்ற குடிசை வாசிக்கும் மாளிகையில் வாழ்கின்ற நபருக்கும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த நாட்டு மக்களின் தோளின் மேல், வறிய மக்களின் தோளின் மேல் இன்று வரி சுமத்தப்பட்டிருக்கின்றது. அவர்கள் நுகர்கின்ற பொருட்கள் மறைமுகமாகவும் வரி செலுத்துவோருக்கு நேர் வரியாகவும் இந்த வரி இன்று சுமத்தப்பட்டிருக்கின்றது.
நாட்டில் பொறுப்பு கூறுகின்ற ஒரு அரசியல் கட்சியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இந்த பாராளுமன்ற மரபுகளை மதிக்கின்ற அரசியலமைப்பில் நாங்கள் சத்தியப்பிரமாணம் செய்துள்ள விடயங்கள் தொடர்பில் எமக்கு ஒரு பூரண கடப்பாடு இருக்கின்றது. சில கட்சிகள் சிறிய கட்சிகளாக இருந்த போதிலும் அவர் நடந்து கொண்ட விதம், அவர் அரசியல் அறிவு கூர்மை, அதை நாங்கள் மதிக்கிறோம், அதை நாங்கள் பெருமைப்படுத்துகிறோம். ஆகவே முக்கியமாக இந்த கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன, அதே போன்று மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோருடன் இணைந்து செயற்படுவதில் எமக்கு எந்த தடையும் இல்லை. ஆனாலும் இப்போது எனக்கு தெரியாது, அவர் வேறொரு கட்சியில் அங்கத்துவம் பெற்றதாக நான் ஊடகங்கள் கண்டேன். எம்முடைய கௌரவ ஆலோசகர் என்றுதான் நான் அவரை கருதுகிறேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினராக நாங்கள் ஒரு பொறுப்பேற்றிருக்கின்றோம், எமக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது, எமது ஆதரவாளர்களை பாதுகாக்கின்ற கடப்பாடு எமக்கு இருக்கிறது. உண்மையிலேயே நாங்கள் மூடி மறைத்துக் கொள்ளப்பட்ட ஒரு பூக்களை போன்றது, அந்த பூவுக்குள் வந்து நுழைய வேண்டும். உண்மையிலேயே நாங்கள் ஐக்கிய சுதந்திர முன்னணியினராக நாங்கள் மிகவும் பரிதாப நிலைக்கு உட்பட்டிருக்கின்றோம். தொடருங்கள். இவர்களுக்கு இந்த கட்சியை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. நான் பிறப்பிலேயே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர், எனது தந்தை அவிசாவில்லை ஒருங்கிணைப்பாளர். இவர்கள் அதை இன்று மறந்து விட்டிருக்கிறார்கள். 1979 ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அவிசாவெல்லை தொகுதியில் நகரசபைக்கு போட்டியிட்டேன். எனது தந்தையும் நானும் போட்டியிட்டோம். 1989 அவ்வாறு போட்டியிட்டோம். அப்போது எந்த வேட்பாளரும் இருக்கவில்லை. முன்வருவதற்கு 48 தொகுதிகளிடம் பெறாத இடங்களில் 7 பிரதிநிதிகள் கொல்லப்பட்ட அந்த காலகட்டத்தில், கௌரவ சபாநாயகர் அவர்களே, அத்தகைய ஒரு காலகட்டத்தில் அந்த மாவட்டத்தில் நான் அபேட்சகராக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டேன்.
அன்று எந்த ஒரு தலைவரும் எமக்கு வாக்களிக்க மாறு சொல்லவில்லை. எந்த தலைவரும் எமது மாவட்டங்களுக்கு வந்து சொல்லவில்லை, வாக்களிக்குமாறு சொல்லவில்லை. நாங்கள் தன்னந்தனியே சென்று இலங்கை சுதந்திர கட்சியின் அந்த நீலவர்ண கொடியை ஏந்தி நாங்கள் சென்றோம். நாங்கள் பிரஜா உரிமை இல்லாதிருந்த சிறிமாவோ அவர்களை பிரதமராக்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். அது மாத்திரமல்ல, சந்திரிகா பண்டார நாயக்க குமாரதுங்க அம்மையார் அவரை சனாதிபதி ஆக்குவதற்கு நாங்கள் கொடுத்த ஒத்துழைப்பை மங்கள சமரவீர அவர்களுக்கு தெரியும், எஸ் பி திசா நாயக்க அவர்களுக்கு தெரியும். நாம் சபாநாயகர் அவர்களே, நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இளைஞர் முன்னணியில் இருந்து இரண்டாம் இலக்கத்தில் ஸ்டாலினி திலகரத்ன அவருடைய அந்த நிர்வாக சபையில் நாங்கள் உறுப்பினராக இருந்தோம். நானும் என்னுடைய தந்தையாரும் அன்று கொழும்பு மாவட்டத்துக்கு எனது தந்தையார் போட்டியிட்டார். எமது தாயாரிடம் உறவினர்கள் சொன்னார்கள், ஏன் தந்தையும் மகனையும் ஏன் போட்டியிருக்கின்றீர்கள், யாரையும் எல்லோரையும் இழக்கப் போகின்றீர்கள் தானே என்று என் அம்மாவிடம் எல்லோரும் வந்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், என்னுடைய மகன் பாராளுமன்றத்துக்கு செல்வார் என்று. நாங்கள் உயிரை பணயம் வைத்து இந்த கட்சிக்கு பிரஜா உரிமை இல்லாதிருந்த சிறிமா பண்டார நாயக்க அம்மையாருக்கும் சபாநாயகர் அவர்களே, மகள் மகன் எல்லோரும் கட்சியை விட்டு சென்ற போதும் கூட நாங்கள் அந்த கட்சியிலே இருந்தோம். ரஞ்சித் மந்து பண்டார் அவர்கள் மற்ற அவர்கள் இருக்கின்றார். நான் அவரும் கீரியும் பாம்பும் போல நாங்கள் அன்று இருந்தோம். 17 பேர் தண்டனை பெற்று காணப்படுகின்றார்கள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவை காணி பிணக்குகள் அல்ல, இவை கேம் அல்ல, டீல் அல்ல, இவை அரசியல் போராட்டங்கள். இன்று கீரியும் பாம்பும் ஒரே ஆசனங்கள் இன்று அமர்ந்து கொண்டு கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரே மேடையில் ஏறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. காரணம் ஏன்? கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாம் எமக்கு எமது அமைப்பாளர் 100 பேர் அளவில் என்னிடம் பேசினார்கள். விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பேசினார்கள். இன்று நாங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முன்னோக்கி நோக்கி செல்லவும் முடியாது, பின்னோக்கி செல்லவும் முடியாது. முன்னோக்கி செல்லவும் முடியாமல் பின்னோக்கி செல்ல முடியாமலும் எக்கோ கோவணத்தை கலற்ற வேண்டும், இல்லை என்றால் வேலியை அகற்ற வேண்டும். இரண்டில் ஒன்றை செய்தே ஆக வேண்டும். சபாநாயகர் அவர்களே, கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாங்கள் 2001 தேர்தலில் முனுராகலை மாவட்டத்தில் நானும் எமது சுமாத அம்மையாரும் புஷ்பகுமாரும் நாங்கள் 3 பேர் சபாநாயகர் அவர்களே, அம்பத்தொட்டையை தோல்வியடையும் போது, அத்தனகொல்லை தோல்வியடையும் போது, நாங்கள் முனராகலை மாவட்டத்தில் மாத்திரம்தான் அந்த நீல அடையாளத்தை நாங்கள் உறுதி செய்தோம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, அப்படி செய்த எமக்கு என்னென்ன செய்தார்கள் அதையெல்லாம் நான் இங்கு சொல்ல மாட்டேன். என்னதான் இருந்தாலும் எமது முன்னாள் சனாதிபதி அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எனக்கு நீங்கள் கபினட் அமைச்சரவை ஒன்றை தந்தீர்கள், அது உண்மை, அதை நான் மதிக்கின்றேன். ஆனால் நீ உங்களுக்கு உங்களை மதித்தாலும் கூட உங்களை சூழ இருக்கின்றவர்கள் ஓநாய்களுடன் இந்த பயணத்தை முன்னெடுக்க முடியாது, இந்த பயணத்தை முன்னெடுக்க முடியாது. அத்தோடு மைத்திரிபால சிறிசேன அவர்களுக்கு நான் அவரை மதிக்கின்றேன். அவர் எனக்கு என்னை பணியாற்றுவதற்காக சிறப்பாக பணியாற்றுவதற்காக அமைச்சு பதவியை கொடுத்தார். சபாநாயகர் அவர்களே, வெள்ளசு அப்பாவி மக்கள் 200 ஆண்டுகள் பூர்த்தியாகின்ற 1818 அந்த போராட்டத்துக்கு எமக்கை கொடுத்த அமைச்சுக்கள் என்ன? எனக்கு வனசீவராசிகள் அமைச்சு, புஷ்பேவுக்கு தேங்காய் அமைச்சு, இப்படிப்பட்ட அமைச்சுகளை தான் கொடுத்தார்கள். நான் காட்டு அமைச்சர், புஷ்பே தேங்காய் அமைச்சர், இந்த மாதிரியான அமைச்சுக்களை தான் கொடுத்தார். நான் காட்டை பற்றி சொன்னேன். முதலில் மொழியை புரிந்து கொள்ளுங்கள், சிங்கள மொழியை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து கௌரவ சபாநாயகர் அவர்களே, இவ்வளவுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கட்சி பேதம், கட்சி இன்று இந்த மக்களுக்கு அது தேவையில்லை. இந்த மக்கள் எல்லோருமே, கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த நாட்டு மக்கள் எமது பிரதமரை செய்தோம், அவரை பிரதமர் ஆக்கினோம், இவரை ஜனாதிபதி ஆக்கினோம் என்று குடும்பங்களை எல்லாம் லட்சக்கணக்கில் வாக்குகளை சேகரித்துக் கொண்டார்கள். கௌரவ சபாநாயகர் அவர்கள், அப்பாவி மக்கள் யாருமே எந்த நன்மையும் அடையவில்லை. அந்த வெள்ளாசை இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு எனக்கு ஓரளவுக்கு பங்களிப்பு செய்ய முடிந்தது. கடந்த அரசாங்கம் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. எமது ஆட்சி காலத்தில் நான் பணியாற்றும் பொழுது எனக்கு கடந்த ஆட்சி கால பணியாற்றிடம் கொடுக்கவில்லை. ஆனால் ரஞ்சித் மண்டும் பண்டார், ஆனந்தகுமார் சிறி யாருமே என்னை எதிர்க்கவில்லை. நாங்கள் 200 குளங்களை அமைத்தோம். கடந்த ஆட்சி பணியாற்றவில்லை என்று சொன்னாலும் கூட மைத்திரிபால சிறிபேன் அவருடைய தலைமையில் நாங்கள் 200 குளங்களை ஆரம்பித்து 100 குளங்களை கட்டி முடித்திருக்கின்றோம். எமது மிகவும் அழகான நகரம் பண்டாரவில்லை, அது கல்வி நகரே, சென்ட் தோமஸ், சென்ட் ஜோசப் ஆமி ஸ்கூல், அடுத்து ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகள், சுற்றுலா நகரம். அதை அம்பாந்தொட்டை கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்தார்கள், அதை நாங்கள் நிறுத்தினோம். 100 நாள் அரசாங்கத்தின் கீழ் நாங்கள் அதை நிறுத்தினோம். அந்த பான்களை கருத்திட்டும் 15,000 அளவுக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நாங்கள் குடாவ நீர்த்தேக்கம் 38 கிலோமீட்டர் நாங்கள் R1 அமைத்து 25,000 ஏக்கர் நீர்த்தேக்கத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் சபாநாயகர் அவர்களே, அந்த 3 குளங்களை சார்ந்ததாக 100 சிறிய குளங்களை நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். எமது மாவட்ட மக்களுக்கு பணியாற்ற வேண்டிய தேவை எமக்கு இருக்கின்றது. எனக்கு அமைச்சுகள் இருந்தாலும் பரவாயில்லை, இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. நான் UNP வந்ததாக நீங்க நினைக்க வேண்டாம். நீங்கள் நினைக்க வேண்டாம், நான் அரசியல் நிலைப்பாட்டை ஏற்படுத்த தன்மை ஏற்படுத்துவதற்காக நான் உதவி செய்ய வந்தேனே ஒழிய யுஎன்பிக்கு நான் வந்து சேரவில்லை. யுஎன்பியில் இருந்து அரசாங்க ஆட்சியை கைப்பற்றுவதற்கு நான் அன்று 100,000 ரூபாயை கொண்டு சென்று கொடுத்தேன். எமது பணத்தை எமது உழைப்பை கட்சிக்காக கொடுத்திருக்கின்றோம். நாங்கள் எமது சொந்த பணத்தை செலவு செய்து நாங்கள் இந்த கட்சியை கட்டி எழுப்பியிருக்கின்றோம். எமது கட்சியை கட்டி எழுப்புவதற்காக ஒரு வெற்றிமிக்க ஒரு கூட்டமைப்புக்கு நாங்கள் இன்று இணைந்திருக்கின்றோம் என்பதை கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அடுத்து நான் முன்னர் சொன்னதை போல இன்று முக்கியமான விடயங்கள் காணப்படுகின்றன. சபாநாயகர் நாள் பத்திரங்கள் சமர்ப்பித்தல். முதலில் 2017 ஆண்டுக்காக கணக்காய்வாளர் தலைமை அதிபதியின் வருடாந்த அறிக்கை மற்றும் 2019 ஆண்டின் தேசிய கணக்காய்வு அறிக்கையை நான் சமர்ப்பிக்கின்றேன். கௌரவ சபை முதல்வர், அது அச்சிட வேண்டும் என்று நான் பிரிக்கின்றேன். இரண்டாவது, இலங்கை சனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பின் 41(a)(6) உறுப்புரையின் பிரகாரம் 2018 ஆண்டின் 2001 எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் செயலாற்றுகை அறிக்கை மற்றும் 3வதாக இலங்கை சனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பின் 41(a)(6) உறுப்புரையின் பிரகாரம் 2018 முதலாம் காலாண்டுக்கான தேசிய கொள்வனவு ஆணைக்குழுவின் முன்னேற்ற அறிக்கையும் இலங்கை சனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பின் 41(a)(6) உறுப்புரையின் பிரகாரம் முதலாம் காலாண்டு மற்றும் 2வது காலாண்டுக்காக தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அறிக்கையை நான் சமர்ப்பிக்கின்றேன். அடுத்து சபையின் நடவடிக்கைகள். எவ்வளவு நேரம் நாங்கள் இதை கொண்டு செல்ல இருக்கின்றோம்? இன்று ஒத்திவைப்பு பிரேரணை ஒன்று இருக்கின்றது. இன்று இந்த விவாதம் இன்றைக்கும் நாளைக்கும் நடத்தப்படவுள்ளது. நன்றி. சபை ஒத்திவைப்பு. சபை ஒத்திவைப்பு. பாராளுமன்றம் நாளை பிற்பகல் 1 மணி வரை சபை ஒத்திவைக்கப்படுகின்றது. சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை கௌரவ நலிந்த ஜெயதீஷ் அவர்கள். சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை 1978 ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட நிறைவேற்ற சனாதிபதி உரையினால் கடந்த 4 ஆண்டுகளாக ஏற்படுத்தப்பட்ட பாதிப்பு பாரியது. 1988 ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்ற சகல ஜனாதிபதி தேர்தலின் பொழுது நிறைவேற்ற சனாதிபதியை நீக்குவது பிரதான வாக்குறுதியாக இருந்த அதேவேளை 1994, 2005 மற்றும் 2015 ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல்களில் அந்த கருத்து வெற்றி அளிக்கப்பட்டது. நிறைவேற்ற சனாதிபதி இருக்கக்கூடிய தான் தோன்றித்தனமானதும் சனநாயக விரோதமானதுமான விடயம் மற்ற எல்லா விடய சந்தர்ப்பங்களிலும் தெளிவாக தெரிகின்ற காரணத்தினால் நிறைவேற்ற சனாதிபதி முறையை ரத்து செய்வதற்கான செயற்பாட்டை துரிதமாக்குமாறு இந்த சபைக்கு நான் பிரிக்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் நினைக்கின்றேன் இந்த அரசியல் குழப்பத்துக்கு பின்னராக ஒரு பாராளுமன்றம் வகையிலே சனநாயகம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய மிகவும் துரிதமானதும் வலுமானதுமான ஒரு நடவடிக்கையாக இந்த நிறைவேற்று சனாதிபதியை ரத்து செய்யும் இந்த விடயத்தை நான் பார்க்கின்றேன். நிறைவேற்று ஜனாதிபதிக்கூடிய பாதிப்பு தொடர்பாக கடந்த 40 ஆண்டுகளாகவும் நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம். அதனால்தான் இப்படிப்பட்ட வலுவான சர்வாதிகார பதவி ஒன்றை ரத்து செய்வதற்காக சகல சனாதிபதி தேர்தலின் பொழுது அது பிரதான ஒரு கோஷமாக முன்வைக்கப்பட்டது. ஆகவே இந்த நாட்டில் பெரும்பாலான மக்கள் இந்த நாட்டில் சனநாயகத்தை மதிக்கின்ற, இந்த நாட்டின் அரசியல் நாகரிகத்தை எதிர்பார்க்கின்ற, இந்த நாட்டின் அரசியல் பண்பாட்டை எதிர்பார்க்கின்ற பெரும்பாலான மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருப்பது இந்த தான் தோன்றித்தனமான சர்வாதிகார இந்த நிறைவேற்று சனாதிபதி முறையை ரத்து செய்வதுதான். அதற்கு கௌரவ சபாநாயகர் அவர்களே, 1978 ஆம் ஆண்டு இந்த பதவியை அறிமுகப்படுத்தப்பட்ட நாளிலிருந்து பெருமளவு எதிர்ப்பு குறிப்பாக எமது இடதுசாரி இயக்கத்திலும் எமது முற்போக்கு சக்திகளிலிருந்தும் முன்வைக்கப்பட்டது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன், 1982 ஆம் ஆண்டு 1வது சனாதிபதி தேர்தல். உறுப்பினர் அவர்களே, தயவு செய்து தத்தமது ஆசனங்களில் அமருங்கள். இங்கு இல்லை என்றால் இந்த விவாதத்துக்கு அது இடையூறாக அமைந்துவிடும். முன்னர் சொன்ன இந்த அரசாங்கத்தை அமைத்த பின்னர் இவர்களுக்கு அரசியல் நாகரிகம் பண்பாடு எதுவுமே தேவையில்லை. அரசாங்கத்தை அமைக்கும் வரைக்கும் தான் இவர்களுக்கு அதெல்லாம் தேவைப்பட்டது. நிறைவேற்று சனாதிபதி முறை போன்ற ஒன்றை செவிமடுப்பதற்கு தயாராக இல்லை இவர்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, கௌரவ சபாநாயகர் அவர்களே, மிக்க நன்றி. கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஆகவே 1982 சனாதிபதி தேர்தலிலிருந்து இதற்காக எமது நாட்டில் அரசியல் இயக்கங்கள் முயற்சி எடுத்தன. 1988 ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக மக்கள் சக்தி என்ற வகையிலே திருமாவ் பண்டாரநாயக்க அம்மையார் முன்வைத்த இந்த கொள்கை பிரகடனத்தில் 2 இலக்க விடயமாக இந்த நிறைவேற்று சனாதிபதி உரை ரத்து செய்து நிறைவேற்று அதிகாரத்தை பாராளுமன்றம் மற்றும் அமைச்சரவைக்கு நான் கையளிப்பேன் என்று அவர் வாக்குறுதி அளித்திருந்தார். விஜித்முனி சோய்சா அவர்கள் மிகவும் ஆவேசத்துடனும் இலங்கை சுதந்திர கட்சியின் வரலாற்றை குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்காக உழைத்த, அதற்காக தமது காலத்தை நேரத்தை அர்ப்பணிப்பு செய்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆதரவாளர்கள், உண்மையான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆதரவாளர்களுடைய எதிர்பார்ப்பும் கூட இந்த சிறிமா பண்டார் நாயக்க 1988 சனாதிபதி தேர்தலில் கொடுத்த அந்த வாக்குறுதிதான். அவர் நிச்சயமாக நல்லெண்ணத்துடன் அந்த தேர்தல் முறையை ரத்து செய்வதற்கு முயற்சி செய்தார். 1994 ஜனாதிபதி தேர்தலில், அந்த ஜனாதிபதி தேர்தலிலும் கூட, அந்த பொது தேர்தலிலும் கூட சிறிமா பண்டார் நாயக்க அம்மையார், சந்திரிகா பண்டார் நாயக்க அம்மையார் பொதுஜன மக்கள் முன்னணி அந்த கொள்கை பிரகடனத்தை வெளியிடும் போது தெளிவாக சொன்னார்கள், நிறைவேற்று சனாதிபதி முறையை ரத்து செய்வது எமது வேலை திட்டத்தின் முதன்மையான விடயம் என்று சொன்னார். அதையடுத்து கௌரவ சபாநாயகர் அவர்களே, சந்திரிகா பண்டார் நாயக் அம்மையார் 1995 ஜூலை 15 முன்னதாக இந்த தான் தோன்றித்தனமான இந்த சனாதிபதி முறையை ரத்து செய்வதாக அவர் சொன்னார். அவர் எழுத்து மூலமாக கொடுத்தார். எமது நியால் கலாபத்தி அவர்கள் சனாதிபதி வேட்பாளராக போட்டியிடும் போது அவர் அதிலிருந்து விலகுவதற்கு அவர் கொடுத்த அந்த எழுத்து மூலமான வாக்குறுதிதான் காரணமாக அமைந்தது. அதையடுத்து அவர் 6 ஆட்சி செய்து 1999 சனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் புதிய அரசியலமைப்பை முன்வைப்பதற்கு ஒரு கலந்துரையாடல் தொடங்கப்பட்டது. அந்த கலந்துரையாடலிலும் கூட நிறைவேற்று சனாதிபதியை ரத்து செய்து பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறுகின்ற ஒரு அரசியலமைப்பு பற்றி பேசப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2005 சனாதிபதி தேர்தல், அந்த தேர்தலில் மைந்த சிந்தனை புதிய நாடு என்கின்ற வேலை திட்டத்தின் கீழ் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்ற நிறைவேற்று சனாதிபதி முறையை ரத்து செய்கின்ற மற்றும் மற்ற பிரச்சனைகளுக்கு தீர்க்கின்ற புதிய அரசியலமைப்பு ஒன்றை அனைவருடைய இணக்கப்பாட்டுடன் நான் சமர்ப்பிப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே 2005 பிரதான கோஷமாகவும் இந்த விடயம் இருந்தது. அடுத்து 2010 மைந்த சிந்தனை எதிர்கால நோக்கு, அதிலும் கூட அது நேரடியாக ரத்து செய்வதாக சொல்லவில்லை என்றாலும் கூட பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறுகின்ற ஒரு பதவியாக மாற்றுவதாக அப்போதைய மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வாக்குறுதி அளித்திருந்தார். நிறைவேற்று சனாதிபதி முறை தொடர்பாக மிக ஒரு தேர்தல் பிரகடனத்திலே விவரங்களுடன் வெளியிடப்பட்டது 2015 இது மஹிந்த சிந்தனையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு சேர்த்து இதை நான் சொல்கின்றேன். முன்னரில் நிறைவேற்று சனாதிபதி பதவியானது தேர்தலை பிற்போடுவதற்கும் தேர்தலில் ஆட்சிப்பிடம் ஏறுகின்ற அரசாங்கங்களை இல்லாதொழிப்பதற்கு, அடக்குமுறையை கொண்டு நகர்த்துவதற்கு, அரச நிறுவனங்களை விற்பதற்கு, குற்றவாளிகளை காப்பதற்கு மற்றும் தீத்தொழிலாளர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குதல், நாட்டை காட்டிக் கொடுத்த உடன்படிக்கையிலும் கூட இந்த பதவியை வைத்துத்தான் மேற்கொள்ளப்பட்டது என்று நிறைவேற்று சனாதிபதி உரையினால் இந்த நாட்டுக்கு ஏற்படுத்தப்பட்ட பாதகம் தொடர்பாக விவரங்களுடன் 2010 மைந்த சிந்தனையிலேயே சொல்லப்பட்டது. அடுத்து 2015 மைந்த ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டது. அந்த தேர்தல் உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய 10 ஆட்சி காலத்திலே அந்த நிறைவேற்று சனாதிபதியை பாவித்தமை தொடர்பாக பயன்படுத்த விடயம் தொடர்பாக பெரும் எதிர்ப்பு ஏற்படுத்தப்பட்டது. அதன் விளைவாக அந்த பதவியை ரத்து செய்வதற்கான ஒரு அரசியல் கோஷம் எழுப்பப்பட்டது. மாதுளுவாவை சோபித்த உள்ளிட்ட சமூக நீதி இயக்கங்கள் அதை முன்னெடுத்தன. அவ்வாறான மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இந்த நிறைவேற்று சனாதிபதி முறையை ரத்து செய்வதற்கான செயற்பாட்டில் முன்னின்று உழைத்தன. மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் நவம்பர் மாதம் 2014 ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து வெளியேறி நிறைவேற்று சனாதிபதி முறையை ரத்து செய்வதாக சொல்லித்தான் அவர் வந்தார். அவர் வெளியில் வந்து நவநகர மண்டபத்திலே அவர் முதலாவது ஊடக சந்திப்பிலே 2014 நவம்பர் 21 சொல்கின்றார், 100 நாட்களுக்குள் நிறைவேற்று சனாதிபதி முறையை ரத்து செய்வேன், செய்ய மக்களுக்கு முன்னால் மக்கள் அபிப்பிராய வாக்கெடுப்பை நடத்தி அதை செய்திருக்க முடியும். அவர் 100 நாட்களில் இந்த பதவியை ரத்து செய்வதாக சொன்னார். அடுத்து தேர்தல் செயற்பாட்டின் போது வெளியில் வந்து சொன்ன முதல் குற்று மாத்திரமல்ல, தேர்தல் செயற்பாட்டிலும் கூட அவர் இப்படி சொன்னார். அவர் சொல்கின்றார், இந்த மத்துகமில் நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே இப்படி சொல்கின்றார், ஊழல் மிக்க இந்த நிறைவேற்று சனாதிபதியை இல்லாதொழிப்பதற்கு அனைவரும் இணையுங்கள் என்று நான் கேட்டுக் கொள்கின்றேன். இது முறை ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இதை எதிர்க்கின்றது. முன்னர் சனாதிபதி பதவிக்கு வந்தவர்கள் அதை பேரளவிலே சொன்னார்கள் ரத்து செய்வதாக, ஆனால் நான் இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றேன், நிச்சயமாக இந்த நிறைவேற்று சனாதிபதி முறையை நான் ரத்து செய்வேன் என்பதை உறுதியாக சொல்கின்றேன். பல கட்சிகளுடைய 47 கட்சி தலைவர்கள் இந்த இணக்கப்பாட்டில் கைச்சாத்திட்டிருக்கின்றனர். இதற்கு முன்னர் யாருமே செய்யாத ஒன்றை நான் செய்ய போகின்றேன் என்பதை உறுதிப்பட என்று சொன்னார். அந்த தேர்தல் மேடைகளிலே அவர் மேடைக்கு மேடை அவ்வாறுதான் முழங்கினார். மைத்ரிபால சிறிசேன என்கின்ற வேட்பாளர் அதிக தடவை அதைத்தான் சொன்னார். அடுத்து அவர் சனாதிபதி பதவிக்கு வந்த பின்னர் இந்த செயற்பாட்டில் மாதுருவாவை சோபித்த தேர்தல்களுடைய அந்த இறுதி கிரியையின் போது அந்த இறுதி கிரியைகளின் போது அவர் சொன்னார், மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஒரு வாக்குறுதி ஒன்றை கொடுக்கின்றார், நிறைவேற்று சனாதிபதி முறையை சோமித்து அவர்கள் எதிர்பார்த்ததைப் போல இந்த நிறைவேற்று சனாதிபதி முறை ரத்து செய்வதற்கென்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என்று சொல்கின்றார். ஆகவே இந்த நாட்டில் பல சனாதிபதி தேர்தல்களின் போது இந்த வாக்குறுதி பிரதான வாக்குறுதியாக களம் கண்டது. அது மாத்திரமல்ல சபாநாயகர் அவர்களே, 2015 சனாதிபதி தேர்தலின் பொழுது ஒரு பக்கத்தில் நிறைவேற்று சனாதிபதி முறையை ரத்து செய்வதாக பொது வேட்பாளர் முன்வந்த போது அதற்கு எதிர்கட்சி உறுப்பினர்களும் அதை நிறைவேற்று சனாதிபதியை பாதுகாப்பதாகவோ அல்லது அதை அதிகரிப்பதாகவோ சொல்ல முடியாது. ஆகவே குறைந்தபட்சம் கொள்கை பிரகடத்திலாவது அவர் அதை சேர்க்க நேர்ந்தது. நிறைவேற்று சனாதிபதி முறையில் அரசியல் அமைப்பு சபையின் பிரகாரம் பொருத்தமான முறையிலே திருத்தப்படும் என்று சொல்கின்றார். இப்படித்தான் 40 ஆண்டுகளாக இது முன்னெடுக்கப்பட்டது. 82 ஆண்டிலிருந்து ஜனாதிபதி தேர்தல் பிரதான கோஷமாகவும் இதுதான் இருந்தது. 94 ஆம் ஆண்டு, 2005 ஆம் ஆண்டு மற்றும் 2015 ஆம் ஆண்டு தேர்தல்களில் இந்த நாட்டின் பெரும்பாலான மக்கள் வாக்களித்து அந்த நிறைவேற்று சனாதிபதி ரத்து செய்வதற்கு தமது விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆகவே மீண்டும் மீண்டும் இதை பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக இது இருக்க முடியாது. இதை நாங்கள் செயலில் காட்ட வேண்டும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த தற்போதைய சனாதிபதி அவர்கள் அவருடைய பிரதான தேர்தல் வாக்குறுதி மற்றும் அவர் ஆட்சிக்கு அவரை ஆட்சியில் அமர்த்திய விடயமாகவும் அதுதான் இருந்தது. நிறைவேற்று சனாதிபதியை ரத்து செய்தல், அந்த பதவி ரத்து செய்வதற்கான அந்த 5 ஆண்டு பயணத்திலே முதல் 100 நாட்களில் தான் அந்த நிறைவேற்று சனாதிபதியின் அந்த பதவியில் அதிகாரங்களை குறைப்பதற்கான 19வது அரசியல் அமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இப்பொழுது சொல்கின்றார், நிறைவேற்று துறையின் அதிகாரத்தை குறைத்த 19வதையும் இல்லாதொழிக்க பார்க்கின்றார்கள். அவர் சொல்கின்றார், 19வது இல்லாதொழிக்க பார்க்கின்றார். நிறைவேற்று சனாதிபதியை ரத்து செய்வது பற்றிய விடயத்தை எல்லாம் இப்பொழுது அவர் மறந்துவிட்டார். உண்மையிலேயே நாங்கள் தேர்தல்களில் இந்த நிறைவேற்று சனாதிபதியை ரத்து செய்வதற்கு நாங்கள் மக்களுக்கு முன்னால் ஏற்படுத்தப்பட்ட அந்த கலந்துரையாடலை விட மக்கள் இப்பொழுது அனுபவத்தினூடாக கண்டிருக்கின்றார்கள் இந்த சனாதிபதி முறையின் பாதகத்தை. அதற்கு வேற எதுவும் தேவையில்லை. கடந்த 50 நாட்களே போதும். நாங்கள் இதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் 20வது அரசியல் அமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்த போது அதை எதிர்த்த நிறைவேற்று துறையை அதிக பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் எம்மிடம் கேட்டார்கள், சரி சொல்லுங்களே நிறைவேற்று சனாதிபதி முறையில் நாட்டுக்கு ஏற்பட்ட 5 பாதகத்தை சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். நாங்கள் அதற்கு பதிலளிக்க வேண்டிய தேவை எமக்கு இல்லை. கடந்த 50 நாட்களிலே மைத்ரிபால சிறிசேன அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை விதமே போதும் போதுமானது நிறைவேற்று சனாதிபதி முறை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு. ஆகவே இந்த இதை ரத்து செய்வதற்கான பயணத்தின் பொழுது நிறைவேற்றப்பட வேண்டிய சில பிரமாணங்கள் இருந்தன. பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இருக்குமானால், அவருக்கு கட்சியிலே அதிகாரம் இருக்குமானால், அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் அவர் அந்த அனுபவம் இருக்கின்றது. மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஒரு கட்சியின் அதிகாரமும் இல்லை, பாராளுமன்ற அதிகாரமும் இல்லை, அப்படி இருந்தும் கூட அவர் தான் தோன்றித்தனமாக செயற்பட்டார். அரசியல் அமைப்பில் ஏதும் ஓட்டைகள் இருக்கின்றனவா என்று பார்த்தார், டிபெக்சில் செய்யப்பட்டதா என்று பார்த்தார். இதுதான் நிறைவேற்று சனாதிபதி செயற்பட்ட விதத்தை நான் சொல்கின்றேன். கடந்த காலங்களிலே நிறைவேற்று சனாதிபதி பதவி அதை பாதுகாப்பதற்கு முன்னர் பேசியவர்கள் இப்பொழுதும் அந்த கருத்தில் இருக்கின்றார்களா என்று கேட்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். சிலர் சொல்கின்றார்கள் நிறைவேற்று துறையை பாதுகாக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் நாட்டை காக்க முடியாது என்று சொல்கின்றார்கள். நாங்கள் கேட்க வேண்டும் ஒரு கேள்வி, இந்த 50 நாட்களிலே இந்த நாட்டின் சனநாயகத்துக்கு, நாகரிகத்துக்கு, அரசியல் பண்பாட்டுக்கு இந்த நிறைவேற்று துறை என்னென்ன பாதகத்தை ஏற்படுத்தியது என்பதை பார்த்து, அதன் மூலம் நாட்டுக்கு என்ன அபகீர்த்தி ஏற்பட்டது என்பதை பார்த்து கொண்டு, இது ஒன்னும் ஒரு நாளேனும் இதை முன்னெடுத்து செல்வதற்கு நீங்கள் கையை உங்களால் உயர்த்த முடியுமா? இந்த 50 நாட்களிலே அந்த கேட்ட கேள்விகளுக்கு பதில் கிடைத்ததை போல, இதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னர் எண்ணம் பெற்ற அவர்கள் கேட்ட கேள்விக்கும் பதில் கிடைத்திருக்கின்றது. அதாவது நிறைவேற்று சனாதிபதி பதவி அறிமுகப்படுத்தி இந்த நாட்டுக்கு எண்ணம் பெற்றார் சொன்னார், தற்செயலாக இந்த பதவிக்கு ஒரு பைத்தியக்காரர் அமர்ந்து விட்டால் என்ன நடக்கும் என்று கேட்டார். 40 ஆண்டுகள் சென்று விட்டது அதற்கு பதில் கண்டுபிடிப்பதற்கு. அதை கண்கூடாக நாங்கள் இந்த பைத்தியக்காரர் இந்த கதிரையில் அமர்ந்தால் என்ன நடக்கும் என்பதை பார்ப்பதற்கு. அது இன்று தேவைக்கும் அதிகமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி ஒருவர் இந்த பதவிக்கு வந்த பின்னர் எப்படி செயற்படுவார் என்பதை நாங்கள் இந்த நாட்டு மக்கள் பார்த்தார்கள். ஆகவே இந்த வாய்ப்பை நாங்கள் தட்டி கழிக்க கூடாது. அதற்கான எந்த நாகரிகமும் இல்லை, அதற்காக எந்த உரிமையும் இல்லை. நிறைவேற்று துறையில் இருக்கக்கூடிய தான் தோன்றித்தனத்தை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி இருக்கின்ற நிலையிலே, உயர்மன்ற தீர்ப்பு கிடைத்திருக்கின்ற நிலையிலே, கௌரவ சபாநாயகர் அவர்களே, இனிமேலும் இதை நாங்கள் முன்னெடுத்து செல்கின்றோம். நான் பாராட்டுகின்றேன் குமார் வெல்கம் அவர்கள். இன்று ஐலண்ட் பத்திரிகைக்கு அவர் ஒரு கூற்றை முன்வைத்திருந்தார். அவர் சொல்கின்றார், அரசியல் அமைப்பை மீறிய சனாதிபதி அவர் இனிமேலும் இந்த பதவியில் இருக்கக்கூடாது என்று சொல்கின்றார். சிலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருக்கு சிலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உப தலைவர் சொல்கின்றார், அரசியல் அமைப்பை மீறிய மைத்ரிபால சிறிசேனா இனியும் அந்த பதவியில் இருக்கக்கூடாது என்று. அதுதான் உண்மை விடயம். ஆகவே இனியும் நிறைவேற்று சனாதிபதி முறையை நாங்கள் முன்னெடுத்து சென்றால், உலகில் சில நாடுகள் இருக்கின்றன இந்த பாரண பதவியை முன்னெடுக்கின்ற, ஆனால் இந்த அளவுக்கு இந்த பதவியில் அமர்வுகின்றவர் இப்படி செயல்படுவார் ஆனால், இனி வரும் காலங்களில் சனாதிபதி பதவி கூட இந்த நாட்டில் தக்க வைக்க முடியாது. காரணம், நிறைவேற்று சனாதிபதி அல்ல, சனாதிபதி பதவி கூட இந்த நாட்டில் மக்கள் பெரும் எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் இந்த பதவியில் அமர்கின்றவருடைய நடத்தையை பார்த்து. ஆகவே நாங்கள் தயவு செய்து கேட்பது இவ்வளவுதான். நாங்கள் 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை சமர்ப்பித்தோம். அதை கொண்டு வந்த போது சில சிறு குழுக்கள் அவர்களுக்கு பெரிய கட்சிகளில் இணைந்து கொள்ளாமல் பாராளுமன்றத்துக்கு வர முடியாது, குறைந்தபட்சம் பிரதேச சபைக்கு கூட செல்ல முடியாது. ஆகவே அந்த எப்படியாவது இதை தொங்கிக் கொண்டு வரத்தான் பார்க்கின்றார்கள். அப்படி சிலர் ஒரு ஏதாவது ஒரு தலைவருக்கு பின்னால் செல்வதற்கு இவ்வாறான இந்த பதவியை வைப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அரசியல் அமைப்பு திருத்தும் போது நிறைவேற்று சனாதிபதி போன்ற மிகவும் பாரதூரமான அரசியல் அமைப்பு திருத்தத்தை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக எமக்கு பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை நிறைவேற்ற வேண்டியிருக்கின்றது. மக்கள் அபிப்பிராய வாக்கெடுப்பை நடத்த வேண்டியிருக்கின்றது. மக்கள் அபிப்பிராய வாக்கெடுப்பை நடத்த வேண்டும், அதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம். இன்று நாங்கள் பின்பற்றுகின்ற இந்த அரசியலமைப்பில், 78வது அரசியலமைப்பில் 19 தடவைகள் திருத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் மக்கள் முன்னால் அது முன்வைக்கப்படவில்லை, மக்களிடம் அங்கீகாரம் பெற விடவில்லை. ஆகவே மக்களுடைய அபிப்பிராயத்தை பெற வேண்டும். இப்பொழுது நான் சிறு சிறு குழுக்களை பற்றி நான் சொன்னேன் முன்னரே. அந்த அவர்களுடைய எதிர்ப்பை நாங்கள் ஒரு பக்கத்தில் வைப்போம். கடந்த காலங்களில் இப்படி சொன்ன அவர்கள் சொல்கின்றார்கள், நாட்டில் 159 லட்சம் மக்கள், அவர்களுக்கு தான், அவர்கள் தான் வாக்காளர்கள், அவர்கள் தான் இறை நாட்டின் இறைமையை கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்ற அது உண்மை. அவர்கள் தான் இந்த நாட்டில் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும், அது உண்மை. ஆகவே அந்த 159 லட்சம் மக்களுக்கு நாங்கள் வாய்ப்பை கொடுக்க வேண்டும். அவர்கள் சொன்னதை போல டலா செல்ல பெரும் அவர்களும் சொல்கின்றார், இந்த பாராளுமன்ற 225 பேர், உயர்நீதிமன்றம் அல்லது நீதிபதிகளுடைய 365 அல்லது அப்படி சபாநாயகர் அல்லது ஜனாதிபதி அவர்கள் தீர்மானிக்க முடியாது இந்த நாட்டில் என்ன செய்ய வேண்டும் என்று, இந்த நாட்டு மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அது நல்லது. வாக்காளர்களுக்கு நாங்கள் தீர்மானிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க வேண்டும் என்றால் இந்த பாராளுமன்றத்தினால் நிறைவேற்று சனாதிபதி முறை ரத்து செய்வதற்கான பிரேரணையை பாராளுமன்றத்திலிருந்து இடையூறு வரக்கூடாது, பாராளுமன்றத்தை அதை எதிர்க்கக்கூடாது, மக்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும். எல்லோரிடம் நாங்கள் கேட்பது இவ்வளவுதான். எமது நாட்டின் நிறைவேற்று சனாதிபதி முறைமை தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த கருத்து அந்த நிலையிலே இருக்கின்ற நிலையில் இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பை கொடுப்போம், மக்களுக்கு தீர்மானம் எடுப்பதற்கு வாய்ப்பு கொடுப்போம். நிறைவேற்று சனாதிபதி முறையை இனியும் பேண வேண்டுமா இல்லையா என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும். மக்கள் தீர்மானித்தால் இது நல்லது என்று அதை நாங்கள் எதிர்க்க முடியாது. ஆனால் இந்த 225 வைத்துக் கொண்டு அதை நாங்கள் தடுக்கக்கூடாது. கடாது சனாதிபதி தேர்தலின் போது ஐக்கிய தேசிய கட்சியும் மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய அரசியல் மேடைகளிலே நிறைவேற்று சனாதிபதி முறையை ரத்து செய்வதற்கான பல விடயங்களை சொன்னாலும் கூட, நேற்று ரணில் விக்ரமசிங்கே சொல்கின்றார், அடுத்த பொது தேர்தலில் 3/2 பெரும்பான்மையை தாருங்கள், அப்பொழுது நிறைவேற்று சனாதிபதியை ரத்து செய்வோம் என்று சொல்கின்றார்கள். ஒரு நாளும் நடக்காததைத்தான் சொல்கின்றார். அவர்கள் 3/2 பெரும்பான்மை தாருங்கள் என்று கேட்கின்றார், நாங்கள் இதை மாற்றுகின்றோம் என்று. 3/2 பெரும்பான்மையை பெற்ற எந்த பாராளுமன்றமும் அதை மாற்றவில்லை. மஹிந்த ராஜபக்சே அவர்கள் 2010 3/2 பெரும்பான்மை பெறவில்லை, ஆனால் அவை அதை அமைத்துக் கொண்டார். அதை என்ன செய்தார், 17 அரசியலமைப்பு திருத்தத்தை ரத்து செய்து 18 அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்தார். நிறைவேற்று சனாதிபதி முறையை மேலும் வலுதாக்கி கொண்டார். இந்த தான் தோன்றித்தனமான அந்த இந்த சனாதிபதி பதவி 2 தான் போட்டியிட முடியும் என்பது ஒரு சரத்து இருந்தது, அதையும் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் நீக்கினார். பாராளுமன்றத்தின் 3/2 பெரும்பான்மை தலைவர் ஒருவர் ஒருபோதும் அந்த பதவியை அவர் ரத்து செய்ய மாட்டார். இதுதான் செய்வதற்கு சரியான தருணம். இதுதான் யாருக்கும் பெரும்பான்மையை அமைத்துக் கொள்ள முடியாத ஒரு தருணம் இது. கடந்த 50 நாட்களிலே நாங்கள் அந்த சூழ்ச்சியை தோற்கடிப்பதற்கு இணைந்து கொண்ட அனைவரும் இந்த சந்தர்ப்பத்திலே சனநாயகத்தின் நாமத்தால் அரசியல் நாகரிகத்தால் ஒரே அணியில் நின்று கொண்டு இந்த முறையை ரத்து செய்து பாராளுமன்றத்துக்கு நோக்கி, பாராளுமன்ற அரசியலமைப்பை நோக்கி நாங்கள் சென்று கொள்வோம், செல்வோம். மஹிந்த ராஜபக்சே அவரிடம் நாங்கள் கேட்கின்றோம், நீங்கள் இந்த பதவியின் மூலம் நிறைய நீங்கள் அடிபட்டீர்கள், 2010 நீங்கள் சொன்னீர்கள், 2010 நீங்கள் மறந்து விடுங்கள், இந்த 50 நாட்களிலே இந்த மஹிந்த ராஜபக்சே அவருடைய நட்பதிப்பை போக்கியது வேற எதுவும் இல்லை, இந்த நிறைவேற்று சனாதிபதி முறையை பாவித்து தான் அவருக்கு அதை செய்தார்கள். மஹிந்த ராஜபக்சே அவருடைய நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த தமக்கு ஏற்படுத்தப்படுகின்ற இந்த அவமானத்திலிருந்து அவரால் தப்ப முடியாமல் போனது. அவருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த தானும் பாதிக்கப்பட்ட சிலங்கா சுதந்திர கட்சியிலே 88 அம்மையார் அவர்கள், சிறிமாவ அம்மையார், சந்திரிகா அவர்கள், 2005 தான், 2010 தான், 2015 நேரடியாக இல்லாலும் மறைமுகமாகவும் தான் சொன்ன அந்த அரசியல் விடயத்தை அமைய செயற்பட வேண்டும். இருந்தாலும் கூட அவருக்கு இந்த அரசியலமைப்பு இருக்கும் வரைக்கும் இனி ஒருபோதும் அவரால் சனாதிபதி தேர்தலுக்கு வர முடியாது. சூழல் இருக்கின்றவர்கள் சொல்லலாம் இதில் போட்டியிட முடியும் என்று மீண்டும் அவரை தூக்கி அடிக்க பார்க்கின்றார்கள். ஆகவே நீங்கள் உங்களுடைய குழுவை வழிநடத்துங்கள், உங்களுடைய சுதந்திர கட்சியை வழிநடத்துங்கள், சூழல் இருக்கின்ற உங்களை பயன்படுத்தி பாராளுமன்றத்துக்கு வர பார்க்கின்றவர்களுக்கு நீங்கள் அஞ்சக்கூடாது. நீதிமன்றத்துக்கு முன்னால் அந்த படியிலிருந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிக்கின்றவர்கள் அல்ல, உண்மையான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்தவர்கள். விஜிதமுனி சோய்சா, குமார வில்கம போன்றவர்களுடைய கருத்துக்களை பெறுங்கள். அவர்கள் சொல்வார்கள் இதில் உண்மையான விடயம் என்ன என்று. அப்பொழுது உங்களுக்கு தீர்மானம் ஒன்றை எடுக்க முடியும், மனச்சாட்சிக்கு அமைய தீர்மானம் எடுக்க முடியும். நாங்கள் அனைவரும் இணைந்து நாங்கள் தயாராக இருக்கின்றோம், அனைவருக்கும் நாங்கள் மதிக்களிக்க தயாராக இருக்கின்றோம். இது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாகதை நாங்கள் பார்ப்போம். இதற்கு இதன் புண்ணியம் அனைவருக்கும் போய் சேரும், அதை நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நாங்கள் இதை கொண்டு வந்தோம் என்ற மட்டில் மக்கள் விடுதலை முன்னணி கொண்டு வந்த காரணத்தினால் காழ்ப்புணர்ச்சி முன்னிறுத்தி இதை நீங்கள் எதிர்க்க கூடாது. இந்த பாராளுமன்றத்தில் செய்த மிக வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விடயமாக நாங்கள் இதை பார்ப்போம். 62 லட்சம் மக்கள் வாக்களித்து அந்த பதவிக்கு வந்த சனாதிபதி அவர்கள்
அவரது அனைத்து பாவங்களையும் கழுவுவதற்கு இந்த நிறைவேற்ற அதிகாரத்தை இல்லாதொழித்தால் அதை செய்ய முடியும். ஒவ்வொருவரது தோள்களின் மீது ஏறி மீண்டும் இந்த நிறைவேற்ற அதிகாரத்தின் மீது அமர்வதற்கான உங்கள் கனவு நனவாகாது. மின் குமிழை மீண்டும் ஒளிர வைப்பது போல, அணையும் மின் விளக்கினை மீண்டும் ஒளிர வைப்பது போல நீங்கள் இதை செய்ய முடியாது. இந்த பாராளுமன்றத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கின்றது. மீண்டும் நான் கேட்பது, தாமதிக்காது இந்த 20வது திருத்தத்தை 3-2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றி மக்களிடம் அதனை அளித்து அவர்களது ஆணையும் பெற்றுக்கொண்டு இந்த நாட்டில் சிறந்த ஒரு அத்திவாரத்தை இடுவதற்கு அனைவரும் ஒன்றிணைவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த பிரிணையை வழிமொழிவது விஜித ஏராத் அவர்கள். நாங்கள் 4:30 வரை இந்த விடயங்களை வழிநடத்தி செல்ல இருக்கின்றோம். நலிந்த ஜெயதிசா அவர்களது பிரிணை நான் வழிமொழிகின்றேன். அதனையொட்டி சில வார்த்தைகளை உரையாற்ற விரும்புகின்றேன். இந்த பாராளுமன்ற வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள். 50 நாட்கள் இந்த நாட்டை உலுக்கிய அந்த காலம் முடிந்து மீண்டும் இந்த பாராளுமன்றம் வலமைக்கு திரும்பியிருக்கின்றது. அதன் 1வது நாள் இன்று. தெளிவாக நாங்கள் பார்த்தோம், முழு நாடுமே பார்த்துக் கொண்டு இருந்தது. இந்த பிணக்குகள் அனைத்துமே இந்த தான் தோண்டித்தனமான நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைதான் இதற்கு முதற்காரணம். ஒரு நாட்டுக்கு தலைமைத்துவம் தேவை. ஆனால் தலைமைத்துவம் தேவை என்று கூறிக்கொண்டு தலைமைத்துவத்திற்கு தலைவருக்கு பதிலாக அந்த பதவியில் ஒரு பைத்தியக்காரனை நியமித்தால் இன்று நாங்கள் அனுபவிப்பதை போல்தான் நாங்கள் அனுபவிப்போம். ஆகவே தலைவர் என்பவர் பைத்தியக்காரனாக இருக்கக்கூடாது. சட்டத்தையும் நேர்மையும் மீறி செயற்படுவதற்கு ஒரு தலைவருக்கு எந்த அனுமதியும் கிடையாது. இந்த 50 நாட்களில் நாங்கள் அதனை பார்த்தோம். 2015 ஜனவரி 8 8ஆம் தேதி இந்த நாட்டின் அரசியலில் ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட்டது. அதற்கு முக்கிய காரணம் அதற்கு முன்பிருந்த தான் தோன்றித்தனமான அந்த ஏகாதிபத்திய ஜனாதிபதி முறையை ஒழிக்க வேண்டும் என்ற குரல் எழுப்பப்பட்டது. 100 நாட்களை கொடுங்கள் என்று மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இதனை நான் இல்லாமல் ஒழிப்பேன் என்று கேட்டார். 62 லட்சம் மக்கள் அவருக்கு வாக்களித்தார்கள். ஆனால் அந்த வாக்குறுதிகளை மிக மிக தெளிவாக அவர் அதனை மீறிவிட்டார். நிறைவேற்ற அதிகாரங்களை குறைப்பதற்கு நாங்கள் முயன்றோம். அன்று அந்த பாராளுமன்ற கட்டமைப்பு அப்படி இருந்தது. மக்கள் சுதந்திர முன்னணிக்கு, சுதந்திர கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு 160க்கு மேல் உறுப்புரிமை இருந்தது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு 42 உறுப்பினர்கள், ஜேவிபிக்கு 3 உறுப்பினர்கள் இருந்தார்கள். நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்தோம், எல்லோரும் நாங்கள் விளங்கிக் கொண்டோம். இந்த சர்வதிகார நிறைவேற்று அதிகார முறையை நாங்கள் இல்லாதொழிக்க வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும் அதிகாரத்தை என்று நாங்கள் அன்று பாடப்பட்டோம். 19வது திருத்தத்தை கொண்டு வந்து அதற்கு வாக்களித்தோம். ஐக்கிய தேசிய கட்சியின் 42 பேர், கூடுதலாக ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் உறுப்பினர்கள்தான் வாக்களித்தார்கள். கூடுதலாக இப்பொழுது குறைபாடு கேள்விகள் 32-2-71 என்ற பிரச்சனைகளை கேள்விகளை எழுப்பியவர்கள்தான் என்று கேள்வி தலை அசைத்து கைகளை தூக்கியவர்கள் வாக்களித்தார்கள். ஜெய் பிலர் நாங்கள் 3 பேர் தான் வாக்களித்தோம். 19வது திருத்தம் ஒரு சிறந்த ஒரு முன்கொண்டு செல்வதற்கான சிறந்த அடி என்று நாங்கள் அன்று பார்த்தோம். ஆனால் உயர்நீதிமன்றம் தவறில்லை என்று அன்று தீர்ப்பளித்தது. சகலதுமே தான் நினைத்து கூறப்படுபவை கட்டுக்கதைகள் என்று அன்று தீர்ப்பளித்தது உயர்நீதிமன்றம். அந்த தீர்ப்பில் தேர்தல்கள் தேவையில்லை என்று கூறப்படவில்லை. மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பதவியை ராஜினாமா செய்த போது அவருக்கு ஒன்றை கூறினார். ஜனாதிபதியும் கூறிய போது தேர்தல் வாக்கெடுப்பு தேவையில்லை என்று நீதிமன்றம் கூறியிருப்பதாக கூறியிருக்கின்றது என்று கூறினார்கள். ஆனால் இந்த 80 பக்கத்தை கொண்ட இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தேர்தல் வாக்கெடுப்புகள் தேவையில்லை என்று இல்லை என்று கூறவில்லை. இந்த மக்களின் தேர்தல் உரிமையை பாதுகாப்பதை தான் உறுதி செய்திருக்கின்றது. அந்த பிரிவுகளில் பந்திவுகளில் மக்கள் மீதான தேர்தல் உரிமையை வாக்கு உரிமையை இல்லாமல் செய்யவில்லை. இரண்டு விடயங்கள் இருக்கின்றன இந்த தீர்ப்பில். அரசியலமைப்பில் 12(1) பிரிவில் அடிப்படை உரிமை மீறல்கள் பிரிவில் அனைத்து நபர்களும் சமமாக கருதப்பட வேண்டும் என்று மீறப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான ஜனாதிபதியின் தீர்ப்பானது முடிவானது அனைத்து மக்களையும் சமமாக மதித்தல் என்பது மீறப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது, மக்களின் தேர்தல் உரிமை வாக்கெடுப்பு உரிமை வாக்குரிமை மீறப்பட்டிருக்கின்றது. வாக்குரிமை யாராலும் மீற முடியாது. நமக்கு தெரியும், 2015 ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற தேர்தலில்தான் இந்த 225 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். மக்களால் தான் இந்த வாக்குகள் அளிக்கப்பட்டன. 19வது திருத்தம் நிறைவேற்றப்பட்ட பின்னர், அதற்கு முன்னர் அல்ல. ஆகவே இந்த 19வது திருத்தத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது, 5 வருடங்களுக்கு அந்த பதவிகாலம் பாராளுமன்றத்தின் பதவிகாலம் தொடரும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இங்கே தேர்தல்களில் வெற்றி பெறும் உறுப்பினர்களை சட்டவாக்கத்தை ஏற்றுவதற்கு நிதி பொறுப்பினை மேற்கொள்வதற்கு பிரதிநிதிகளாக இங்கே வருகின்றார்கள். அதுதான் ஜனநாயகத்தின் முறையில். ஆனால் நடந்தது என்ன? மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் எங்கோ இருக்கும் ஒரு நபர், மைத்ரிபால சிசேனா ஒரு நபர், மக்களின் தேர்தல் ஆணையை அவர் அபகரித்து விட்டார். தனியொரு நபருக்கு அப்படி ஒரு அதிகாரம் பெற்றுக் கொடுக்க முடியுமா? இல்லை. நிறைவேற்ற அதிகாரம் இருக்கும் என்ற வழியில் நாட்டின் அரசியலமைப்பு அல்லது அடிப்படை உரிமை சட்டத்தின் தனி ஒருவரால் மீறுவதற்கு இடமளிக்கப்படவில்லை. உச்சநீதிமன்றம் கூறியது, எந்த ஒரு நபராலும் ஜனாதிபதியாலும் மக்களின் வாக்குரிமையை தேர்தல் உரிமையை பறிக்க முடியாது. ஆகவே பாராளுமன்றத்தை தான் தோன்றுத்தனமாக கலைக்க முடியாது என்று கூறியது. ஆகவே இதன் மூலம் மக்களின் வாக்குரிமை மீறப்பட்டிருக்கின்றது. தேர்தல் வாக்குரிமை தேவையில்லை என்று நீதிமன்றம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் பாதுகாப்பதற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனை மறுக்க முடியாது, இல்லாதொழிக்க முடியாது. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் இந்த நாட்டின் ஒரு பிரஜை, எல்லோரும் பிரஜைகள். ஆனால் மக்களுக்கு பிரஜைகளுக்கு சமமான உரிமைதான் இருக்கின்றது. அந்த தீர்ப்பின் 87 பக்கத்தின் வரிகளை நான் வாசிக்கின்றேன்.
இஃப் திஸ் கோர்ட்,
இந்த நீதிமன்றமானது இந்த மனுதாரர்கள் சமமற்ற நடாத்துகையை வழங்குவதற்கு தவறி இருப்பார்கள் என்று கூறுவாராயின் இது சமமாக சட்டத்தை மீறுவதாக கருதப்படும். இது அவமதிக்கும் ஒரு விடயம். இது உறுப்புரை 4D இனை மீறுகின்றதாக அமைகின்றது. இந்த உறுப்புரையில் அடிப்படை உரிமைகளை மதித்தல் பற்றி குறிப்பிடப்படுகின்றது. சட்டவாட்சியானது சட்டவிரோதமான ஏற்பாடுகளை கருத்தில் கொள்ளாது சட்ட ரீதியான ஏற்பாடுகளை பாதுகாத்தல் வேண்டும்.
தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. சமமாக சட்டம் மீறப்படுவதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பதற்கல்ல, மீறுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது கொடுக்க முடியாத ஒரு அதிகாரம். இது பாராளுமன்றத்தை கலைப்பதை ஏற்றுக்கொண்டால் சட்டத்தை மீறுவதற்கு அதிகாரம் கொடுப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே தவறு. ஆகவே இங்கே தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டின் மக்களின் இறைமைதான் இங்கே நியாயாதிக்கம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியிடமிருந்த தாந்தூண்டித்தனமான பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான அதிகாரம் 19 திருத்தத்தின் மூலம் நாங்கள் முடக்கிவிட்டோம். அது முற்போக்கு சிந்தனையான ஒரு விடயம். அது நடக்காவிட்டால் இன்று நாங்கள் இங்கே கூடியிருக்க முடியாது. மக்களின் பொருளாதார சமூக பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்காது. அடுத்ததாக தெளிவாக தெரிகின்றது, 12(1) என்ற பிரிவை மீறப்பட முடியாது என்று கூறப்பட்டிருக்கின்றது.
Has been issued outside.
பிரகடனமானது சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் இந்த மனுதாரர்களின் உரிமைகளையும் மீறியுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அவர்களது உரிமைகளை இது மீறியுள்ளது. இந்த பிரசைகள் எவ்வாறு வலுக்கட்டாயமான அதிகாரத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். மேற்கூறிப்பட்ட காரணங்களுக்காக 12(1) உறுப்புரையின் கீழ் இந்த மனுதாரர்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளன. இந்த பிரகடனத்தின் மூலமாக ஆகவே இந்த பிரகடனம் செல்லுபடியாகாது என்று நாம் தீர்ப்பளிக்கின்றோம்.
12(1) பிரிவை மீறப்படுவதை நாங்கள் இடமளிக்க முடியாது. அனைத்து நபர்களையும் சமமாக மதிப்பது மிக முக்கியமான ஒரு விடயம். ஆகவே இந்த வழக்கு தீர்ப்பு மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பை அன்சாட் அறிக்கையில் சேர்க்குமாறு நான் கேட்கின்றேன். இதுதான் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக நிறைவேற்று அதிகார முடைய ஜனாதிபதிக்கு இருப்பதாக கூறிக்கொண்டு தான் தோன்றித்தனமான அதிகாரத்தை இல்லை என்று கூறி இந்த நாட்டு மக்களின் வரலாற்று தீர்ப்பை அவர்களது அதிகாரத்தை உறுதிப்படுத்திய ஒரு வழக்கு தீர்ப்பு. அதேபோல 50 நாட்களுக்குள் பல விடயங்களை நாங்கள் பார்த்தோம். இந்த சம்பவங்கள் பற்றி மீண்டும் மீண்டும் கதைக்க தேவையில்லை. ஆனால் இந்த 50 நாட்களுக்குள் அனைவரும் தெளிவாக புரிந்து கொண்ட ஒரு விடயம், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட இந்த ஜனாதிபதி முறை எவ்வளவு சிக்கலானது. தற்பொழுது பிரதி சபாநாயகர் அவர்கள் அக்கிராசனத்துக்கு வருவார். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, 50 நாட்களுக்குள் நாட்டு மக்கள் பல புத்தகங்களால் நூல்களால் படிக்க முடியாத பல விடயங்களை அனுபவத்தால் கற்றுக்கொள்ளக்கூட பல விடயங்களை கற்றுக்கொண்டார்கள். அதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அரசியல் ரீதியாக எவ்வாறு எமது நாடு எப்படி அச்சுறுத்தலை எதிர்நோக்கி இருக்கின்றது என்று கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் மக்கள் இந்த பாடத்தை கற்பதை போன்று பல புத்தகங்களால் பெற முடியாதவற்றை அனுபவத்தால் பெற முடியும் என உறுதியும் செய்து ரவுப் ஹக்கீம் அமைச்சர் அவர்களது கட்சியான முஸ்லிம் காங்கிரஸ் இசாத் பதியுதீன் அவர்களது கட்சி மலையகத்தை சேர்ந்த தமிழ் கட்சிகள் இந்த நிறைவேற்று அதிகாரத்தை இல்லாமலிப்பது பற்றி அவர்கள் தங்களது சந்தேகங்களை எழுப்பினார்கள். ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்றும் கூறினார்கள். இது மக்களுக்கான அநீதி என்றும் கூறினார்கள். தமிழ் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் உரிமை தேவை என்று அவர்கள் கருதினார்கள். ஆனால் தோட்ட மக்களது சகல தமிழ் மக்களினதும் முஸ்லிம் மக்களினதும் இந்த உரிமைகள் நீக்கப்படும் என்று கருதினார்கள். 12வது பிரிவில் அனைத்து மக்களும் சமமாக கருதப்பட வேண்டும், தமிழ் முஸ்லிம் என்று பேதம் இல்லை. ஜனாதிபதி அதனை தான் இல்லாமடித்தார். 12 என்ற பிரிவை தான் அவர் தெளிவாக மீறினார். இது மக்களுக்கான சமமான உரிமை, அடிப்படை உரிமை. தமிழ் மக்களினது முஸ்லிம் மக்களினது உரிமைதான் மீறப்பட்டது. ஆகவே இந்த தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் மூட நம்பிக்கையில் இருப்பது தவறு. இந்த நிறைவேற்றி அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அவர்கள் இந்த தேசிய இனங்களது உரிமைகளை பாதுகாத்தாரா? இல்லை. வடக்கு கிழக்கில் மலையகத்தில் அனைத்து பிரதேசங்களில் இருக்கும் தமிழ் முஸ்லிம்களின் உரிமைகள் மீறப்பட்டன. அனைத்து உரிமைகளும் மீறப்பட்டன. ஆகவே மேலும் நாங்கள் பெரும்பான்மையினர் அல்ல, சிறுபான்மையினரின் மீட்பாளர் இந்த நிறைவேற்று ஜனாதிபதி தான் என்றும் எனும் அந்த மூட நம்பிக்கையை நீங்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும். இந்த அனுபவத்திலிருந்து அது கிடைத்தது. இன்னும் ஒரு விடயம் எழுப்பப்படுகின்றது. ஜனாதிபதி இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை இல்லாவிட்டால் இந்த நாடு பிளவுபடும், பெடரல் ஆட்சி கொண்டுவரப்படும் என்று நீங்கள் கருதுவதும் ஒரு மூட நம்பிக்கைதான். கடந்த 50 இந்த நாட்டை அராஜகத்துக்குள் தள்ளியது இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைதான். மஹிந்த ராஜபக்சவா, ஜெயவரந்திரவா, மைத்ரிபால சிறிசேனவா என்பது முக்கியமல்ல. மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இவர்கள் கடுமையான தீர்மானங்களை எடுக்க மாட்டார் என்றும் கூறினார்கள். இவர் புடலங்காயை போன்றவர் என்றும் கூறினார்கள். ஆனால் இவர் கடைசியில் உற்சாகத்துடன் யாப்பில் இல்லாதவாறு அவர் புத்துணர்ச்சியுடன் எழும்பினார். அவரது பதவியில் தான் பிரச்சனை இருக்கின்றதே ஒழிய நபர் மீது அல்ல. ராணி விக்ரமசிங்கே நாளை உட்கார்ந்தாலும் இதே விடயம் நடக்கலாம். நாட்டை பிளவுபடுத்துவது, நாட்டை பிரிப்பது என்ற ஒரு விடயம் இங்கே உள்ளடக்கப்படவில்லை. அரசியலுக்காக கோஷம் எழுப்புபவர்கள் அவர்களது பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு பிக்குமாறும் இப்படி கூறுகின்றார்கள். நாட்டை பிளவுபடுத்துவதாக கூறுகின்றார்கள். கௌரவ பிக்குமாரை நாங்கள் உங்களிடம் கேட்பது ஜேபி என்ற வகையில் எமது வரலாற்று விடயங்களை பாருங்கள். நாங்கள் வடக்கு கிழக்கை ஒன்றிணைப்பதற்கான தீர்ப்பை எடுத்தது நாங்கள். நாட்டை பிளவுபடுத்தும் கருத்தை இந்த மக்கள் பரம்பலை தவறாக காட்ட முனைப்பதற்கு எத்தனித்த முயற்சியை நாங்கள் தான் முறியடித்தோம். அவற்றை மீண்டும் ஒன்று சேர்க்க முடியாது. நாட்டை பிளவுபடுத்த நாங்கள் இணங்க மாட்டோம். தனி நாடாக இது பாதுகாக்கப்படும். 60,000 மக்கள் உறுப்பினர்கள் எமது தாய்நாட்டுக்காக எமது கட்சியை சேர்ந்தவர்கள் உறுதியாகவும் செய்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் முன்வைத்திருக்கும் 20வது திருத்தத்தில் ஒரு வசனம், ஒரு கமா ஒரு அரைப்புள்ளி காட்புள்ளியாக இருந்தாலும் அது நாட்டை பிளவுக்கும் பிளவுபடுத்தும் பிரிவாக அமையாது. நாட்டை பிளவுபடுத்தும் அல்லது பிரித்தெடுக்கும் ஒரு பிரிவாக இருக்குமா என்று பாருங்கள். நாங்கள் இதுக்கும் நாங்கள் கை வைக்கவில்லை. ஜனாதிபதி அவர்கள் மாகாண ஆளுநர்களை இமைக்கும் உரிமை இருக்கின்றது. ஆளுநர்களை அப்படி எதிர்த்துவதற்கான நீக்குவதற்கான உரிமை இருக்கின்றது. பல சட்ட திட்டங்களை வேறு நாடுகளாக நியமிக்க முடியும். அதே போன்று ஜனாதிபதிக்கு இதை கலைக்கும் அதிகாரம் இருக்கின்றது. அதிக நிறைவேற்ற அதிகாரம் தேவையில்லை. தன்றுவண்டித்தனமான இந்த உரிமை தேவையில்லை. அந்த அதிகாரத்தில் நாங்கள் கை வைக்கவே இல்லை. ஆனால் இந்த நாட்டை பிளவுபடுத்தும் கதை ஏற்புடையதாகாது. இந்த நாட்டு மக்களை பொய்யாக விலை கொண்டு இவர்கள் அரசியல் கூறிய லாபம் பெறுவதற்கு முயல்கின்றார்கள். நாங்கள் தேசிய ஒற்றுமையை போற்ற வேண்டும். இந்த நாட்டு மக்களுக்கு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு பாடுபட்ட கட்சிதான் எமது கட்சி. தேசிய ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு முன்னே நிற்கும் ஒரு கட்சி. தமிழ் சிங்கள மக்களாக இருக்கலாம், அனைவரது உள்ளத்திலும் தங்கள் கிண்ணம் இருக்கின்றது. தமிழ் ரத்தங்களில் ஒன்றும் சிங்கள ரத்தங்களில் ஒன்றாக இருப்பது இல்லை. இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு எமது உரிமைகளை சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும். தமிழ் மக்களதும் இந்த முஸ்லிம் மக்களதும் ஜனநாயக உரிமைகள் பாதுகாக்கப்படும் போது அங்குதான் இந்த உரிமை எட்டப்படும். தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்களது ஜனநாயகத்தை ஜனநாயகம் எவ்வளவு தூரம் காக்கப்படுகின்றதோ அந்த அளவுக்கு அவர்களது உரிமையும் பாதுகாக்கப்படும். அதை தான் நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும், வலுப்படுத்த வேண்டும். அப்படி இல்லாமல் தனி ஒரு நபரிடம் நாங்கள் ஒருபோதும் அதிகாரத்தை கையளிக்க கூடாது. அவ்வாறின்றி தமது உரிமையை அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நயவஞ்சகத்துக்காக பயன்படுத்துவதற்கு அதே போன்று நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தாது இருப்பதை நாங்கள் சில முக்கிய விடயங்கள் என்றாக பாராளுமன்றத்தின் அதிகாரமாக அதனை மாற்றியமைக்க வேண்டும். தமிழ் சிங்கள மக்கள் நினைக்கின்றார்கள் நிறைவேற்ற அதிகாரம் இல்லாவிட்டால் எமக்கு உரிமை இல்லாமல் போய்விடும் என்று நினைப்பது மூட நம்பிக்கை. அதை நீக்கிவிட வேண்டும். கூடுதலாக தமிழ் சிங்கள பௌத்த மக்கள் ஒரு கருத்தினை கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிறைவேற்று அதிகாரம் நீக்கப்பட்டால் நாடு பிளவுபடும் என்பது தவறான கருத்து. மக்களின் கூடுதலான பாதுகாப்பு ஜனநாயகம் பாதுகாக்கப்படுவது அடிப்படை உரிமைகள் பேணப்படும் போதுதான் என்று கூற வேண்டும். ஆகவே நிறைவேற்று ஜனாதிபதி தான் அனைத்து நபர்களையும் ஒன்றாக நலிவடர்த்த வேண்டும் என்பதை கூறியிருக்கின்றார். இந்த நம்பிக்கையானது நிறைவேற்ற அதிகாரத்தை நீக்குவதனால் மூலமே ஜனாதிபதி சந்திக்கும் ஏற்க முடியும். சந்திரிகா முதல் மஹிந்த ராஜபக்ச வரையிலான காலத்தில் நாங்கள் வரலாறுகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் எடுத்து பார்ப்பதில் அர்த்தமில்லை. நாங்கள் முன்கொண்டு செல்வோம். இந்த உண்மையான நிலையிலிருந்து நாங்கள் பார்ப்போம் எப்படி நாங்கள் இதனை தீர்த்துக் கொள்ள முடியும் என்று. இந்த 20வது திருத்தமானது ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் ஆட்சியை கொடுப்பதற்கு நாங்கள் உதவுவதாக கூறுகின்றார்கள். ரணில் விக்ரமசிங்க அவரால் தேர்தல் வெற்றி பெற முடியாததனால் தான் இப்படி ஒரு வாய்ப்பை வழங்குகின்றது ஜேபி என்று கூறுகின்றார்கள். இங்கே கோஷமிடுபவர்கள் ஆராய்ந்து பார்த்தால் தற்போது இருக்கும் யாப்புக்கு ஏற்ப மீண்டும் ஜனாதிபதி வேட்பாளராக அவர் முடியாது மீண்டும் ஜனாதிபதியாக. ஆனால் அவர் தவறான முறையில் பிரதமர் பதவி ஏற்காது. இந்த விளையாட்டு அமைச்சரவை அமைக்காது மக்கள் முன்னிலையில் வந்து மக்கள் விரும்பினால் அவர் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியாக வேட்பாளராக போட்டியிட முடியும், போட்டியிட்டு பதவியேற்க முடியும், பிரதமராக பதவியேற்க முடியும். ஆகவே ஜனாதிபதியாகவும் முடியும், அதிகாரமற்ற ஒரு ஜனாதிபதியாகவும் இருக்கலாம், பிரதமர் வேட்பாளராக வருவதற்கான வாய்ப்பு இந்த நிறைவேற்ற அதிகாரத்தை நீக்கினால் மாத்திரமே அவர்கள் மீண்டும் வருவார்கள். இறுதியில் போட்டியில் கேட்டால் ஒன்றுமே கிடைக்காது, எதிர்கட்சி தலைவர் பதவியும் இல்லாமல் போகின்றது, பிரதமர் பதவியும் இல்லை, உறுப்பினர் பதவியும் இல்லை. ஆகவே அப்படி அவர்கள் அவமானப்பட தேவையில்லை. 20வது திருத்தத்தை இங்கே இணங்கினால் அவர் தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் அவர் பதவியேற்கலாம். ரணில் விக்ரமசிங்கவுக்கு அல்ல, இதன் பலன் இருக்கின்றது, இதன் நன்மை இருக்கின்றது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்குத்தான். ஆகவே இதனை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் வெறுமனே வெட்கப்பட வேண்டாம். இந்த விடயங்கள் போதும் என்றால் அவர் எதிர்காலத்தை தீர்மானத்தை எடுக்க முடியும். இல்லாவிட்டால் நாங்கள் பார்த்தோம் தானே, ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருந்து கீழே விழுந்தால் அது கூடுதலாக பாதிப்பு ஏற்படாது, ஆனால் ஒருவர் நின்று கொண்டிருந்து விழுந்தால் கொஞ்சம் வலிக்கும், அடிபடும், காயம் ஏற்படும், கொஞ்சம் காயம் ஏற்படும். ஆனால் ஒருவரை தூக்கி நிலத்தில் அடித்தால் அவர் முதுகலும் முதல் எல்லா மூட்டுகளும் உடைந்துவிடும். உட்கார்ந்திருந்தால் பரவாயில்லை, நின்று கொண்டிருந்து விழுந்தாலும் பரவாயில்லை, ஆனால் தூக்கி நிலத்தில் அடித்தால் எல்லா மூட்டுகளும் கலாண்டுவிடும். அப்படி ஒரு நடைமுறைதான் இங்கே நடந்திருக்கின்றது. நிறைவேற்ற அதிகாரத்தில் இருக்கும் மைத்ரிபால சிசேன் அவர்கள் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை தூக்கி நிலத்தில் அடித்து விட்டார், அரசியல் ரீதியாக கீழே தலைகளாக அடித்து விட்டார். மைத்ரிபால அவர்களது உடமையும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களது உடமையும் பார்த்தால் அவரது உடலால் தூக்க முடியாது, ஆனால் அரசியல் ரீதியாக அவர் தூக்கி நிலத்தில் அடித்து விட்டார். மாளிகாவத்தி அனுராதபுரம் அன்றாதபுரம் மர ஆலயா ஆம். ஆகவே பிரதி சபாநாயகர் அவர்களே, உங்களுக்கு விளங்கி கொண்டால் பாடங்களை கற்றுக்கொண்டால் நல்லது. சேமசிங் அவர்கள் புதிய ஒரு உறுப்பினர், உங்களது தலைவர் பற்றி தான் கூறுகின்றோம், தவறாக கூறவில்லை, நல்லதுதான் கூறினோம். உங்கள் தலைவரை ஏதாவது ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும், ஜனாதிபதி முறையை இவர் நீக்கினால், நிறைவேற்ற அதிகாரத்தை நீக்குவதற்கு உதவினால் முடியும். பாராளுமன்றத்தினால் தடுக்க வேண்டாம், 3-2 நிறைவேற்றப்பட்டால் உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி மக்கள் கருத்து கணிப்பிற்கு செல்ல வேண்டும். போட்டியைச் சேர்ந்தவர்கள் மஹிந்த ராஜபக்ஷ தேவை என்றால் மக்கள் இதற்கு விரும்புவார்கள். இதில் யாப்பு விடயங்களை ஒரு பக்கத்தில் வையுங்கள். ரணில் போட்டியைச் சேர்ந்தவர்கள் மஹிந்த ராஜபக்ஷவை பிரதமர் வேட்பாளராக கொண்டு வர வேண்டும் என்றால் இதன் மூலம் நான் கொண்டு வர முடியும். கம்மம்பிள்ளை அவர்களது திரித்த கயிறை நீங்கள் சாப்பிட வேண்டாம், அவரது தவறான வழிநடத்தலை கேட்க வேண்டாம், ஆலோசனைகள் கேட்க வேண்டாம். உண்மையை நாங்கள் கூறுகின்றோம், உண்மையில் கூறுவதை விளங்கிக் கொண்டு நாங்கள் இதை நிறைவேற்றுவோம். தனிப்பட்ட உறுப்பினர் பிரேரணையாகவும் நோக்கப்பட்டிருக்கின்றது. இது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் இது உண்மையில் நீக்கப்பட மாட்டாது. ஆகவே நாங்கள் முன்வைத்த திருத்தங்களுக்கு நாங்கள் இணங்குகின்றோம், அதனை திருத்தி அமைக்கலாம். நாங்கள் கூறியதை அப்படி நிறைவேற்ற தேவையில்லை. இதில் இருக்கும் அர்த்தம் பொருளை நாங்கள் முன்வைத்த வாக்கியங்களில் சொற்களில் தவறுகள் இருந்தால் அதனை புதிதாக திருத்தி பாராளுமன்றத்தின் சட்டமாக அனைவரது இணக்கப்பாடு இதனை நிறைவேற்றுவோம். அப்படி இல்லாவிட்டால் இந்த சர்வதிகார அதிகாரத்தை இல்லாமலாக்கி இந்த ஜனநாயகத்தை நாங்கள் மீண்டும் நிலையாட்டுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. ஆகவே இதற்கு வாய்ப்பளிப்பதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவு பிறக்க வேண்டும், அவர்களுக்கு ஞானம் கிடைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். கௌரவ சாமி விக்ரம மலிக் சாமரை விக்ரம அவர்கள்,
கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, நாங்களாகவே ஞாபகப்படுத்தியவனாக நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை நீக்குவது சம்பந்தமாகவும் இந்த யாப்பாளன் அரசாங்கத்தின் ஒரு திட்டமாக இருந்தது. மரியாதைக்குரிய சோபித தேர் அவர்களும் இதற்காக பங்களிப்பு செய்திருந்தார்கள். நாங்கள் அதனை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டியிருக்கின்றது. நாங்கள் கூறுகின்றோம், அது மிகவும் நாங்கள் ஏன் இந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை நாங்கள் நீக்க வேண்டும் என்பது பற்றி நாங்கள் அறிய வேண்டும். 50 நாட்களாக எங்களுக்கு தெரியும் இந்த அதிகாரம் இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த பிரச்சனைக்குரிய ஒரு தூண்டுகோலாக ஒரு மூல காரணமாக நிறைவேற்ற அதிகாரம் காணப்பட்டது என்பதை நாங்கள் அறிவோம். எனவே நாங்கள் இதற்காக நாங்கள் கண்டும் காணாமல் இருக்கக்கூடாது. நாங்கள் உடனடியாக நடவடிக்கைகள் இறங்க வேண்டும். இந்த சபையின் இந்த அரசாங்கத்தின் பாராளுமன்ற கிளை எவ்வாறு செயல்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். எனவே இந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட முறைமையின் நடவடிக்கை முறை எவ்வாறு அமைந்தது என்பதையும் நாங்கள் அறிந்தோம். எனவே எங்களுக்கு துணிச்சல் தேவை. இதனை உடனடியாக நீக்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த சபையும் இதற்காக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். நாங்கள் இதனை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டின் உன்னதமான சட்டத்தினை உயர் நீதிமன்றம் கொண்டிருக்கின்றது. அதனை நாங்கள் கண்டோம். எங்களுடைய நாட்டில் ஜனநாயக நிறுவனங்கள் காணப்படுகின்றது. இந்த அதிகாரம் சமமாக மூன்று கிளைகளுக்கு மத்தியிலும் ஜனாதிபதி, பாராளுமன்றம், நீதித்துறை ஆகியவற்றுகளில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் ஒரு துறையினருக்கு அதிகாரங்கள் குவிந்து காணக்கூடாது. ஆனால் கடந்த 51 நாட்களாக இந்த நாட்டில் நாங்கள் கண்டுகொண்டோம் அதிகாரம் எங்கிருந்தது என்று. நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இந்த பதவியிலிருந்து துறக்க வேண்டும். எனவே இங்கே வழங்கப்பட்ட விவாதங்கள் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அதிகாரங்களை பார்த்தோம். கடந்த 51 நாட்களாக என்ன நடைபெற்றது என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம். எனவே எங்களுடைய நாட்டின் சட்டத்துறை நீதித்துறை மிக பலமாக காணப்பட்டது. ஜனாதிபதியின் நடவடிக்கைகள் சம்பந்தமாக காணப்பட்டது. அதன் அறிக்கைகளை இட்டது. நாங்கள் பொருளாதார ரீதியாக சர்வதேச ரீதியாக நாங்கள் பலமிழந்து காணப்படுகின்றோம். எனவே இன்றிலிருந்து நாங்கள் அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை ஒரு பலமான ஒரு முறைக்கு எங்களை இட்டு செல்ல மாட்டாது என நான் கூறுகின்றேன். எனவே நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒரு பலமான பலம்பொருந்திய அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்ல இடம் அழியாது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே நாங்கள் இங்கே இருக்கின்ற மக்களின் பிரதிநிதிகளாகிய நாங்கள் இது பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த நாட்டின் பல பாகங்களிலும் அனைத்து இனத்தை சார்ந்தவர்களும் அனைத்து மதங்களை சார்ந்தவர்களும் இந்த பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் கண்டுகொண்டுவது என்னவென்றால், நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை இந்த பாராளுமன்றத்துக்கு ஒரு சவாலாக அமைந்தது. எனவே நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்க வேண்டும். 19 திருத்த சட்டம் மூலமாக அரசியலமைப்பு 19 திருத்த சட்டம் மூலமாக நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையின் அதிகாரம் குறைக்கப்பட்டது. பாராளுமன்றத்துக்கு கூடுதலான அதிகாரம் வழங்கப்பட்டது. கடந்த 51 நாட்களாக நீங்கள் எவ்வாறு இந்த திருத்தம் செயல்பட்டது என்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். ஆனால் இப்போது நாங்கள் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையினை நாங்கள் நீக்க வேண்டும். எனவே எனவே அதிகாரம் ஒரு ஒரு அதிகாரியின் கையில் காணப்படுவதனால பயங்கரமாக காணப்படுகின்றது. எனவே அதிகாரங்கள் பலரின் கைகளுக்கு செல்ல வேண்டும். எனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் இதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே நான் இந்த சபையில் உள்ள அனைத்து கௌரவ அங்கத்தவர்களிடம் உறுப்பினர்களிடம் வேண்டிக் கொள்கின்றேன், இதனை நீக்குவதற்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும். இந்த நிறைவேற்ற அதிகாரங்களோட ஜனாதிபதி முடிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். நன்றி.
கௌரவ சபாநாயகர் அவர்களே, நிறைவேற்ற ஜனாதிபதி முறை பற்றிய பிரச்சினை முதலில் இலங்கையில் எப்போது மேலோங்கியது என்று கூறினால், 1972 ஆண்டு அரசியலமைப்புக்கு முன்னர் அந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு பேரவை அரசியலமைப்பு வாக்க சபையில் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்கள் முன்மொழிந்தார் இலங்கைக்கு நிறைவேற்று ஜனாதிபதி முறை ஒன்று அறிமுகம் செய்யப்படல் வேண்டும் என. அதனை பலமாக எதிர்த்தவர் அதே கட்சியின் தலைவரான டர்லி சென்னாய்க் அவர்கள். அவர் ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களுக்கு அந்த பிரேரணை முன்வைக்க அனுமதி வழங்கினால், ஆனால் கட்சி என்ற வகையிலும் தனிப்பட்ட வகையிலும் அவர் நல்ல ஒரு உரையாற்றி கூறினார். அமெரிக்காவில் நிறைவேற்ற ஜனாதிபதி முறை வெற்றி அளித்திருக்கலாம், பிரான்சில் வெற்றி அளித்திருக்கலாம், ஆனால் இலங்கை போன்ற நாடுகளுக்கு இது பொருத்தமற்றது, இலங்கை போன்ற நாடுகளுக்கு பொருத்தமானது பாராளுமன்ற முறை என குறிப்பிட்டார். அன்று சிறிமாவோ பண்டாரநாயக்க அவர்கள் அப்போது பிரதமராக இருந்தார். அவருக்கு மிகவும் எளிதாக இருந்த அதிக வாக்குகளை வைத்துக் கொண்டு நிறைவேற்று ஜனாதிபதியாக மாறியிருக்கலாம், ஆனால் அவர் அதனை மறுத்தார். அவர் பாராளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாக்க முன்வந்தார். எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நாம் அறிந்த வகையில் எப்போதுமே நிறைவேற்று ஜனாதிபதி முறைக்கு ஆதரவாக இருக்கவில்லை, பாராளுமன்றத்தை பலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் இருந்தார்கள். அரசியலமைப்பு பேரவையில் அரசியலமைப்பு தொடர்பான அமைச்சராக இருந்த கல்வினார் டி செல்வா, கலாநிதி கல்வினார் டி செல்வா கூறினார், அரசு தலைப்பில் இரண்டு பலமுள்ள இடங்களை அமைக்க வேண்டாம், ஒரு புறத்தில் மக்களின் வாக்குகளால் உருவாக்கப்படுகின்ற ஜனாதிபதியுடன் பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்படுகின்ற பிரதமர் இவர்களுக்கிடையில் ஒரு பல பரீட்சை ஏற்படுத்த வேண்டாம் கவுண்டர் போஸ்ட் என்று அவர் கூறியிருந்தார். அப்படி செய்ய வேண்டாம் என்றது. அதன் பிறகு 1978 ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களுக்கு ஜனாதிபதி பதவி வருவதற்கு 77 ஆண்டு தேர்தலின் போது அதிகப்படியான வாக்குகளை பெற்றதனால் அவர் 72 ஆண்டு அரசியலமைப்புக்கு திருத்தத்தை கொண்டு வந்து 78 ஆண்டிலே உலகில் இருக்கின்ற மிகவும் பலம் பொருந்திய நிறைவேற்று ஜனாதிபதி ஆட்சி முறை ஒன்றினை இலங்கையில் ஏற்படுத்தினார். ஹென்றி கலாநிதி என்னும் பெரேரா அவர்கள், அவர் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்து பெறும் ஒரு நூலை நேசன் செய்தித்தாளுக்கு பல கட்டுரைகள் எழுதினார். அந்த கட்டுரைகள் பிற்காலத்தில் சிறிய ஒரு நூலாக வெளியிடப்பட்டது. டெய்லி நியூஸ் செய்தித்தாளுக்கும் எழுதினார், நேசன் செய்தித்தாளுக்கும் எழுதினார். அவர் எச்சரிக்கை விடுத்தார். நான் அது பற்றி நீண்ட உரையாற்றப் போவதில்லை என்றால், தற்போது நிறைவேற்ற ஜனாதிபதி முறை பற்றி பேசும்போது அதிகமாக மேற்கோள் கூட்டுவது கலாநிதி என்னும் பெறா அவர்களின் அந்த கூற்றுக்களைத்தான். அன்று ஸ்ரீமாவ பண்டாரநாயக் அம்மையார் பாராளுமன்றத்தில் கூறினால், தேசிய அரசு பேரவையிலே நீங்கள் இப்போது செய்ய போவது அரசியலமைப்புக்கு மேலாக, மக்களின் அமைக்கு மேலாக, நீதித்துறைக்கு மேலாக நிறைவேற்று ஜனாதிபதி முறையொன்றை உருவாக்கப் போகின்றீர்கள். அது தொடர்பிலே அவர் எச்சரிக்கை விடுத்தார். அதன் பின்னர் ஒவ்வொரு தேர்தலின் போதும் எதிர்க்கட்சியினர் முன்வைத்த பிரதானமான போராட்ட கோஷமாக இருந்தது நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ஒழிப்பதாக. 1992 அதனை எங்களால் சாதிக்க இயலும் என நாங்கள் நினைத்தோம். ஆனால் துருப்பாக்கிய நிலை 94 ஆரம்பிக்கப்பட்ட அரசியலமைப்பு சீர்பாடு 2000 ஆண்டு வரை இழுத்தரிக்கப்பட்டு வந்தது. அதன் பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியிலும் தேர்தலை பற்றி மாத்திரமே சிந்தித்ததால் அவர் இந்த இருசாரும் இந்த விடயத்திற்கு இணக்கம் கொண்டு வர முடியவில்லை. 2000 ஆண்டிலும் புதிய அரசியலமைப்பை கொண்டு வரும் வாய்ப்பினை நாங்கள் கை நழுப்பு விட்டுவிட்டோம். அதன் பிறகு 2007 ஆண்டில் அந்த நிறைவேற்று சனாதிபதி தேர்தலில் சந்திரிகா பண்டாரநாயக்க அவர்கள் சனாதிபதியாக இருந்த காலத்தில் அவருடைய அரசாங்கத்தின் உறுதிநிலை ஒன்று ஏற்பட வேண்டிய நிலையிலே 17வது திருத்தம் தொடர்பிலே ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டது. அந்த நேரத்திலே அவர்கள் இந்த பிரஜைகள் அமைப்பினால் குறிப்பாக தொழில்பான்மையாளர்கள் அமைப்பு ஒரு வரைவினை தயாரித்திருந்தது. அதை அடிப்படையாக கொண்டு 17வது திருத்தத்தை கொண்டு வந்து அந்த திருத்தத்தின் மூலமாக நிறைவேற்று சனாதிபதியின் ஒரு சில தத்துவங்கள் இல்லாதொழிக்கப்பட்டன. முதல் தடவையாக அரசியலமைப்பு பேரவை ஒன்று உருவாக்கப்பட்டது. 7 சிவிலியன்களும் 3 அரசியல்வாதிகளும் சபாநாயகர் எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் பிரதமரை கொண்ட அரசியலமைப்பு பேரவை ஒன்று உருவாக்கப்பட்டு முக்கியமான நியமனங்கள் உயர்நீதிமன்றம் மேன்முறையீட்டு நீதிமன்ற நியமனங்கள் அவை அந்த சபையினால் அங்கீகரிக்கப்படல் வேண்டும். அதேபோல சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கு பெயர் குறிக்க வேண்டும் என 14வது திருத்தத்தை கொண்டு வந்து இம்மால் ஓரளவுக்கு இந்த நாட்டிலே இருந்த நிறைவேற்று சனாதிபதியின் தத்துவங்களை குறைத்து சனநாயக ரீதியான ஒரு சட்டகத்தை உருவாக்க இயலுமாயிற்று. சிறிய அளவிலேனும் எங்களால் ஒரு ஓரளவு வெற்றியை அல்லது முன்னேற்றகரமான நிலையை ஏற்படுத்தி முடிந்ததும். ஆனால் 2009 ஆண்டில் 18வது திருத்தம் மூலமாக அந்த இல்லாமே இல்லாதொழிக்கப்பட்டது. அதன் மூலம் அரசியல் பேரவை ஒழிக்கப்பட்டது. அதற்கு பதிலாக பாராளுமன்ற ஒரு பேரவை ஒன்று நியமிக்கப்பட்டது. நிறைவேற்ற சனாதிபதி முறையில் இருந்த ஜே ஆர் ஜெயவர்தன அவருக்கு 2 வரையறைகளை போட்டிருந்தார். அதில் ஒரு மட்டும் படத்தான் இந்த பதவிக்காலம். அந்த காலத்தையும் இல்லாதொழித்தார்கள். அதாவது உலகிலே அதன் மூலமாக நிறைவேற்று சனாதிபதி முறை இருக்கின்ற நாடுகளிலே மிகவும் பழம் பொருந்திய முறை இருக்கின்ற நாடாக இலங்கை மாறியது என கூறினால் அது சரி, முற்றிலும் சரியானது. மிக மோசமான காலப்பகுதி அதன் பிறகுதான் பிறந்தது. 2009-2014 வரை மிக மோசமான காலப்பகுதியை நாங்கள் அனுபவித்தோம். அதை பற்றி மேலும் விவரிக்க வேண்டியதில்லை. பிரதம நீதியரசரை உயர்நீதிமன்ற தீர்ப்பு ஒழிப்புக்கு எதிராக மேன்மற்ற நீதிமன்றம் போன்ற 2 நீதிமன்றங்களும் கோரியிருந்தன. இந்த அதற்காக பயன்படுத்திய வழிமுறை தவறு என ஆனால் அதனை பொருட்படுத்தாமல் பிரதம நிதியரசரை அகற்றினார்கள். அதன் பிறகு 19வது திருத்தத்துக்கு நாங்கள் வந்தோம். ஏனென்றால் 2015 சனவரி 8 திகதியில் முடிவடைந்த அந்த தேர்தல் காலப்பகுதிக்குள்ளே நாங்கள் ஊர் ஊராக சென்று நிகழ்கால சனாதிபதி எங்களுடைய பொது வேட்பாளராக நியமிக்கப்பட்டு ஒவ்வொரு கூட்டத்திலும் கூறினார். இதுதான் இறுதியான சனாதிபதி தேர்தல் என்று நிறைவேற்று சனாதிபதி முறையை ஒழித்துக் கட்டுவதாக கூறினோம். எங்களுக்கு மட்டுப்பாடுகள் இருந்தன, நாங்கள் இணங்கினோம். மக்கள் தீர்ப்பு ஒன்று இன்றி அதனை செய்ய, எனவே எங்களுக்கு மட்டுப்பாடுகள் இருந்தன, அதனை நாங்கள் உடந்திருந்தோம். அவருடன் 31 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பக்கத்திற்கு வருவதாகத்தான் எதிர்பார்த்தோம். ஆனால் 6-7 பேர் தான் வந்தார்கள். எனவே 3-2 அல்ல, ஒரு சாதாரண பெரும்பான்மை கூட இல்லாத நிலத்திலே எப்படி நாங்கள் அதனை சாதிப்பது? எனவே அந்த யதார்த்தத்தை எதிர்கொண்டு மக்கள் தீர்ப்பு இன்றி 19வது திருத்தத்தை அங்கீகரித்துக் கொள்ள நாங்கள் இணங்கினோம். எனவே அந்த மட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் அகப்பட்டிருந்தோம். இவ்வாறாயின் நாங்கள் ஒரு சில வெற்றிகளை கண்டோம். ஓரளவுக்கு நிறைவேற்று சனாதிபதியின் அதிகாரங்களை எங்களால் குறைக்க இயலுமாயிற்று. சுயாதீன ஆணைக்குழுக்கள் மீண்டும் உருவாக்கினோம். சுயாதீன ஆணைக்குழுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்தோம். அரசியல் நோக்கினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மனித உரிமைகள் ஆணைக்குழு, அதே போலவே தேசிய பெருகை ஆணைக்குழுவினை நாங்கள் உருவாக்கினோம். கணக்காய்வு குழுவை உருவாக்கினோம். அந்த ஆணைக்குழுக்கள் அனைத்திற்கும் ஒடுக்கப்படுகின்ற நியமனங்கள் அரசியலமைப்பு பேரவையால் அவர்களுடைய விதப்புறையின் பேரில் நியமிக்கப்படல் வேண்டும் என 19வது திருத்தம் கூறுகிறது. அடுத்ததாக மேயர் நீதிமன்றங்களிலான நியமனங்கள் அந்த அரசியலமைப்பு பேரவையினால் அங்கீகரிக்கப்படல் வேண்டும். ஆனால் அந்த சபையின் உள்ளடக்கத்தை எங்களால் மாற்றியமைக்க முடிந்தது. 19வது திருத்தத்தில் நாங்கள் முன்மொழிந்தோம் வரைவிலே அரசியல்வாதிகள் 3 பேரும் அரசியல்வாதிகள் அல்லாத 7 பேரும் என்று. ஆனால் இந்த பேரவையிலே அந்த திருத்தம் 19வது திருத்தம் பேசப்படுகின்ற காலத்தில் குழு நிலையிலே அன்றைய எதிர்க்கட்சி நிபந்தனைகளை விதித்தது. 3-2 பெரும்பான்மை வாக்குகளை ஒத்துழைப்பு கொடுப்பதனால் ஒரு நிபந்தனை தான் முன்வைத்துள்ள ஒரு விடயம்தான் இந்த 3 பிரசைகளும் 7 அரசியல்வாதிகளும் என்பது. 7-3 என இருந்தது, 3-7 என மாறியது. செய்வதற்கு ஒன்றுமில்லை, விருப்பம் இல்லாவிட்டோம் எனக்கு நன்றி ஞாபகம் இருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கவில்லை. நான் அந்த பணியில் தொடர்பு கொண்டு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என்னையும் வெளியமன அவர்களையும் கூறினார், எப்படி நான் சோபித தேரரின் முகத்தை பார்க்கப் போகின்றேன், இந்த உள்ளடக்கத்தை மாற்றி எப்படி 3-7 என்பதை 7-3 மாற்றி முகம் கொடுப்பது என கேட்டார். அந்த நேரத்தில் நான் தொலைப்பில் சோபித தேரருடன் தொடர்பு கொண்டு கூறிய போது அவர் கூறினார், பரவாயில்லை, இந்த பலவீனங்களுடன் எங்களால் எனக்கு விருப்பம் இல்லாமல் இதை பொருட்படுத்த வேண்டாம், நீங்கள் இதனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் என சோபித்த தேரர் அவர்கள் கூறினார். அதன் பின்னர் அந்த பணியை ஓரளவுக்கு நாங்கள் ஈடேற்றிக் கொண்டோம். ஆனால் மிகுதி வேலையை ஈடேற்ற நாங்கள் வாக்குறுதி அளித்த வகையில் அரசியல் அமைப்பு சபை ஒன்றை உருவாக்கினோம். அதன் மூலமாக புதிய அரசியல் அமைப்பின் உருவாக்கம் இடம்பெற்றது. அதில் உரையாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் சனாதிபதி சோபித்த தேரர் அவர்களின் அந்த இறுதிச் சடங்கில் மீண்டும் சபதம் அளித்தார். முன்னர் கூறியதை மேடை மேடையாக சென்று ஊர் ஊராக சென்று கூறியதை மீண்டும் அவர் சபதம் அளித்தார். நிறைவேற்ற சனாதிபதி உரை பதவியை ஒழித்துக் காட்டுவதாக அந்த வழிகாட்டும் குழுவி கொஞ்சம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்தவர்கள், ஆம், எங்களுடைய நிலைப்பாடு இந்த நிறைவேற்று சனாதிபதி பதவி ஒழித்து கட்டுவித்தால் அது நிகழ்ச்சி குறிப்புகளில் அவ்வாறு இருக்கின்றது. ஆனால் நீண்ட காலம் செல்வதற்கு முன்னர் இவை எல்லாவற்றையுமே தலைகீழாக மாற்றியமைத்து அவர்கள் மீண்டும் இல்லை, நிறைவேற்று சனாதிபதி திட்டத்தை ஒழித்துக் கட்டக்கூடாது, ஒரு சில அதிகாரங்களை மாத்திரம் குறைக்க வேண்டும் என கூறினார்கள். இனிமேதான் அந்த செயற்பாடு நாங்கள் எதிர்பார்த்த சீக்கிரமாக அந்த தூரத்திற்கு எங்களால் எடுத்துச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. மற்றொரு விடயம் தான் இந்த நிறைவேற்று சனாதிபதியை 19வது திருத்தத்தின் மூலமாக நிறைவேற்று சனாதிபதி திட்டத்தின் தத்துவங்களை நாங்கள் குறைத்தாலும் இந்த அரசாங்கம் பங்காளியாக அமைகின்ற இந்த அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்றால் 19 திருத்தத்தை அங்கீகரித்துக் கொண்டதன் பின்னரும் சனாதிபதிக்கு இடமளித்தார்கள். 19வது திருத்தத்துக்கு முன்பு இருந்த சனாதிபதியை போல செயலாற்றுவதற்கு இவர்கள் இடமளித்தார்கள். அமைச்சரவைக்குள் அவருக்கு இடமளித்தார்கள். ஒரு நாள் இருக்கின்ற தீர்மானத்தை அடுத்த நாள் மாற்றி அமைக்கிறார். செய்தித்தாளில் ஏதாவது இருந்தால் யாராவது எடுத்தால் ஜனாதிபதி அமைச்சரவை தீர்மானத்தை மாற்றினார். அத்தகைய நிலைமை ஏற்பட்டது. அது ஒரு வழமையாக மாறிவிட்டது, வாடிக்கையாக மாறிவிட்டது. அதன் முடிவு கடந்த அக்டோபர் 26 சம்பவத்தில் உச்சக்கட்டத்தை அடைந்தது. அக்டோபர் 25 இந்த சபை அரசாங்க ஒரு நிதி சட்டத்தை அங்கீகரித்துக் கொண்டது, ஒழுங்கு விதிகளை அங்கீகரித்துக் கொண்டது. ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் நம்பிக்கையில்லா தீர்மானம் அரசாங்கத்துக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது. தெளிவான பெரும்பான்மை 46 மேலதிக வாக்குகளால் தோல்வியடைத்தது. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கும்போது தெளிவான பெரும்பான்மை அரசாங்கத்திற்கு இருக்கின்ற நிலையில் ரணில் விக்ரமசிங்க பிரதமருக்கு தெளிவான பெரும்பான்மை இருக்கின்ற வேளையில் அரசியல் அமைப்பை அப்பட்டமாக மீறி அவரை பதவியில் நியமிக்கிறார். அதன் பின்னர் இந்த பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மை கூட இல்லாத ராஜபக்சே அவர்களை பிரதமராக நியமித்தார். அதன் பின்னர் 50 நாட்கள் உருண்டோடின கண்டோம். தொடர்ச்சியாக ஒவ்வொன்றாக 6 தடவை ஒன்றுக்கொண்டு ஒன்றின் பின் ஒன்றாக 6 தடவை அவர் தோல்வியடைந்தார். அவரால் அவருடைய பெரும்பான்மை நிரூபிக்க இயலவில்லை. அதன் பின்னர் பாராளுமன்றம் பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பிறகு அதன் நாளை ஒத்திவைத்தார். அதன் பிறகு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது. கௌரவ சனாதிபதி அண்மையில் கூறினார், எனக்கு மிகச்சிறந்த வழக்கறிஞர்களின் ஆலோசனைகள் கிடைத்தது, சனாதிபதி சட்டத்தரணிகளின் அறிவுரைகள் கிடைத்தது, சட்ட ஆலோசகர்கள் சட்ட வல்லுநர்கள் எனக்கு அறிவுரைகள் வழங்கினார்கள் என்ற அவர் யார் என நாங்கள் கேட்கவில்லை. அவர் விரும்பியவரிடமிருந்து சட்ட ஆலோசனைக்கு பெற்றுக் கொள்வதற்கான உரிமை அவர் கொண்டு விஜயதாச என்று ஒரு குரல். இவராயினும் இது உயர்நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. உயர்நீதிமன்றத்தின் 3 நீதியரசர்கள் ஒரு இடைக்கால தடை உத்தரவை விதித்து பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதை இடைநிறுத்தினார்கள். அதன் பிறகு மூன்று போதாது ஏழு வேண்டும் என நீதியரசர்கள் வேண்டும் என கோரினார்கள். ஏழு பேர் நியமிக்கப்பட்டார்கள். அந்த ஏழு பேருமே உயர் நீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்டது. ஒன்றில் மஹிந்த ராஜபக்ச அவர்களால் அல்லது மைத்ரிபால சிறிசேனா அவர்களால் சனாதிபதி என்ற வகையிலே அந்த ஏழு பேருமே நாங்கள் 19வது திருத்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட சனநாயக சூழல் சனநாயக சுற்றுச்சூழல் அந்த சூழலுக்குள்ளே நீதிமன்றத்துக்கு கிடைத்த சுயாதீனத்தன்மை காரணமாக அதனை வெளிக்காட்டி ஏகோபித்த ஒரு முடிவினை அவர்கள் அறிவித்தார்கள். பலர் எம்மை ஏளனம் செய்தார்கள். 19வது திருத்தத்தில் இந்த காட்புள்ளி இல்லை இந்த முற்றுப்புள்ளி இல்லை என ஓம் சிங்களத்தில் ஒரு சில இடங்களில் ஒவ்வாமை அது நிலைக்கு ஒன்று காணப்பட்டது. அரசியலமைப்புக்கு பொருள் விளக்கம் கோரும்போது அது அரசியல் அமைப்பின் ஒரு ஒரு ஒற்றுமை ஒரு ஏகோபித்த ஒரு நிலை இருக்க வேண்டும். ஒவ்வொரு உறுப்புறையும் வித்தியாசம் வித்தியாசமாக எடுத்து நோக்க முடியாது. 33-2 உறுப்புறை ஊ என்பது இல்லை என எல்லாம் கூறுகின்றார்கள். 33-2 ஈ என்கின்ற உறுப்புறை பற்றி எல்லாம் பேசுகின்றார்கள். அது பற்றி வாதம் செய்தார்கள். ஆனால் இறுதியில் உச்ச நீதிமன்றம் ஒரு தலை ஏகோபித்த ஒரு முடிவினை கொடுத்தது. ஏன் அப்படி முடிந்தது? அத்தகைய ஒரு சுதந்திரமான சுற்றுச்சூழல் உருவாக்கப்பட்டிருந்தது. மேன்முறையீட்டு நீதிபதி கோவரண்டோ ஒரு கட்டளைக்கான ஒரு விண்ணப்பத்தை கொடுத்ததும் பிரதமர் பதவியில் செயலாற்றிக் கொண்டிருந்த ராஜபக்ச அவர்களுக்கு இடைக்கால தடை உத்தரவை கொடுத்து மற்றவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் தடை உத்தரவு விதிக்கப்பட்டது. அதற்கு எதிராக நான் கோருவதல்ல மற்றவர்கள் தான் கோருகிறார்கள் என்று விமர்சித்தார்கள். ஏதேனும் ஒரு பெருவிலை மகாநாயக்க தேரர் ஒருவர் கொடுக்க வேண்டிய தீர்மானத்தை விகாராதிபதிகள் கொடுப்பதாக மறைமுகமாக நீதிமன்றத்திற்கு அவமதித்து அழுத்தம் கொடுக்க முற்பட்டார்கள். எவ்வாறாயினும் இறுதியில் உச்ச நீதிமன்றம் ஏகோபித்த ஒரு தீர்ப்பினை அளித்து 19வது திருத்தத்தின்படி அரசியலமைப்புக்கணங்க 4 வருடங்களும் 6 மாதங்களும் கள்ளியும் வரை பாராளுமன்றம் கலைக்கப்பட இயலாது என்ற கட்டளையை கூறியது மாத்திரமல்ல அவ்வாறு செய்வது அடிப்படை உரிமை மீறலாகும் என்றும் தீர்ப்பளித்தார்கள். அதற்கிணங்க திட்ட தெளிவாக எங்களுக்கு புலனாகின்ற விடயம் அரசியலமைப்பு மீறப்படுதல் அவர் கருத்தொன்றிய விதத்தில் வேண்டும் என்றே தான் அதனை மீறியிருக்கிறார் என்று சட்டத்துறை தலைமை அதிபதி கூறினார். நாங்கள் 19வது திருத்தத்தின் மூலமாக பிரதிஷ்டபானாகிறவர்களே சனாதிபதி அவர்களுக்கு இருந்த விடுபாட்டு உரிமைக்கு மட்டுப்படுத்தினோம். அடிப்படை உரிமை மீறல் பற்றிய வழக்கு தொடுக்கக்கூடிய இடத்தை வைத்து சனாதிபதி உத்தியோகபூர்வ ரீதியில் செயலாற்றிக் கொண்டிருக்க எந்த ஒரு நடவடிக்கைக்கும் எதிராக அடிப்படை உரிமை மீறல் வழக்கினை தொடுக்க முடியும் என்பதை சேர்த்தோம். அதனை சவாலுக்கு உட்படுத்தி ஆட்சேபனை செய்வித்து இந்த நாட்டின் இந்த பிரதம நீதியரசர் வந்து கூறுகின்றார். சட்டத்துறை தலைமை அதிபதி வந்து கூறுகின்றார். அவர் தன்னுடைய ஆளுக்காக அவர் பேசி இருக்கலாம். அவர் கூறுகிறார் இல்லை, சனாதிபதியின் பணிகளை அது ஒரு நிறைவேற்று அல்லது நிர்வாக பணி அல்ல என கூறுகின்றார். அதுவும் நிராகரிக்கப்பட்டது. அதற்கிணங்க இந்த நாட்டு மக்களுக்கு பாரிய ஒரு மகத்தான வெற்றி கிடைத்தது. 51 நாட்கள் பல அனுபவங்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். மிக மோசமான அனுபவம் சொல்வதற்கே கவலையாக இருக்கின்றது. அது பற்றி இப்பொழுது நாங்கள் புதிதாக புதிய அனுபவங்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இது இவ்வளவு பயங்கரமானது என்று எனவே இன்றைய தேவை இந்த நிறைவேற்ற சனாதிபதி முறை முற்றாக ஒழிக்கப்படல் வேண்டும் என்பது. அதாவது சனாதிபதி அவர்களின் எத்தனை அதிகாரிகளையும் நீக்குவதல்ல, குறிப்பாக மாகாண சபைகள் தொடர்பிலான தவறங்கள் மையத்தில் இருக்கின்ற அந்த தத்துவங்கள் அப்படியே இருக்க வேண்டும். ஆனால் பிரச்சனை எப்படி சனாதிபதி தெரிவு செய்வது? சனாதிபதியை தெரிவு செய்ய வேண்டியது மக்களின் நேரடியாக வாக்குகளால் என்றால் அது பிரச்சனையாகத்தான் அமையும். பிரபல்யமான அரசியல் விஞ்ஞானியான நெதர்லாந்தவர்கள் அரவிந்த் லைக்கான் அவர் இந்த பல்லின சமூகம் பற்றி எழுதியிருக்கின்றார். அவர் கூறியிருக்கிறார், ஒரு பல்லின சமூகத்திலே மிகச்சிறந்தது தான் கூட்டாக தீர்மானங்களை மேற்கொள்வதென்ற ஒரு முறை தான் மிகவும் பொருத்தமானது. அவர் பாராளுமன்ற முறைமை சனாதிபதி அவர் அவர் கூறுகிறார், சனாதிபதி அவர்களை நேரடியாக ஒருபோதுமே நியமிக்க வேண்டாம், நேரடியாக நியமித்தால் இடம்பெறுவது நெருக்கடி நிலைமை ஏற்படும் போது சனாதிபதி கூறுவார், தத்துவங்கள் இல்லாவிட்டாலும் பிரதமரை கூறுவார், பிரதமரே நீங்கள் ஒரு தொகுதியில் தான் வெற்றி பெற்று வந்திருக்கிறீர்கள், நான் முழு நாட்டிலும் தேர்தலில் வெற்றி பெற்று வந்திருக்கின்றேன் என கூறி அவர் இதனை ஒரு பகுதி அளவிலான சனாதிபதியாக மாற்றுவார். நிறைவேற்று சனாதிபதி முறையை பலர் பலவிதமாக அது நல்லது என வாதம் செய்வார்கள். முதலாளித்துவ முறைமையை விருத்தி செய்வதற்கு இந்த அதிகாரத்துவம் அந்த ஆதிக்கவாதம் இருக்க வேண்டும் என ஒரு சிலர் வாதிடுகிறார்கள். நான் மகிழ்ச்சியின் ஐக்கிய தேசிய கட்சியினர் என்று 35 வயதுகளுக்கு பிறகு தன்னுடைய நிலைப்பாட்டினை மாற்றி அமைத்துள்ளதாக மலிக் சமர்ப்பிக்கிற அவர்கள் திட்ட தெளிவாக என்று கூறினார். அவருடைய நிலைப்பாடு கட்சியின் நிலைப்பாடு இன்னின்று. ஆனாலும் அன்று தொற்று 1971 நிறைவேற்று சனாதிபதி பதவியை எதிர்த்த குழுவினர் இன்று நிறைவேற்று சனாதிபதி பதவி பாதுகாக்கப்படல் வேண்டும் என தோற்றுகிறார்கள். இது தொடர்பில் நேர்மையாக இதே சுத்தியுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என கூறுபவர்கள் தீவிரவாத சிங்கள இனவாதிகள். நான் அவர்களை பொருட்படுத்தவில்லை, ஏனென்றால் அவர்கள் தான் கூறுகிறார் இது எங்களுக்கு தேவை, எங்களுடைய ஆதிக்கவாதத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், சிங்கள பௌத்த மக்களுக்கு இந்த நாட்டின் அரசு அவர்களுக்கு சொந்தமானது, அதனை வைத்துக் கொள்ள நிறைவேற்று சனாதிபதி முறைமையை இருக்க வேண்டும். அவர்கள் அவ்வாறு நேரடியாக கூறியதற்காக நான் அவர்களை பாராட்டி ஆக வேண்டும். என்னுடைய சனாதிபதி சட்டத்தரணி அவர் ஒருவர் இங்கு இல்லை, எனவே அவருடைய பெயரை கூறுவது சரியல்ல. 2005-2006 ஒரு மாநாட்டில் அவர் கூறினார். அதுதான் தெளிவாக தீவிரவாத நிலைப்பாட்டினை அவர் தெளிவாக அந்த கூற்றிலே கூறியிருக்கின்றார். அவர் கூறினார் என்ன தமிழ் மக்களுக்குள்ள பிரச்சனை, நாங்கள் ஒரே பஸ் வண்டியில போகிறோம், நாங்கள் ஒரே தேநீரை தானே பருகிறோம், தமிழ் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது, நாங்கள் ஒரே ஒரு ஒரே பஸ் வண்டியில் பயணிக்கின்றோம், ஒரே கோப்பையில் தேநீர் பருகிறோம் என்று நான் கூறினேன். அதுதான் பிரச்சனை.
நீங்கள்
தேநீர் கோப்பையை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றீர்கள், ஆனால் அரசு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள தயாராக இல்லை. நிறைவேற்று சனாதிபதி இந்த நாட்டின் சிங்கள பௌத்த மக்கள் குழுக்களுக்கு இந்த அரசின் ஆதிக்கத்தை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முறையாக நீங்கள் விரும்புகிறீர்கள். ஒரு சிலர் எதிர்கட்சியில் இருக்கும்போது நிறைவேற்று சனாதிபதி எதிர்ப்பார்கள், ஆளுநரப்பிற்கு வந்தவுடன் அதற்கு ஆதரவாளர்களாக மாறிவிடுவார்கள். 2015 ஜனவரிக்கு பிறகு நாங்கள் அதனை கண்டோம். மேலும் சிலர் தங்களுடைய தனிப்பட்ட அபிலாசைகளுக்காக சனாதிபதி பதவி வைக்கப்பட வேண்டும் என கூறுகின்றார்கள். சனாதிபதியாக விருப்பமற்ற ஒரு சிலர் தான் இருக்கின்றால் ஒவ்வொருவருக்கும் சனாதிபதியாக வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கின்றது, அது தனிப்பட்ட அபிலாசை. அவர்கள் கூறுகின்றார்கள் நிறைவேற்று சனாதிபதி பதவி தேவை என. சிறிய இனக்குழுக்கள் அண்மை காலம் வரை அவர்கள் கருதினார்கள் இதனால் எங்களுக்கு நன்மை இருக்கின்றது என. ஆனால் இந்த 51 அனுபவத்தின் மூலம் அவர்கள் தங்களுடைய கருத்தினை மாற்றிக்கொண்டிருப்பார்கள். 1982 இறுதியில் நடைபெற்ற இந்த சனாதிபதி தேர்தல் சிறிய இனக்குழுக்கள் மிக அதிகமாக J.R. ஜெயவர்தன் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். ஆனால் 1983 ஜூலையில் கலவரம் ஏற்பட்ட வேளையில் அந்த சிறிய இனக்குழுக்களின் வாக்குகளை பெற்ற J.R. ஜெயவர்தன் அவர்களுக்கும் பல நாட்களில் தான் ஊரடங்கு சட்டத்தை போட்டு அவசர கால சட்டத்தை போட்டு இதனை கட்டுப்படுத்த இயலவில்லை. ஏன் தீவிரவாதங்களில் அழுத்தம். 2015 ஜனவரி 8 இந்த சிறிய இனக்குழுக்கள் அதிக அளவிலே வாக்களித்தார்கள் பொது வேட்பாளருக்கு. அவர்களுடைய அனுபவம் என்ன? உண்மை இன்று முன்பு இருந்ததை விட இனத்துவங்களுக்கு இடையிலான அந்த அமைதி நிலை இருக்கின்றது, அவர்களுடைய நல்லிணக்கம் வளர்ந்துள்ளது, அது மிகவும் நல்லது. சிறிய இனக்குழுக்கள் மீண்டும் இந்த பிரச்சனையை மேல் பரிசீலனை செய்வார்கள் என நான் எதிர்பார்க்கிறேன். இன்று இருக்கின்ற 50 இருந்தது என்ன? நாம் அனைவரும் எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட ஒரு நிலை இருந்தது. அதாவது அரசின் தலைப்பில் 2 அதிகார கும்பல்கள் தான் 2 துருவங்களாக மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கின்றன. நான் நிறைவேற்று சனாதிபதி திட்டத்தை எதிர்த்த லங்கா சமசமாஜ கட்சியின் தலைவர், இங்கு நான் அதன் பெரும்பான்மை அணியின் ஐக்கிய தேசிய முன்னணியின் அங்கத்துவர் நாங்கள் மக்கள் விடுதலை முன்னணி முன்வைத்த 20வது திருத்தத்துக்கு ஒத்துழைப்பு நல்கின்றோம். நாங்கள் புதிய அரசியலமைப்புக்காக தோற்றுகிறோம். புதிய அரசியலமைப்பு ஒன்று முழுமையாக கொண்டு வர வேண்டும். புதிய தேர்தல் திட்டம் ஒன்று வர வேண்டும். பாராளுமன்ற தேர்தல், புதிய அடிப்படை உரிமைகள் பற்றிய அத்தியாயம் தேவை. சிவில் மட்டும் அரசியல் உரிமைகள் மாத்திரமல்ல, சமூக பொருளாதார உரிமைகள் இருக்க வேண்டும், கலாச்சார உரிமைகள் இருக்க வேண்டும், பெண்கள் சிறுவர்களுக்கான உரிமைகள், அதுவாறு பாதிக்கப்பட்டவர்கள், மூத்த பிரஜைகளுக்கானவை, சுற்றாடல் பற்றிய பிரஜைகளின் உரிமைகளை உள்ளடக்கிய அத்தியாயங்களை உள்ளடக்கிய அரசியலமைப்புக்காக தொட்டுகிறோம். ஆனால் இன பிரச்சனைக்கு நீண்ட கால தீர்வு ஒன்றினை வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அது தாமதிக்குமே ஆனால் நாங்கள் ஒத்துழைப்பை கொடுப்போம். 20வது அரசியலமைப்புக்கான திருத்தத்தை அது நிறைவேற்ற சனாதிபதியை ஒழிப்பதற்காக இதுக்கு இருக்கின்ற ஒரு இடைக்கால தீர்வாக நாங்கள் கூறுகின்றோம். அத்தோடு நின்று விடாமல் முழுமையான அரசியலமைப்பு திருத்தம் ஒன்றை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும் என நான் இதுவிட நீண்ட உரையாற்ற எதிர்பார்ப்பதில்லை. நிறைவேற்று சனாதிபதி முறையை பற்றி எங்களுடைய அனுபவங்கள் மிக மிக மோசமானது. கடந்த 51 நாட்கள் நாங்கள் பெற்ற அனுபவம் சாதாரண பொதுமக்களுக்கு கூட, இது பற்றிய அறிவினை கொண்டிராத மக்களுக்கு கூட, அவர்களுடைய அனுபவங்களின் படி இன்று பெரும்பான்மையினர் மத்தியில் ஒரு இணக்கப்பாடு வந்திருக்கின்றது. இது மாற்றியமைக்கப்படல் வேண்டும் என
தொடர்பாக எனக்கு வாய்ப்பளித்தமை தொடர்பாக தங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். மிக்க நன்றி கௌரவ சுமந்திரன். நன்றி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு.
இந்த ஒத்திவைப்பு பிரேரணையில் ஜனதா விமுக்தி பேரவையினால் கொண்டுவரப்பட்ட இந்த ஒத்திவைப்பு பிரேரணை சந்தர்ப்பத்தின் கிடத்தை ஏற்று மகிழ்ச்சி அடைகின்றேன். நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை நீக்குவது பிரச்சினை அனைத்து பேச்சாளர்களும் இங்கே சுட்டிக்காட்டினார்கள். இது இந்த பிரச்சினை எங்களுடைய ஒவ்வொரு சனாதிபதி தேர்தல்களிலும் மக்களினால் இதற்கான ஆணை வழங்கப்பட்டது. எனவே மக்களின் ஆணையானது இந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கு மக்கள் ஆணை வழங்கியிருக்கின்றார்கள் என்பதனை இது உறுதிப்படுத்துகின்றது. உண்மையில் 2015 ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற போது நாங்கள் நினைத்தோம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட சனாதிபதி முறைமையை கொண்ட அரசாங்கமானது மிக விரைவில் நீக்கப்படும் என நாங்கள் எதிர்பார்த்தோம். துரதிருஷ்டவசமாக 19வது திருத்த சட்டத்தின் மூலம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தோமோ அதன் ஒரு பகுதியைத்தான் எங்களால் செய்ய முடிந்தது. 19வது திருத்த சட்டம் இங்கே கொண்டு வரப்பட்ட போது இந்த சபை புதிய ஒரு அரசியலமைப்பு மூலம் ஒரு புதிய ஒரு முறை 19வது திருத்த சட்டத்தில் கொண்டு வந்து நிறைவேற்ற முடியவில்லை. நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட சனாதிபதி முறை நீக்குவதானது மிக முக்கியமாக கருதப்பட்டது. இதற்காக சில காலங்கள் சென்றது. நாங்கள் சில படிமுறைகளை மேற்கொண்டிருந்தோம். புதிய ஒரு அரசியலமைப்பை வரைவதற்காக எங்களுக்கு இடைக்கால அறிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டது. இந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட சனாதிபதி முறை நீக்கப்பட வேண்டும் என்று நிச்சயமாக இந்த இடைக்கால அறிக்கை வந்தபோது குழுநிலை கலந்துரையாடல்களில் அங்கே ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டது. அனைத்து கட்சிகளும் இதற்காக இந்த நிறைவேற்ற அதிகாரம் சனாதிபதி நீக்குவதற்கு உடன்பட்டதாக எவ்வாறாயினும் அதன் விளைவாக அரசியல் கட்சிகள் அவர்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார்கள். சில அரசியல் கட்சிகள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், தமிழ் முற்போக்கு முன்னணி ஆகிய கட்சிகள் சில கருத்துக்களை நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட சனாதிபதி முறைமை ஒழிப்பது சம்பந்தமான சில கருத்துக்களை அவர்கள் முன்வைத்தார்கள். சில அவர்களுடைய பிரச்சனைகளை அண்மையில் நடைபெற்ற சம்பவம் இந்த நாட்டில் நடைபெற்றது. நிச்சயமாக நான் கூறுகின்றேன், இப்போது அந்த அரசியல் கட்சிகள் கூட அவர்களுடைய அவர்களை அபிப்பிராயங்களை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என செய்திருப்பார்கள் என்றும் நான் எதிர்பார்க்கின்றேன். நாங்கள் மேலும் இதற்காக தாமதப்படுத்தாது இந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட சனாதிபதி முறைமையினை நாங்கள் நீக்க வேண்டும். இதனை புதிய அரசியல் அமைப்போ இந்த அரசியல் கொண்டுவரப்பட்ட அரசியல் அமைப்போ மக்களுக்கு வழங்கிய ஆணை ஊடாக இந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட சனாதிபதி முறை நீக்குவது மிகவும் ஒரு அவசியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அது மிக முக்கியமாக நடைபெற வேண்டியிருக்கின்றது, இடம்பெற வேண்டியிருக்கின்றது. இந்த படிமுறை இந்த புதிய அரசியலமைப்பு வரைபானது சில தாமதங்கள் காணப்பட்டது. நாங்கள் எங்களில் சில இடர்பாடுகள் எங்களை வந்தடைந்ததாக நாங்கள் உணர்கின்றோம். நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட சனாதிபதி நடவடிக்கை கூட இது ஒரு முக்கிய அம்சமாக காணப்படுகின்றது. நாங்கள் இங்கே இருக்கின்றோம் என்று கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு பிறகு அரசியலமைப்பு பிரச்சனைகளுக்கு பிறகு நாங்கள் 2 மாதங்களுக்கு பின்னர் இங்கே நாங்கள் கூடியிருக்கின்றோம். எனவே இந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட சனாதிபதி முறையினால் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாகத்தான் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டது. நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட சனாதிபதி அவருக்கு இல்லாத ஒரு அதிகாரத்தை இங்கே பயன்படுத்த முயற்சித்தார். இதுதான் பிரச்சனை. எனவே இவருக்கு பிழையான ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன, அல்லது அவர் பழக்க தோஷத்தில் உள்ள ஒரு முறைப்படி அதனை செயற்படுத்த முயற்சித்திருக்கின்றார். 19 திருத்த சட்டத்துக்கு முந்தி உள்ள அதிகாரங்கள் போல அதிமேதக சனாதிபதி அவருடைய நடவடிக்கையை முன்கொண்டு சென்றார். அக்டோபர் 26 முதலாவதாக அவர் பிரதம அமைச்சரை நீக்கினார், அந்த இடத்திற்கு இன்னொருவரை நியமித்தார். அந்த அதிகாரம் ஜனாதிபதிக்குள்ள அந்த அதிகாரம் 19 திருத்த சட்டத்துக்கு முந்தி உள்ள அந்த அதிகாரம் 19 திருத்த சட்டத்தில் நீக்கப்பட்டுள்ளது. 47 உறுப்பினரை கூறுகின்றது. ஆனா ஆவண்ணா ஈனா 3 வழிகளில் பதவியில் இருக்கும் பிரதம அமைச்சர் எவ்வாறு பதவி விலகுவது என்றும், 47A குறிப்பிடுகின்றது சனாதிபதி எவ்வாறு பிரதம அமைச்சரை நீக்குவது என்றும் குறிப்பிடுகின்றது. சனாதிபதிக்கு பிரதம அமைச்சர் நீக்குவதற்கு அதிகாரம் உள்ளது என்றும் குறிப்பிடுகின்றது. அந்த வாசகம் 47A உறுப்பினரை தற்போதைய அரசியலமைப்பில் 46(2) உறுப்புரையில் கூறப்பட்டுள்ளது. 46(2) 2 விடயங்கள் காணப்படுகிறது, 2 நிலைமைகள் பட்டியல்படுத்தப்பட்டிருக்கின்றன. 3க்கு பதிலாக 2 விடயங்கள் அதற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. 1 விடயம் அதிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. சனாதிபதிக்குள்ள பிரதம அமைச்சரை நீக்குவதற்குரிய அதிகாரம் அதிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. 19 திருத்த சட்டம் மிக தெளிவாக கூறுகின்றது, சனாதிபதியின் அதிகாரம் அதாவது பிரதம அமைச்சரை நீக்குவதற்கான அதிகாரம் இல்லை என்று குறிப்பிடுகின்றது. அது வெளியே எடுக்கப்பட்டுள்ளது அந்த அதிகாரம். எனவே சனாதிபதிக்கு அந்த அதிகாரம் இல்லை. இருப்பினும் அந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சபை நவம்பர் 14 பிரகடனப்படுத்தியது. அந்த சட்டம் மூலம் யாப்புக்கு முரணானது, சட்ட ரீதியற்றது என்றும் இங்கே பிரகடனப்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் அதிமேதகு சனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்தை இடைநிறுத்தினார். அவர் 16 நவம்பர் அளவில் பாராளுமன்றம் மீள கூட்டப்பட வேண்டும் என்றும் கூறினார். எனவே 14 2 நாள் முன்னதாக அதனை அவர் திருத்தி அமைத்தார். இதற்கிடையில் நவம்பர் 19 அவருடைய பிரகடனத்தின் மூலம் ஒரு பிரகடனம் ஏற்படுத்தப்பட்டது. பாராளுமன்றத்தை கலைப்பதாக அவர் பிரகடனம் செய்தார். மீண்டும் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு 19 திருத்த சட்டத்துக்கு முந்தி காணப்பட்ட அதிகாரமாக அது காணப்படுகின்றது. ஒரு வருடம் முடிவடைந்த பின்னர் முன்னைய பாராளுமன்றம் கலைக்கப்படாவிட்டிருந்தால் சனாதிபதி ஒரு வருடத்துக்கு பின்னர் சனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்திருக்கலாம். ஆனால் இந்த 19 திருத்த சட்டத்தில் இந்த நிலைமை மாறிவிட்டது, மாறியிருக்கிறது. சனாதிபதிக்குள்ள அதிகாரம், பாராளுமன்றத்தை கலைப்பதற்குரிய அவருக்குரிய அதிகாரம் மட்டுப்படுத்தப்பட்டது, கட்டுப்படுத்தப்பட்டது. அவரால் பாராளுமன்றத்தை கலைக்க முடியாது. 4.5 வருடங்களுக்கு முன்னராக பாராளுமன்றம் கூடி 4.5 வருடங்களுக்கு முன்னதாக அவரால் கலைக்க முடியாது. தவிர பாராளுமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம், 3-2 பெரும்பான்மை தீர்மானத்தின் மூலம் ஜனாதிபதியை கலைப்பதற்கு வேண்டுகோள் விடுப்பதன் மூலம் கலைக்கலாம். இது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எழுத்தில் மிக தெளிவாக அரசியலமைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துரதிருஷ்டவசமாக இந்த தெளிவான குறிப்பான ஏற்பாடுகளை கவனத்தில் கொள்ளாது இந்த 19 திருத்த சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்ட இந்த சட்டங்களை கவனத்தில் கொள்ளாது பாராளுமன்றத்தை கலைத்தார் அதிமேத ஜனாதிபதி அவர்கள். இந்த பாராளுமன்றத்தில் உள்ள அநேக பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏனைய பிரசைகளும் இதற்கு எதிராக இந்த சனாதிபதி அவர்களின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த அணுகிறார். 19 திருத்த சட்டத்தின் மூலம் சனாதிபதிக்குள்ள விடுபாட்டு உரிமை, ஆரம்பத்தில் காணப்பட்ட விடுபாட்டு உரிமை இப்போது இல்லை. இந்த பிரசைகள், இந்த நாட்டு பிரசைகள் உயர்நீதிமன்றத்தின் உயர்மன்றத்தில் வழக்குகளை தாக்கல்களை செய்யலாம் சனாதிபதிக்கு எதிராக. அதுதான் எனவே உயர்நீதிமன்றம் இதனை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியும். 7 நீதிபதிகள் காணப்பட்டார்கள். அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒருமித்த கருத்துடன் ஒரே கருத்தில் இருந்தார்கள். சனாதிபதி அவர்கள் அரசியலமைப்பை மீறி இருக்கிறார் என்று இந்த 7 நீதிபதிகளும் கூறியிருந்தார்கள். எனவே குறித்த பாராளுமன்றத்தின் காலம் முடிவடைவதற்கு முன்னர் சனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்தை கலைத்திருக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த படிமுறைகள் நடைபெறும் போது பலர் 19 திருத்த சட்டம் சம்பந்தமாக தனது கருத்துக்களை பலர் தெரிவித்திருந்தார்கள். அவர்கள் கூறினார்கள் இது மிக விரைவாக கொண்டு வரப்பட்டது என்றும், இதில் பல குறைபாடுகள் காணப்படுவதாகவும், பிழையாக வரையப்பட்டுள்ளதாகவும் கூறினார்கள் 19 திருத்த சட்டத்தை பற்றி. ஆனால் நீங்க உயர்நீதிமன்ற தீர்ப்பை வாசித்தால் உங்களுக்கு தெரியும் அவ்வாறான ஒரு முறை 19 திருத்த சட்டத்தில் காணப்படவில்லை என்பது மிக தெளிவாக தெரிகின்றது. அதில் எந்த தெளிவின்மையும் இல்லை, அனைத்தும் தெளிவாகத்தான் காணப்படுவதாக காணப்படுகின்றது. நிறைவேற்ற அதே கொண்ட சனாதிபதியின் அதிகாரங்களைத்தான் அது குறைத்திருக்கின்றது. இதனை உயர்நீதிமன்ற தீர்ப்பில் இருந்து நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அதிமேதகு சனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் 2015 ஆண்டு சனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார். அவர் 2014 நவம்பர் மாதம் கௌரவ மைத்ரிபால சிறிசேன பத்திரையாளர் மாநாட்டில் அவர் உரையாற்றும் போது அவர் பிரகடனப்படுத்தினார். அவர் இணை கட்சி வேட்பாளராக அவர் பத்திரிகையாளர் மாநாட்டில் உரையாற்றினார். 3 விடயங்களை அவர் கூறினார். முதலாவது, அவர் வழங்கிய வாக்குறுதி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட சனாதிபதியை நீக்குவதாக அவர் வாக்குறுதி அளித்திருந்தார். அதுதான் அவருடைய முதலாவது வாக்குறுதியாக காணப்பட்டது. இரண்டாவது, பாராளுமன்ற தேர்தல் முறைமையை அவர் மாற்றுவதாகவும் இரண்டாவது வாக்குறுதி அமைந்திருந்தது. மூன்றாவது, ரணில் விக்ரமசிங்கே அவர்களை இந்த நாட்டின் பிரதம அமைச்சராக நியமிப்பதாகவும் அவர் வாக்குறுதி அளித்திருந்தார். இது சனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனா அவர்களால் வழங்கப்பட்ட நவம்பர் 2014 ஆண்டு வழங்கப்பட்ட வாக்குறுதியாக அமைந்தது.
நிறைவேற்று அதிகார முறையினை ஒழிப்பதற்கான பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் இன்று அதனை நாங்கள் நிறைவேற்று அதிகாரம் என்று கூற முடியாது. 19வது திட்டத்துக்கு முன்னர் ஒப்புகின்ற பொழுது,
ஆனால் இதனை யாரும் புகழ்ந்து
பேசவில்லை. அந்த விடயம் 19வது சட்டத்தினூடாக மேற்கொள்ளப்பட்ட விடயங்களை ஜனாதிபதியினால் சிறு விடயங்கள், அதாவது குறிப்பிட்ட சில விடயங்களையும் அவரால் செயற்படுத்தக்கூடியதாக இருந்தது. அதாவது அவருடைய
ஆட்சி முறைமை, அதே போன்று அமைச்சுக்களை நியமிப்பது, அமைச்சரவை தொடர்பான விடயங்களிலே அவர் வரையறுக்கப்பட்ட விடயங்கள் தான் அவருக்கு செய்யக்கூடியதாக இருந்தது. அவர் விரும்பிய முறையிலே பத்தொன்பதாவது திருத்தமானது பிரதம அமைச்சர் மற்றும் ஜனாதிபதி அவர்கள் இணைந்து செயற்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியிருந்தது. இது ஒரு ஆரம்ப கட்டமாகத்தான் பார்க்கப்பட்டது. இது ஒரு, அதாவது ஒரு முழுமையான நிறைவேற்று அதிகாரத்துறையினை இல்லாதொழிப்பதற்கான ஒரு ஆரம்ப கட்ட ஒரு முனைப்பாகத்தான் இது காணப்பட்டது. ஆகவேதான் இது முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும்.
ஆகவேதான் நீங்கள் 19வது திருத்த சட்டத்தினை மட்டும் வைத்துக் கொண்டு நாங்கள் தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாது. நாங்கள் முகம் கொடுத்த விடயங்கள் போன்று, அதாவது கடந்த மாதத்திலே நாங்கள் முகம் கொடுத்த விடயங்கள் போன்று எதிர்காலத்தில் நாங்கள் முகம் கொடுக்கலாம். ஆகவேதான் இந்த நடைமுறை மாற்றப்பட வேண்டும். கௌரவ
விக்ரமரத்ன கூறியவாறு இரண்டு அதிகாரங்கள் காணப்பட முடியாது. அது 19வது திருத்தத்திலே காணப்படுகின்றது. அந்த பிரச்சனை இப்பொழுது இல்லாதொழிக்கப்பட வேண்டும். அதனை நாங்கள் பிரச்சனை தீர்த்துக் கொள்ளுகின்ற அதே வேளை
மக்கள் வழங்கிய ஆணை இந்த பாராளுமன்றத்துக்கு மட்டுமல்லாது, அதாவது இரண்டு தசாப்த காலமாக அவர்களுடைய ஆணையினை வழங்கி இருக்கின்றார்கள் இதனை அளிப்பதற்காக. ஆகவே அந்த பாராளுமன்றம் அவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். நிறைவேற்ற துறையினை, நிறைவேற்ற அதிகாரத்தினை அதாவது நீக்குவதானது
நாங்கள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்ற அந்த அரசியல் அமைப்பிலே அது உள்வாங்கப்பட வேண்டும். அதுவும் மக்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு உறுதிமொழியாகும்.
மக்கள் நினைக்கின்றார்கள், காலம் போய்விட்டது நினைக்கின்றார்கள். ஆகவேதான் இப்பொழுது அது சாத்தியமில்லை என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அவ்வாறு நான் நினைக்கவில்லை. கடந்த 50 நாட்களாக நாங்கள் படித்துக் கொண்ட பாடத்திலிருந்து
அந்த பாடமானது மிகவும் பெறுமதியானதாக காணப்படும். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு, அதே போன்று எமது நாட்டு மக்களுக்கு, அதாவது வாக்களிக்கின்ற இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பினை, இந்த அதாவது ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதன் முக்கியத்துவம் அவர்களுக்கு புரிந்திருக்கும். இந்த கடந்த மாதம் நாங்கள் கண்ட இந்த பிரச்சனை, அதாவது எமது இந்த போராட்டம்
விநடிக்கப்படக்கூடாது.
சில விடயங்கள் கூட இதுக்கு புறம்பாக இடம்பெற்றது. 50 நாட்களிலே
அதாவது பெரும்பான்மை சமூகத்துக்கு உட்படாத ஒரு நபர்
தேசிய முக்கியத்துவம் தான் இந்த விடயங்களிலே கையடிக்க முடியாது என்கின்ற ஒரு பிழையான அபிப்பிராயம் காணப்பட்டது. ஆகவே அதுவல்ல உண்மையான நிலைமை. அது சரியான முறையிலே மக்களுக்கு சென்று வழங்கப்பட்டிருக்கிறது. நான் சுமந்திரன் வகையிலே
இந்த விடயங்களிலே பாரிய பங்களிப்பை நான் வழங்கினேன்.
அதுதான் மறைமுகமான செய்தி மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. தேசிய வாக்கிலே நாங்களும் எமது பங்களிப்பினை வழங்க முடியும் என்பதை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் அந்த செய்தியினை.
இவ்வாறான பகுதிவாதையான விளையாட்டுகள் கூட மக்களால் கண்காணிக்கப்பட்டன. எமது மக்கள் நான் மக்கள் என்கின்ற பொழுது எனது மக்கள் என்கின்ற பொழுது நான் குறிப்பிடுவது பெரும்பான்மை நிலை. அவர்கள் இந்த மத ரீதியான இந்த எண்ணங்களை அவர்கள் இப்பொழுது உதறித்தள்ளி இருக்கின்றார்கள் என்று நான் குறிப்பிட வேண்டும். அதாவது இந்த அரசியல்வாதிகளால் கொண்டுவரப்பட்ட இனவாத நடவடிக்கைகளினை அவர்கள் உதறித்தள்ளிருக்கின்றார்கள்.
நாட்டிலே 3 தசாப்த கால
யுத்தம் காணப்பட்டது. யாருக்குமே விருப்பமில்லை மீண்டும் அவ்வகையான ஒரு காலப்பகுதியில் நாட்டை கொண்டு செல்வதற்கு. ஆகவேதான் நாங்கள் உணர வேண்டும், ஒவ்வொரு குடிமகனும் உணர வேண்டும், அவர் என்ன மொழி பேசுவராக இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவராகவும் இருக்கலாம், எந்த இடத்தில் வாழ்வராகவும் இருக்கலாம், அவருக்கு சம உரிமை காணப்படுகின்றது எமது நாட்டு விவகாரங்களிலே தலையிடுவதற்கு. அவர்கள் இரண்டாம் தரப்பினராக கணிப்பிடப்படக்கூடாது. அனைவரும் சமனானவர்கள். நான் நினைக்கின்றேன் அவர்களுடைய பெருமதியினை அவர்கள் விளங்கியிருக்கின்றார்கள். அதனுடைய பெருமதியினை ஆகவேதான் நான் குறிப்பிடுகின்றேன். இவ்வகையான சில நாடகங்கள் அரங்கேறுகின்ற பொழுது இனவாத அடிப்படையிலான இந்த நாடகங்கள் அரங்கேறுகின்ற பொழுது எமது மக்கள் இதனை நிராகரிக்கின்றார்கள். அப்படிதான் புதிய அரசியலமைப்பானது கொண்டுவரப்படுகின்ற பொழுது அது தேசிய பிரச்சினை, அதாவது ஒரு தேசிய பிரச்சினைக்கான ஒரு தீர்வாக அது அமையும்.
எமது மக்களிடமிருந்தான தீர்ப்பு
அதாவது இந்த பெரும்பான்மை சமூகம் உட்பட எமது மக்கள் அனைவருமே
இவ்வகையான இனவாத
அராஜக செயற்பாடுகளினை அவர்கள் நிராகரித்திருந்தார்கள். அதனூடாக
அவர்கள் சொல்ல வருவது
அனைத்து ஒவ்வொரு குடிமகனும் எமது நாட்டிலே
சமமாக மதிக்கப்படுகின்றார்கள். அதனூடாக அவர்களாலும் சமமான முறையிலே அனைத்து விவகாரங்களிலும் தலையிட முடியும் என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள்.
அவர்கள்
ஒடுக்கப்படக்கூடியவர்கள் அல்ல. தமிழர்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், அவர்கள் குறைந்தவர்கள் அல்ல. அதாவது இலக்கங்கள் உங்களுக்கு தகுதியினை வழங்குவதல்ல. அதாவது இந்த இலக்கங்கள் வந்துட்டு அதிகமான உயர் தரத்தினை உங்களுக்கு வழங்குவதல்ல.
இது அவர் ஒரு நபர் தமது நாட்டுக்கு எவ்வகையான முறையிலே உதவி செய்ய முடியும் என்பதே அவருக்கு உரிய தகுதியினை வழங்குகின்றது. ஆகவேதான் ஜனநாயக தேர்தல் முறையினூடாக மக்கள் குறிப்பிட்டிருந்தார்கள்,
நாங்கள் அதாவது எமது நாட்டிலே பிரிக்க முடியாத
ஒற்றுமையான ஐக்கிய
நாட்டுக்குள் வாழ முடியும் என்கின்ற செய்தியை வழங்கியிருந்தார்கள். ஆகவேதான் இந்த ஏனையோர் இந்த மக்களுடைய தயார் நிலையினை அவர்கள் அறிய வேண்டும்.
அவ்வாறு செயற்படாவிடத்து யாராவது குறிப்பிட்டால் என்னால் தலைவரின் அடிப்படையிலே
தேசிய விடாமல் தலைவர் முடியாது என்று சொன்னால்,
அதாவது
சமமான முறையில் மதிக்கப்படாவிட்டால்
நான் ஒரு ஒரு நாட்டின் குடிமகனாக இருக்க முடியாது. ஆகவேதான் நாங்கள் குறிப்பிட்டோம் எமது நிலைப்பாட்டை மிகவும் தெளிவாக எமது செயற்பாடுகள் மூலமாக. கடந்த சில நாட்களாக நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம்
ஒரு முழுமையான
ஒரு குடிமகனாக எமது நாட்டிலே செயற்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்கின்ற தகவலை நாங்கள் வழங்கியிருந்தோம் கடந்த காலங்களிலே. ஆகவேதான் அவ்வாறான எமது
தயார் நிலையினை விரும்பாதவர்கள்தான் பொறுப்பு கூற வேண்டியவர்கள். எமது நாடு முன்னேறாவிட்டால்
ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இவ்விடயங்களை ஆராய்கின்றோம்.
இவ்வாறான ஒரு நிலைமையில்தான் நிறைவேற்று அதிகாரத்தினை இல்லாதொழிப்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் இப்பொழுது ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம்.
நான் குறிப்பிட வேண்டும், மிகவும் முக்கியமான ஒரு பகுதி எமது நாட்டிலே புதிய அரசியலமைப்பை
உருவாக்கப்படுகின்ற பொழுது இது ஒரு முக்கியமான விடயமாக கொண்டுவரப்பட வேண்டும். நாங்கள்
அனைத்து மக்களையும் அபிப்பிராயங்களை பெற்ற ஒரு அரசியலமைப்பை கொண்டுள்ள சந்தர்ப்பம் ஏற்படும். ஆகவேதான் இந்த சந்தர்ப்பத்தினை நாங்கள் வீணாக்கக்கூடாது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்தி நிறைவேற்று அதிகார முறையினை நாங்கள் இல்லாதொழிப்பதனூடாக அனைத்து மக்களும் சமமாக மதிக்கப்படுகிற நிலைமையை ஏற்படுத்துவோம். நன்றி. அவர்கள் அதற்கு முன்னர் குழுக்களின் பிரதி தலைவர் அக்கிராசனத்துக்கு வருவார்.
பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, தாங்கள் சபாநாயகர் ஆசனத்திலே இருக்கின்ற சமயத்திலே இன்று ஜேவிபி கட்சியினர் முன்மொழிந்து வழிமொழிந்து இருக்கிற இந்த பிரேரணை குறித்து ஒரு சில வார்த்தைகள் பேச கிடைப்பதையிட்டு நான் மகிழ்வுறுகிறேன். அதே நேரம் இந்த நாட்டின் அரசியலிலே ஒரு புதிய கொந்தளிப்பு நிலையை உருவாக்கி இன்று பாராளுமன்றம் அமைதியாக கூடுகிற ஒரு சூழலை 51 நாட்கள் எங்களையெல்லாம் அல்லோல கல்லோலப்படுத்திவிட்டு அமைதியாக மீண்டும் அரசாங்கம் ஒன்றை முன்னெடுத்து செல்லுகிற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதை இட்டு இந்த போராட்டத்திலே எங்களோடு இணைந்து கொண்ட சகல கட்சிகளுக்கும் சிவில் சமூக அமைப்புகளுக்கும் ஏன் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று போராடிய சகல பொதுமக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியறிதலை முதல்கண் சமர்ப்பணமாக நான் செய்து வைக்க விரும்புகிறேன். மிஸ்டர் டிப்யூட்டி சேர்மன் கமிட்டிஸ்
குழுக்களின் பிற தலைவர்களே, இந்த பிரேரணையை நாங்கள் இப்பொழுது விவாதித்திருக்கின்றோம். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையினை இல்லாத ஒழிப்பு சிறப்பான விடயத்தினை ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளர்களும் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையினை ஒழிப்பதற்காக அவர்கள் தமது மக்களுக்கு உறுதியளித்திருந்தார்கள். ஆகவே அனைவரும் அதனை உதாசீனப்படுத்தினார்கள். அடுத்த தேர்தலை மையமாக கொண்டுதான் அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள். அதேபோன்றுதான் அண்மை காலத்திலே ஒரு ஜனாதிபதி 18வது திருத்தத்தை கொண்டு வந்து தொடர்ந்தும் அந்த அதிகாரத்தில் இருப்பதற்கான ஏற்பாட்டினை செய்திருந்தார். ஆகவேதான் இந்த பேராசை, இந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான இந்த பேராசை, குறிப்பாக நிறைவேற்று அதிகாரத்தை வைத்துக் கொள்வதற்கான அந்த பேராசை, அவர்கள் நிறைவேற்று அதிகாரத்தை இல்லாதொழிப்பதற்காக கொண்டு வந்திருந்தாலும் அதனை அவர்கள் அதிகாரத்தில் அதிகப்படுத்தினார்கள். மீண்டும் மீண்டும் அதிகாரத்திலே இருப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதுதான் நிறைவேற்று அதிகாரத்தினை அளிப்பதற்கு முனையப்பட்ட வேளையிலே உருவாக்கப்பட்ட வரலாறு. இரண்டு சந்தர்ப்பங்களிலே, அதாவது நேரடியான நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாத நிலைமை காணப்பட்டது. அதாவது வேறு வேறு கட்சிகள் பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை கொண்டிருந்த பொழுது சில பிரச்சனைகள் காணப்பட்டன. ரெண்டு அதிகார நிலையங்கள் காணப்பட்டன. 2001-2004 இந்த நிலைமை காணப்பட்டது. சந்திரிக பண்டாரநாயக்குமார் அவருடைய காலப்பகுதியிலே 2வது முறையாக தெரிவு செய்யப்பட்ட பொழுது அவர் அதாவது தற்போதைய பிரதமர் அந்த காலத்திலே பாராளுமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டை வைத்திருந்தார். நான் அதிலே முக்கியமான ஒரு நபராக காணப்பட்டேன். அந்த நாடகத்திலே அவருடைய அதிகாரம் இழக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் என்னை, அதாவது அமைச்சரவையில் இருந்து அவர் தூக்கினார். ஆகவேதான் நான் இங்கிருந்து மாற வேண்டி ஏற்பட்டது. 5 மாத காலமாக நான் எதிர்கட்சியில் அமைந்திருந்தேன். அதனூடாக அரசாங்கம் பெரும்பான்மையினை இழந்திருந்தது. அதனூடாக அவர் பாராளுமன்றத்தினை கலைத்தார். கலைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதை தொடர்ந்துள்ள பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து ஒரு பங்காளி கட்சியாக ஐக்கிய தேசிய முன்னணியிலே இணைந்து நிறைவேற்று ஜனாதிபதியின் முன்னணியினை நாங்கள் தோற்கடித்து நாங்கள் அரசாங்கத்தை அமைத்தோம். 2001-2004 காலப்பகுதியில் நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டு அரசாங்கமாக நாங்கள் செயற்பட்டோம். அந்த அந்த விடயம் கொள்கை பிரச்சினைக்கு விட்டு சென்றது. குறிப்பாக ஜனாதிபதியுடைய கட்சி, அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பறந்து காணப்பட்டது. ஆனால் அடுத்ததிலே கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அதிகமான ஆசனத்தினை கொண்டிருந்தார். ஆகவேதான் அவர் 2004 இவ்வாறான நிலைமையினால் அவருடைய அதிகாரம் இல்லாமல் போனது. ஆகவேதான் அவர்கள் இரண்டு வேறுபட்ட கட்சிகளிலிருந்து வருகின்ற பொழுது இவ்வாறான இரண்டு முனையங்களும் அவ்வாறான ஒரு பிரச்சனை தான் இப்பொழுதும் உருவாகி இருக்கின்றது. கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு அருகாமையிலிருந்து தற்போது ஜனாதிபதியினை நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்துதான் ஜனாதிபதி ஆக்கினோம். மக்கள் விடுதலை முன்னணி இக்கூட இந்த போராட்டத்திலே நுழைந்தது. மஹிந்த ராஜபக்சவை பதவியிலிருந்து விலக்குவதற்காக பதவியிலிருந்து இறக்குவதற்காக போராடியது. பதினெட்டாவது திருத்தத்தினூடாக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தொடர்ந்து அதிகாரத்தில் இருப்பதற்கான ஒரு முயற்சியினை ஏற்படுத்தால் இது ஒரு பாரிய அச்சுறுத்தல் இந்த நாட்டுக்கு ஏற்பட்டது. ஆகவேதான் தற்போது ஜனாதிபதி அவர்கள் தேர்தலிலே குதித்திருந்தார். இந்த நிறைவேற்று அதிகாரத்தினை முழுமையாக அளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாக்குறுதியுடன், அது மட்டுமல்லாமல் திரும்பவும் நான் போட்டிட மாட்டேன் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இருந்தும் அவருடைய நடவடிக்கைகள் கடந்த 1.5 வருட காலங்களில் அவருடைய நடவடிக்கைகள் எங்களுக்கு தந்த செய்தி என்னவென்று சொன்னால், அவர் திரும்பவும் அதாவது அவர் மக்களுக்கு வழங்கிய செய்தியினை மறந்து திரும்பவும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சியினை மேற்கொண்டு வருகின்றார். அதனூடாக அடுத்த முறையும் அவர் வருகின்றார். அதே போன்ற நேற்று கூட பாரிய ஒரு கூட்டம் எமது ஐக்கிய தேசிய முன்னணி பொதுக்கூட்டம் அதாவது கூட்டம் இடம்பெற்றது. ஒரு பாரிய வரலாற்று மிக அதிகமாக மக்களை திரட்டிய ஒரு கூட்டம் அது. அதாவது அங்கே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், நிறைவேற்று அதிகாரங்களோட ஜனாதிபதி ஊடாக பிழையான முறையிலே அந்த அரசாங்கம் அக்டோபர் 26 கொண்டுவரப்பட்டது. அதை முறையடிப்பதற்கான ஒரு கொண்டாட்டமாகவே நாங்கள் அதனை நிகழ்த்தியிருந்தோம். ஆனால் அந்த தற்போதைய பிரதமரின் பதவியேற்பு நிகழ்வு மிகவும் இரகசியமான முறையிலே தான் இடம்பெற்றது. அப்படி அதாவது நாங்கள் இன்று எடுத்துக்கொள்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இவ்வாறான இரண்டு முனையங்களை கொண்டு அந்த அதிகாரத்தை கொண்டு நாங்கள் கொண்டு செல்வதுங்கிறது பாரிய ஒரு பிரச்சனை. அது ஒரு பொருத்தமற்ற ஒரு முறையாகத்தான் எமது ஜனநாயக நாட்டிற்கு காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் தேர்தல் முறைகள் கூட மிகவும் பொருத்தமற்றதாக காணப்படுகின்றது. தொகுதி முறையிலும் மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். இந்த நிறைவேற்று அதிகார முறையினை ஒழிக்கின்ற சந்தர்ப்பத்திலே என்பதிலேதான் நாங்கள் இருக்கின்றோம். நேற்று பிரதம அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார், மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை அவருக்கு தந்தால் அவர் அந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை ஒழித்து பாராளுமன்ற முறையினை அவர் கொண்டுவார் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அவருடைய பிரதி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மிகவும் குறிப்பிட்டிருந்தார், அடுத்த அக்டோபர் அல்லது செப்டம்பர் வரை நாங்கள் எமது அரசாங்கத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். நாங்கள் அடுத்த வருடம் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் வெல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆகவேதான் ஐக்கிய தேசிய கட்சிகள் கூட இரண்டு வகையான கருத்துக்கள் காணப்படுகின்றன. ஆகவேதான் நாங்கள் இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்க்க வேண்டும். இந்த தொகுதி அதாவது கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இந்த தொகுதி முறையான இந்த அதாவது இந்த தேர்தல் முறையூடாக ஒரு பாரிய பிரச்சனையை நாங்கள் முகம் கொடுத்தோம். அதனூடாக இன்று கூட ஆறு மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் நடைபெறவில்லை. அதேபோன்று எல்லை நிர்ணய குழுவின் அறிக்கை பாராளுமன்ற நிராகரிக்கப்பட்டது. அதாவது அதனை கொண்டு வந்த அமைச்சர் கூட அதனை நிராகரித்திருந்தார். அதுதான் இங்கே நடந்த ஒரு பகடி. இந்த பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விடயம் ஆகவேதான் இங்கே ஒரு குழப்பகரமான நிலைமை காணப்படுகின்றது. அதாவது மக்கள் விடுதலை முன்னணி கூட குறிப்பிட்டிருந்தது, நிறைவேற்று அதிகார முறையினை நாங்கள் இல்லாதொழிக்க வேண்டும் என்று. அதாவது அதிகார பகிர்வு என்கின்ற விடயத்தை நாங்கள் மறக்கக்கூடாது, அதை கூட நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். அதாவது இந்த நிறைவேற்று அதிகார முறையினை மக்கள் தீர்ப்பின்றி அளிக்க முடியாது. ஆகவேதான் இவ்வாறான விடயங்களை நாங்கள் நடத்துவதற்கு மக்கள் தீர்ப்பு அதே போன்று உயர்நீதிமன்றத்தினாலும் குறிப்பிட வேண்டும். இந்த பாராளுமன்றத்தினால் மட்டுமே இதனை இல்லாதொழிக்க முடியாது. ஆகவேதான் அனைத்து மக்களும் இதனூடாக திருப்திப்படுத்தப்பட வேண்டும். மக்களுக்கு தேவையானது ஒரு ஒரு பாரிய ஒரு மாற்றம் தான். அதாவது பாரிய அரசியலமைப்பு மாற்றம் தான் மக்களுக்கு தேவைப்படுகின்றது. ஆகவேதான் நாங்கள் வழிநடத்தும் குழுவினை நாங்கள் நியமித்து இந்த பாராளுமன்றத்திலே அவருடைய அறிக்கைகளை கூட நாங்கள் சமர்ப்பித்திருந்தோம். நாங்கள் அது தொடர்பான விவாதங்களை நடத்தியிருந்தோம், சில முடிவுகளுக்கு வந்திருந்தோம். வருகிற பிப்ரவரி மாதம் திரும்பவும் நாங்கள் அதனை பாராளுமன்றத்திற்கு வழங்குவோம். அதனை நாங்கள் சட்டமாக்க முடியுமா இரண்டில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையுடன் என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஆனால் சில வேறுபட்ட கருத்துக்கள் காணப்படுகின்றன. இல்லை, நாங்கள் பார்க்க வேண்டும், அதனை அறிமுகப்படுத்த முடியுமா? அதாவது அனைத்து கட்சிகளுடைய கருத்துக்களுடனும் மக்கள் விடுதலை முன்னணிக்கு நிறைவேற்று அதிகார முறை வேண்டாது, சில பேருக்கு தொகுதி முறை வேண்டாது, சிலவருக்கு அதிகார பகிர்வு தொடர்பான விடயத்தில் பிரச்சனை காணப்படுகின்றது. ஜனாதிபதி அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை அதாவது அரசியலமைப்பு சபைக்கு சபையிலிருந்து நீதிபதிகளை நியமிப்பது தொடர்பான பிரச்சனை அவருக்கு காணப்படுகின்றது. அதாவது அரசியலமைப்பு சபையானது முதிர்ச்சி தன்மையினை பார்ப்பதில்லை என்கின்ற ஒரு குறைபாடு காணப்படுகின்றது ஜனாதிபதியின் பக்கத்திலிருந்து. நாங்களெல்லாம் அந்த பிரதமர் அவர்கள் பதவியேற்ற நேரத்தில் ஜனாதிபதி கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்தோம். மூன்று தலைவர்கள் பிரச்சனை மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க, அடுத்தது கௌரவ மஹிந்த ராஜபக்ச, மூன்று தலைவர்களும் அவர்களுடைய எதிர்காலத்தினை பார்க்கின்றார்கள். இந்த நிறைவேற்ற அதிகாரத்தினை இல்லாமல் ஒழிப்பது, அதாவது பிரித்தானிய முறையினை அறிமுகப்படுத்துவது, அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறுதான் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. அரசியல் அமைப்பானது ரணில் விக்ரமசிங்கே விடவோ அல்லது மைத்ரிபால சிறிசேன விடவோ அல்லது மஹிந்த ராஜபக்சே சொந்தமான விடயம் அல்ல. இது ஒரு புனிதமான புத்தகம். எமது நாடு முழு நாடும் ஆட்சி அதாவது நிர்வாகம் அதாவது ஆளப்படுவதால் அதன் அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு தலைவர், அதாவது தர்க்க ரீதியற்ற முறையிலான பேச்சுகளுக்கு அவர்களிடம் கொடுப்பதில்லை. அவர் கடந்த இரண்டு தேர்தலில் ஜனநாயக தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை. அவர் நினைக்கின்றார் அவர் ஒரு மக்களை மயக்குகின்ற வகையான ஒரு தேர்தல் முறைகளிலே அவர் போவதில்லை. ஆகவேதான் அவர் விரும்புவது இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அதாவது நிறைவேற்ற அதிகாரத்தினை பாராளுமன்றத்தினூடாக நிறைவேற்றுவதற்கு அவர் விரும்புகின்றார். ஆனால் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி தற்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், இதனை நாங்கள் இல்லாத ஒழிப்போம் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தும் கூட மீண்டும் போட்டியிடுவதற்கு முனைகின்றார். ஆகவேதான் இந்த பிரச்சனைகள் தனிப்பட்ட நபர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு தீர்மானிக்கப்படக்கூடாது. அதற்கு மாறாக இது எவ்வாறு நாட்டினுடைய ஆட்சி நடத்தப்படும் என்பதையே நாங்கள் பார்க்க வேண்டும். கடந்த 51 நாட்களாக நாங்கள் கண்ட விடயம்தான் மிகவும் மோசமான. அவருடைய அதாவது தற்போதைய ஜனாதிபதி அவருக்கு ஏற்றவாறு அரசியலமைப்புக்கு விளக்கம் அளிக்க தொடங்கிவிட்டார். கடைசியாக உயர்நீதிமன்றத்தின் 7 நீதி அரசுகளை கொண்ட குழாம் குறிப்பிட்டிருந்தது அரசியலமைப்பு முழுமையாக அதாவது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது அரசியலமைப்புக்கு முரணானது என்று குறிப்பிட்டிருந்தது. பாராளுமன்ற கலைப்பு அநியாயமானது அரசியலமைப்புக்கு முரணானது என்று குறிப்பிட்டிருந்தது. அதனோடாகத்தான் இந்த முதல் அதாவது பிரதம அமைச்சர் பிரச்சனையும் இந்த பாராளுமன்றத்தினால் தீர்க்கப்பட கூடியதாக இருந்தது.
கடந்த நாட்களில் மோதல்களை நாங்கள் கண்டோம். அதன் பிரதான நடிகராக ஜனாதிபதி அவருடைய முயற்சிகளை நாங்கள் கண்டோம். அவர் ஆடிய நாடகமும் இல்லை, அதே போல கடைசியில் நடந்ததும் ஒன்றும் இல்லை, அதை நாங்கள் கண்டோம். ஆகவே இடையூறு இது இப்படித்தானே?
பின்வரவால் அதிகாரத்தை கைப்பற்ற முயன்றீர்கள், ஆனா இப்பொழுது எதிர்கட்சி தலைவரை முன்னால் வந்து எடுக்கின்றீர்கள். ஆகவேதான் ஒரு நாளும் பின்கதவால் வந்து எதையும் எடுக்க முயல வேண்டாம், முன்னால் வந்து எடுங்கள் எல்லாத்தையும். உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்துவிட்டார். உங்களுடைய ஆலோசனையின் படி இது ஒரு பாரிய பிரச்சனை. அதாவது எதிர்கட்சி தலைவரை விடுங்கள், நாங்கள் இப்பொழுது அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இல்லை என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட பிரச்சனை ஒன்றும் இல்லை, அவருக்கு நான் மரியாதை வழங்குகின்றேன். நான் அவரை சந்தித்தேன், இந்த பிரச்சனை பின்னர் அவரை சந்தித்தேன். நீங்கள் ஏன் இந்த பிரச்சனைகள் நீங்கள் உட்பட்டீர்கள் என்று நான் கேட்டேன். அவருக்கு மிகவும் பாரிய மதிப்பு இருந்தது, ஆனால் தேவையற்ற முறையிலே பின்கதவால் வந்து ஆட்சியை பறிக்க முற்பட்டு கடைசியில் இவ்வாறு நடந்துவிட்டது. ஆகவே நான் நினைக்கின்றேன், ஆகவே தான் அவர் எதிர்காலத்திலே ஒரு எதிர்கட்சி தலைவராக இருப்பார் நான் நம்புகின்றேன்.
கௌரவ உதயகம்மன் பின்ன கௌரவ பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, கடந்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணி உறுப்பினர்கள் கூறினார்கள், இந்த சிக்கல் இந்த பூதாகர நிலைமை முடிவடைந்ததும் பாராளுமன்றத்தை கலைக்கும் ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை இங்கு கொண்டு வருவதாக. ஆனால் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர இருந்த அவர்களுடைய ஆர்வம் இந்த விடயத்தில் அவர்களுக்கு இருக்கவில்லை. நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கான இந்த பிரேரணை அவர்கள் இன்று கொண்டு வந்திருக்கிறார்கள். கௌரவ தலைமை தாங்கும் குழுக்களின் பிரித்து சென்றவர்களே, 20வது திருத்தம் அதேபோல் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை தொடர்பில் கடந்த காலம் பூராகவும் நாங்கள் தேவையான அளவு பேசியிருக்கிறோம், எழுதியிருக்கிறோம், விவாதித்திருக்கிறோம். ஆகையால் நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ஒழிப்பதற்கான இந்த தேவைப்பாடு, இந்த அவசரம், அதன் பின்னணி என்ன என்பதை நான் இங்கு சபையில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த அரசாங்கத்துக்கு பயன்தான் மக்களுக்கு முகம் கொடுக்க இருக்கின்ற பயம். நாய்க்கு நீரிழிவு நோய் ஏற்படுவது போன்றுதான் ஐக்கிய தேசிய கட்சிக்கு மக்கள் பீதி ஏற்பட்டிருக்கிறது. நீரிழிவு நோய் ஏற்பட்ட நாய் நீரை கண்டு பயப்படுவது போலதான் மக்கள் பீதி கொண்ட ஐக்கிய தேசிய கட்சி மக்களை கண்டு பயப்படுகிறது, மக்கள் முன் செல்ல பயப்படுகிறது. நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லை நிர்ணய ஆணைக்குழு அறிக்கைக்கு மறைந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலை 3 வருடங்கள் பிற்போட்டது. பிறகு நிறைவேற்றுத்துறையினை பயன்படுத்தி பாராளுமன்றத்தில் மாகாண சபை தேர்தலை திருத்தி மாகாண சபை தேர்தலை திகதியின்றி பிற்போட்டது. பிறகு நீதிமன்ற அதிகாரத்தை பயன்படுத்தி நீதிமன்றத்துக்கு மனு தாக்கல் செய்து நாங்கள் வழங்கிய பாராளுமன்ற தேர்தலையும் இல்லாதொழித்தது. ஆனாலும் இல்லாதொழிக்க முடியாத ஒரு தேர்தல் இருக்கிறது. அதுதான் 2019 ஆண்டில் வரப்போகின்ற அக்டோபர் மாதத்தில் வரப்போகின்ற ஜனாதிபதி தேர்தல். எல்லை நிர்ணயத்தை வைத்து சிறிய சிறிய தேர்தல்களை பிற்போட்டாலும், மாகாண சபை தேர்தலை பிற்போட்டாலும், அதையை காட்டி பாராளுமன்ற தேர்தலை பிற்போட சட்டமூலங்களை தயாரித்தாலும், இதை எல்லை நிர்ணயத்தை வைத்துக்கொண்டு ஜனாதிபதி தேர்தலை பிற்போட முடியாது. ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தலின் போது முழு நாடுமே ஒரே தேர்தல் தொகுதியாக அமையும். ஆகவே அப்போது அங்கு எல்லை நிர்ணயங்களை வைத்து விளையாட முடியாது. ஆகவே தற்போதைய அரசாங்கம் மக்களை விடுதலை முன்னின் உதவியுடன் மக்கள் முன் போவதற்கான காலத்தை பிற்போட எத்தனைக்கிறது. அதுதான் இந்த முயற்சி. சபை தலைவர் லட்சுமண் கிரியல்ல தொடர்ச்சியாக கூறிய ஒரு விடயம்தான், 2025 வரும் வரையில் நாங்கள் தான் ஆட்சியில் இருப்போம் என்று. 2025 இல்ல, அதற்கு அப்பாலும் அவர்கள் ஆட்சியில் இருந்தால் பரவாயில்லை, தேர்தலுக்கு அமைய ஜனநாயகத்துவ முறையில் தேர்தலில் வெற்றி கொண்டு. ஆனால் தேர்தல்களை பிற்போட்டுவிட்டு தேர்தல்கள் இல்லாதொழித்துத்தான் இவர்கள் இப்போது ஆட்சியில் இருக்கிறார்கள். அதற்கு இவர்களுக்கு இருக்கின்ற தடை தான் ஜனாதிபதி தேர்தல். ஆகவே ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுகின்ற இல்லாதொழிக்கின்ற ஒரு முறைமைக்குத்தான் இப்போது இவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஏன் இதற்கு மக்கள் விடுதலை முன்னணி தோள் கொடுக்க வேண்டும்? அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அவர்களுடைய அரசியல் வரலாற்றுள்ள ஒரு பெரிய பிரச்சனை தான் ஜனாதிபதி தேர்தல். சிறிய தேர்தல்களில் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், மாகாண சபை தேர்தல் கொஞ்சம் இதை வளர்த்துக் கொள்கிறார்கள், பாராளுமன்ற தேர்தல் இன்னும் கொஞ்சம் அதை வளர்த்துக் கொண்டு பாராளுமன்றத்துக்கு வருகின்ற அந்த ஆசையை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். ஆனால் இவை இரண்டுக்கும் இடையில் ஒரு தடை இருக்கிறது. அதுதான் ஜனாதிபதி தேர்தல். ஜனாதிபதி தேர்தல் என்பது இரண்டு பிரதான அமைச்சர்களுக்கு இடையிலான ஒரு போட்டி. அதில் மூன்றாவது தரப்பு வாக்குகளை பெறுவது அரிது, கடினம். 150% வாக்குகளைத்தான் அவர்களுக்கு பெற முடியும். ஆகவே இதுதான் மக்கள் விடுதலை முன்னணிக்கான பாரிய தடை. 1982 அதன் தாபகர் ரோகன விஜயவீர போட்டியிட்டார். 2,73,000 வாக்குகளை மாத்திரமே அவர் பெற்றார். 1994 ஜனாதிபதி சந்திரிகாவுக்கு ஒத்துழைப்பு நல்கினார்கள். பிறகு மீண்டும் போட்டியிட்டார்கள், 300,000 வாக்குகளை பெற்றுக் கொண்டார்கள். பிறகு அவர்கள் போட்டியிடவில்லை. 2005 மஹிந்த ராஜபக்சவுக்கு, 2015 சரத் பொன்சேகாவுக்கு, 2015 மைத்ரிபால சிறிசேனாவுக்கு அவர்கள் ஒத்துழைப்பு வழங்கி வந்தார்கள். ஒத்துழைப்பு வழங்க போய் அவர்களுக்கு நேர்ந்த கதையை பாருங்கள். மக்கள் விடுதலை முன்னணிக்கு ஜனாதிபதி தேர்தலில் பிரதான அமைச்சருக்கு ஒத்துழைப்பு நல்க முடியாது. ஒரு பெரிய இக்கட்டில் அவர்கள் மாட்டியிருக்கிறார்கள். வெளியிடவும் முடியாது, ஒத்துழைப்பு நல்கவும் முடியாது, போட்டியிடவும் முடியாது. அவர்களுக்கு வேறு மாற்று வழியும் இல்லை. ஆகவே ஜனாதிபதி தேர்தல் முறைமை தொடர்பில் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே யுத்தி தான் இது. அதாவது நிறைவேற்று ஜனாதிபதி முறையை மறைந்து ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பது. சரி, நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ஒழித்து என்ன முறைமையை கொண்டு வரப்போறார்கள்? வெஸ்ட்மினிஸ்டர் முறை என்ற பாராளுமன்ற முறைமையை கொண்டு வரப்போகிறார்கள். கௌரவ தலைமை தாங்கும் குழுக்களும் பிரித்தவசன் அவர்களே, 1915 மெக்னிகாட்டா என்ற ஒப்பந்தம் இங்கிலாந்தில் அமைக்கப்பட்டது. அதன் மூலமாகத்தான் பாராளுமன்றத்தின் முதலாவது வித்து உருவாக்கப்பட்டது. அது தொடக்கம் இங்கிலாந்து பிரபுமார் அரசனுடன் மோதலின் அதிகார மோதலின் ஒரு விளைவாகத்தான் அரசனின் அதிகாரம் குறைக்கப்பட்டு பாராளுமன்றத்துக்கு வழங்கப்பட்டது. இறுதியாக அரசன் ஒரு பேரளவு அரசனாக மாத்திரம் இருந்தான். பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட பாராளுமன்றத்துக்கு முழு அதிகாரமும் கிடைக்கப்பட்டது. இந்த வெஸ்ட்மினிஸ்டர் முறைதான் உலகம் பூராகவும் போர்த்துக்கல், இஸ்பான், ஜப்பான், தாய்லாந்து போன்ற நாடுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது.
நமது காலனித்துவ நாடுகளுக்கு விடுதலை வழங்கும் பொழுது அவர்கள் அந்த முறையை அறிமுகப்படுத்தினார்கள். நாங்களும் கூட இந்த காலனித்துவ மனநிலை காரணமாக இதன் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இது உலகில் ஒரு பிற்போக்கான ஒரு முறை. இது இங்கிலாந்தின் மன்னரை
தமது அரசரை தக்க வைத்துக் கொள்வதற்காக எடுக்கப்பட்ட ஒரு முறை. இது மக்கள் நேய ஒரு முறை அல்ல. இன்று உலகில் இருக்கக்கூடிய பிரபலமான அரச அமைப்பானது நிறைவேற்று ஜனாதிபதி முறையாகும். நிறைவேற்று சனாதிபதி முறை உலகில் 95 நாடுகளில் காணப்படுகின்ற நிலையில் வெஸ்ட்மின்ஸ்டர் முறையானது 47 நாடுகளில் தான் காணப்படுகின்றன. உலகின் போக்காக காணப்படுவது வெஸ்ட்மின்ஸ்டர் முறையை கைவிட்டு நிறைவேற்று துறையை நோக்கி செல்லும் ஒரு நகர்வுதான் காணப்படுகின்றது. உலகில் நிறைவேற்று ஜனாதிபதி முறை என்றால் அதுக்குத்தான் போக்கு என்றால் ஏன் இலங்கையில் மாத்திரம்? கௌரவ தவிசாளர் அவர்களே, இன்னும் 10 நிமிடங்கள், 4 மணிக்கு 5 நிமிடம் இருக்கதான் தொடங்கின, இன்னும் 3 நிமிடங்கள் தாருங்கள் எனக்கு. அப்படி என்றால் நான் சொல்ல வந்த விடயம் என்னவென்றால், இது இவ்வளவு ஒரு பிரபல்யமான ஒரு முறையாக இருக்கின்றது, இலங்கையில் மாத்திரம் இதை ஏன் வேண்டாம் என்கின்றீர்கள்? நிறைவேற்று சனாதிபதி முறையை ரத்து செய்வோம் என்கின்ற கோஷமானது இன்று இலங்கையில் மட்டுமே ஏன் காணப்படுகின்றது? நிறைவேற்று சனாதிபதி முறையின் துன்புறுத்தல் மிக்கதென்றால், அந்த முறை அடக்குமுறை மிக்கதென்றால், அதில் அதிகமாக பாதிக்கப்பட வேண்டிய நாடு அமெரிக்காதான். அமெரிக்காவில் நிறைவேற்று சனாதிபதி முறை 230 ஆண்டுகளாக தொடர்ந்து அமுலில் இருக்கின்றது. அமெரிக்காவில் நிறைவேற்று சனாதிபதி முறை ரத்து செய்யுங்கள் என்று ஆர்ப்பாட்டம் அல்ல ஒரு யாருமே எந்த கோஷமும் முன்வைப்பதில்லை. எமது நாட்டில் பிரச்சனை நிறைவேற்று சனாதிபதி முறையை செயல்படுத்திய விதத்தில் தான் தவறு இருக்கின்றது, அந்த பதவியில் தவறு இல்லை. எமது ஜெயம்பதி விக்ரமரத்ன அவர்கள் சொன்னார், கலாநிதி என்எம் பெரேரா அவருடைய 1978 அரசியல் அமைப்பு தொடர்பாக ஒரு விமர்சன ஆய்வு என்கின்ற நூலில் அவர் சொல்கின்றார், 78 அரசியலமைப்பை அவர் விமர்சித்திருக்கின்றார். 78 அரசியல் அமைப்பு சனாதிபதி முறையின் ஒரு திரிவுபடுத்தப்பட்ட ஒரு முறை என்று என்பதை நாங்கள் மெற்றுக்கொள்கின்றோம். இந்த நிறைவேற்று சனாதிபதி முறை உண்மையிலே உண்மையான சனாதிபதி முறையாக செயற்படுத்துவது 78 அரசியல் அமைப்பு உரிய முறையில் திருத்த வேண்டியிருக்கின்றது. எமது நாட்டின் சனாதிபதி பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறுவதில்லை. அமெரிக்காவின் சனாதிபதி செனட் குழுவுக்கு அழைத்து விசாரிக்க முடியும். ஆகவே அந்த நிறைவேற்று சனாதிபதிக்கு தெரியும், தாம் எடுக்கும் முடிவு செனட் குழுவின் மூலம் கேள்விக்குட்படுத்தலாம். ஆகவே தர்க்க ரீதியான தீர்மானங்களை நான் எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டுக்கு அவர் வருவார். கேள்வி கேட்டால் அதற்கு பதிலளிக்க கூடிய நிலையில் இருக்க வேண்டும். அமெரிக்க சனாதிபதி நீதிமன்றத்துக்கு முன்னால் ஆஜர்படுத்த முடியும். பில் கிளின்டன் சனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி பதவியில் இருந்த போது தமக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக மோனிகா லிவென்சி போல ஜோன்ஸ் போன்றவர்கள் சனாதிபதியை நீதிமன்றத்துக்கு அழைத்து அவர்கள் கேள்விக்குட்படுத்தினார்கள். அப்படி ஒரு முறை எமது நாட்டில் இல்லை. இவர்கள் 19வது திருத்தத்தில் சனாதிபதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசேட அந்தஸ்து நீக்கப்படும் என்று சொன்னாலும் கூட அது அப்படி செய்யவில்லை. சனாதிபதி முறையிலே தான் தோன்றித்தனமான அதிகாரங்கள் இருக்கின்றன, அவற்றை மாற்ற வேண்டும். இன்னும் சனாதிபதி முறை இந்த நாட்டுக்கு தேவை, அதை பாதுகாக்க வேண்டும். இந்த 78 அரசியலமைப்பில் காணப்படுகின்ற குறைபாடுகளை திருத்தி நிறைவேற்று சனாதிபதி முறையை மறுசீரமைப்புக்குட்படுத்துவதுதான் இப்பொழுது செய்ய வேண்டியிருக்கின்றது. மஹிந்த ராஜபக்சே அவர்களுடைய 2010 அரசியல் தேர்தல் பிரகடனத்தில், 2015 சனாதிபதி தேர்தல் பிரகடனத்தில், 2015 ஆகஸ்ட் பாராளுமன்ற தேர்தல் பிரகடனத்தில், இந்த எல்லாவற்றிலுமே நிறைவேற்று சனாதிபதி ரத்து செய்வதென்று சொல்லவில்லை. நிறைவேற்று சனாதிபதி முறை பொருத்தமான முறையில் திருத்த வேண்டும் என்கின்ற விடயத்தை தான் அன்றும் சொன்னோம், இன்றும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றோம். அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் எவ்வித மாற்றத்தையும் செய்யவில்லை. மேலும் ஒன்றை ஞாபகப்படுத்த வேண்டும் கௌரவ சபாநாயகர் அவர்களே, என்னுடைய நேரம் முடிந்துவிட்ட காரணத்தினால் நான் இதை சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன். நிறைவேற்று சனாதிபதி முறை ஒரு ஜனரஞ்சகமாக இருக்கின்றதற்கு காரணம் என்ன? அதிகாரத்தை ஒதுக்குதல் என்கின்ற ஒரு விடயம். நிறைவேற்று துறை, சட்டவாக்கத்துறை மற்றும் நீதித்துறை என்கின்ற 3 வெவ்வேறு சுயாதீன நிறுவனங்களாக இருக்க வேண்டும். அமெரிக்கா போன்ற நாடுகளில் முழு அளவில் சனாதிபதி முறை காணப்படுகின்ற நிலையிலே தெளிவாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. எமது நாட்டில் நிறைவேற்று சனாதிபதி சுயாதீனமாக நியமம் பெறுகின்ற காரணத்தினால் பாராளுமன்றத்தை நிர்வகிக்கின்ற ஒரு ஆற்றல் இருக்கின்றது, அது தேவை. பாராளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் சனாதிபதிக்கு மக்களால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்றத்தின் மூலம் மக்கள் ஆணைக்கு முரணாக செயற்படும் பட்சத்தில் கலைப்பதற்கான அதிகாரம் சனாதிபதிக்கு இருக்க வேண்டும். பாராளுமன்றம் கலைத்த பின் கலைக்கப்பட்ட பின்னர் மக்களிடம் தான் இந்த உறுப்பினர்கள் செல்கின்றார்கள். ஜனாதிபதி செய்த எடுத்த முடிவு தவறென்றால், மக்களுக்கு வேண்டியதை அரசாங்கம் செய்திருந்ததென்றால், மக்கள் அதை திருப்தி கொள்கின்றார்கள் என்றால், மக்கள் முன்னாள் பிரதம அமைச்சர் உள்ளிட்ட அரசாங்கத்துக்கு மேலும் பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுப்பார்கள். அந்த நாட்டின் இரண்டு ஜனாதிபதி இரண்டு தடவை பாராளுமன்றத்தை கலைத்திருக்கின்றார். ஜனாதிபதி 2000 ஆண்டு கலைத்தார். மக்கள் தீர்மானித்தார்கள். அவர் செய்த தவறு இந்த அரசாங்கம் விட்டு அனுப்ப வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆட்சி கொடுத்தார்கள். சந்திரிகா அம்மையார் மீண்டும் 2004 ஆண்டு பாராளுமன்றத்தை கலைத்தார். மக்கள் தீர்ப்பு சரி, எமக்கும் இந்த அரசாங்கம் வேண்டாம், அந்த அரசாங்கத்தை விட்டு அனுப்பி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு கட்சி அதிகாரத்தை கொடுத்தார்கள். ஆகவே சனாதிபதி பதவியில் இருக்கின்றவர்கள் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா சந்தர்ப்பங்களிலும் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது சரியான தீர்மானம் என்பதை மக்கள் அந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் அங்கீகரித்திருக்கின்றார்கள். கௌரவ தவிசாளர் அவர்களே, இந்த நாட்டில் பிரதான எதிர்கட்சி 97 உறுப்பினர் கொண்ட எதிர்கட்சி ஒதுக்கப்பட்ட நேரத்திலே 10 நிமிடங்கள் தான், இந்த 15 நிமிடங்கள் தான் மொத்தமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதையிட்டு நான் கவலையிடுகின்றேன். அதிருப்தியை வெளியிட்டுக் கொண்டு எனது நிறைவை உறவு செல்வதற்கு முன்னதாக இந்த சனாதிபதி முறையை திருத்தி இதை பேண வேண்டியது தேசிய கடமை என்பதை கூறிக்கொண்டு என உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. காமினி ஜாக்ரம் அவர்கள், சவிசாளர் அவர்களே, உதய கம்மம் பில என்னுடைய நண்பர், என்னுடைய புத்த சசன அமைச்சு பதவியை பறித்து கொண்ட என்னுடைய நண்பர், நான் பெரிதும் நேசிக்கின்றவர், அவர் ஆற்றிய உரையில் ஒரு சொன்னார், நீங்கள் சொன்னீர்கள் நிறைவேற்று சனாதிபுரை நல்லது என்று சொன்னீர்கள். அதை ஏற்படுத்தியவர்கள் நாங்கள். நானும் அந்த பாராளுமன்றத்தில் இருந்தேன். சார் ஜாவதன் அவர்கள் ஆணை பெண்ணாக்கவும் பெண்ணை ஆணாக்கவும் மட்டுமே முடியாது என்று சொன்னார். சற்று பற்று இதை செவிமடுங்கள், போக வேண்டாம். புத்த சாசன அமைச்சர் அப்படி ஓட மாட்டார்கள். தயவு செய்து இருக்க, ஏன் ஓடுகின்றீர்கள்? வெட்கம் வெட்கம் வெட்க கேடு. நான் கொஞ்சம் பொறுங்களே, என்னுடைய நண்பர் நான் உங்களை நேசிக்கின்றேன், நான் உங்களை காதலிக்கின்றேன். கௌரவ தவிசாளர் அவர்களே, இவரை நான் நேசிக்கின்றேன். இந்த பாராளுமன்ற தேர்தலிலே மஹிந்த ராஜபக்ச சந்திரிகா அவர்களால் கலைக்கப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அன்று உடன்படிக்கை ஒன்றை கைச்சாத்திட்டது பிரபாகருடன். என்ன ஒப்பந்தம் எனக்கு தெரியும். அந்த ஒப்பந்தம் தான் பிரபாகரன், நீங்களும் அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர், அன்று சொன்னார் பிரபாகரன், தமிழ் மக்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று உத்தரவிட்டார் ரணில் பயங்கர மோசடிக்காரர் மக்களிடம் என்று அவர் மக்களிடம் சொன்னார். ஒருவர் வாக்களிக்க சென்ற போது அவருடைய விரலை வெட்டினார்கள் பிரபாகரனுடைய குழு. அண்டு டலசருடைய அந்த வழக்கு இன்னும் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. 800 மில்லியன் கொடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டப்பட்டது. அப்படித்தான் அவர்கள் அன்று வென்றார்கள் மஹிந்த ராஜபக்ச. அவை வெற்றி பெறவில்லை, மோசடியான முறையில் தான் வெற்றி பெற்றார். அப்படி செய்த ஒரு நிலையிலே இன்று நிறைவேற்று சனாதிபதி முறையை பற்றி பேசுகின்றார்கள். கடந்த 50 நாட்களிலே 1.5 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றது எமது நாடு பொருளாதார ரீதியாக. உலகில் சுற்றுலா பயணிகள், சுற்றுலா அமைப்பு சொன்னது உலகில் செல்லக்கூடிய சிறந்த நாடு இலங்கை என்று பகிரங்கமாக அறிவித்தது அந்த காலத்துக்கு முன்னதாக, டிசம்பர் நவம்பர் காலப்பகுதியில். அதை அழித்து விட்டார்கள், சீரழித்து விட்டார்கள். பல பில்லியன் கணக்கில் பணத்தை முடக்க செய்தார்கள். கிராமங்களிலே சந்தையிலே மக்கள் பணமின்றி தவித்தார்கள். பணம் இல்லை, பெரும் சாபமாக மாறிவிட்டது. நிறைவேற்று சனாதிபதி முறை மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நானும் தெளிவாக சொல்ல வேண்டும். கௌரவ தாபிசாளர் அவர்களே, எமது கௌரவ உறுப்பினர் நீதி மன்றம் பற்றி பேசினார். நிக்சனுடைய இம்பீச் முன்மூலம் நீக்கப்பட்டார். அது அமெரிக்காவிலே. இன்று எமது நாட்டிலே சனாதிபதிகள் நீதிமன்றத்தை கொண்டு செல்ல முடியாது, உண்மை. ஆனால் நீதிமன்றத்தில் நம்மள் கௌரவ உறுப்பினர் சொன்னதை போல மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தற்போதைய ஜனாதிபதியும் தான் அந்த நீதிபதிகளில் 7 பேர். நாங்கள் நீதிபதிகளை மதிக்கின்றோம், நீதிமன்றங்களை மதிக்கின்றோம். 19வது அரசியலமைப்பை கொண்டு வராமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும்? சிராணி பண்டார் நாயக் அவர்களை அன்று பிரதம நீதியரசரை திவிநேகம சட்டத்தை அங்கீகரிக்கவில்லை என்று நீக்கினார்கள். பசில் ராஜபக்சே இதை எதிர்த்து அதை நிராகரித்தார் என்று இறுதியிலே இங்கு மிகவும் கவலைக்கிடமான முறையிலே நீதித்துறையிலே மிகவும் அவமானத்தை ஏற்படுத்தினார்கள். வரலாற்றில் சிராணி பண்டார் நாயக் விடிய விடிய வழக்கு விசாரிக்கப்பட்டு அந்த அன்றைய ஆப்பா அவர்கள் அவரை தவிசாளராக நியமனம் செய்து தனிநபர் குழு அமைத்து அன்று குழுக்களை அமைத்து ஒருதலைபட்சமான குழுவை அமைத்து செயற்பட்டினார்கள். 19 அரசியலமைப்பு மூலம்தான் சுயாதீன ஆணைக்குழுக்கள் ஸ்தாபிக்கப்பட்டன. சுயாதீன ஆணைக்குழுவின் காரணத்தினால் இன்று மஹிந்த ராஜபக்ச நியமித்த மைத்ரிபால அவர்கள் நியமித்த நீதிபதிகள் இன்று உரிய முறையிலே பாராளுமன்ற இந்த செயற்பாட்டை அவர்கள் தீர்ப்பு வழக்கிருந்தார்கள். அது உன்னதமான ஒரு இடமாக இன்று இருக்கின்றது. அவ்வாறு இன்று ஏன் நாங்கள் இந்த ஒத்துழைப்பை வழங்க வேண்டும்? மக்கள் விடுதலை முன்னணிக்கு 20வது திருத்தங்களையும் நாங்கள் செய்ய வேண்டும். அதை கொண்டு வருவதற்கு காரணம் இந்த நாட்டில் நாங்கள் பார்த்தோம், காலத்துக்கு காலம் நிறைவேற்று சனாதிபதி முறையிலே சிலர் பைத்தியக்காரர்களைப் போல செயற்பட்டு நாட்டை சீரழித்து மோசடியான முறையிலே பணமுழைத்து ஊழல் மோசடிகளை அவர்கள் மறைத்துக் கொண்டு செயற்பட்டார்கள். ஆகவே இங்கு அரசியலமைப்பில் இந்த விடயத்துக்கு திருத்தங்களை கொண்டு வர வேண்டும். நான் ஏன் அப்படி சொல்கின்றேன் கௌரவ தவிசாளர் அவர்களே? இந்தியா இலங்கை போன்ற 50 மடங்கு பெரிய நாடு. இந்தியா 47வது ஆண்டு சுதந்திரம் பெற்றது. நாங்கள் 48வது ஆண்டு சுதந்திரம் பெற்றோம். எமது நாட்டில் இந்தியாவில் அம்பேத்கர் அவர்கள் மிகவும் இந்தியாவில் அளவுக்கு சாதி பிரச்சனை இருக்கின்றது. அம்பேத்கர் அவர்கள் அன்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கற்றவர். அவர் இந்தியாவில் கல்வி கற்ற அவர் கல்வி கற்றவர் ஆக்ஸ்போர்டில் கல்வி கற்றவர் அந்த சாதி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர். இந்தியாவில் அந்த மாநிலத்தின் தலைவராக இருந்தார் ஜவஹர்லால் நேரு அவர்கள். 1வது பிரதம அமைச்சர் அம்பேத்கர் அவர்களை நீதி அமைச்சராக நியமனம் செய்தார். இந்தியாவின் இன்றும் 47வது ஆண்டிலிருந்து ஒரே அரசியலமைப்பு தான் இன்றும் காணப்படுகின்றது. நாங்கள் 20வது இப்பொழுது திருத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த சிறு தீவிலே அரசியல்வாதி என்ற வகையிலே தத்தமது கருத்துக்களை இந்த நகைப்பை நாங்கள் நிறுத்த வேண்டும். இந்த நகைப்பை நிறுத்தி நிரந்தரமாக நான் பிரார்த்திக்கின்றேன். 20வது அரசியலமைப்பின் மூலமாவது அதை நிறுத்தி கொண்டு ஒரு நாடு என்ற ரீதியிலே சிந்தித்து நாட்டின் அரசியலமைப்பு என்ற ரீதியிலே சிந்தித்து இந்த பாராளுமன்றத்தில் அது கொண்டு வரப்பட வேண்டும். நான் தெளிவாக சொல்ல வேண்டும், நான் மீண்டும் சொல்கின்றேன், பாராளுமன்றத்தின் உன்னத தன்மையானது இந்த உடைகளில் இல்லை. தவிசாளர் அவர்களே, அப்பாவி மக்களை மக்களால் நியமனம் பெற்று வருகின்ற இந்த மக்கள் பிரதிநிதிகள். இவர்கள் ஆட்சியாளர்கள் அல்ல, நாங்கள் சேவையாளர்கள். நாங்கள் எமது கட்சியாக இருக்கட்டும், ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கட்டும், வேறு ஏதாவது கட்சியாக இருக்கட்டும், போட்டுவ கட்சியாக இருக்கட்டும், டிஎன்ஏ கட்சியாக இருக்கட்டும், ஊழல் மோசடி செய்திருப்பார்களானால் இந்த எல்லோரும் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும், நீதிமன்றத்துக்கு முன்னால் ஆஜர்படுத்தப்பட வேண்டும். மைத்ரிபால அரசாங்கம் என்று மக்களுக்கு ஒரு ஆணையம் ஒரு வாக்குறுதியை கொடுத்தது. 3 ஆண்டுகளால் முடியவில்லை. இந்த வேறு முறையிலே அன்றாட தினமும் வழக்கு விசாரிக்கின்ற ஒரு நீதிமுறைக்கு செல்ல முடியாமல் போனது. அப்போது விஜயதாச ராஜபக்ச அவர்கள் நீதி அமைச்சராக இருந்தார். நானே அந்த கேள்வி எழுப்பியிருந்தேன் அன்று. அப்பொழுது தலதா அம்மையாரை நியமனம் செய்தார்கள். தலதா அம்மையார் அதை நியமனம் செய்து அவர் அந்த தினந்தோறும் விசாரிக்கும் நீதிமன்றத்தை தொடங்கியிருக்கிறார்கள். நாங்கள் திருப்தி அடைய முடியாது, எமது அரசாங்கம் என்ற வகையிலே மீண்டும் சட்ட ரீதியான நீதிமன்றம் சபாநாயகர் அவர்கள் பெரும் துணிச்சலுடன் பாராளுமன்றத்தில் சட்ட ரீதியான அந்த அரசியலமைப்பின் பிரகாரம் துணிச்சலாக தீர்மானம் எடுத்தார். அவரை தாக்கும் போதும் கூட மிளகாய் தூளில் அவரை இலக்கு வைத்து தாக்கும் போது கூட மங்கள் அவர்கள் அங்கிருந்தார். அந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் துணிச்சலாக அவற்றை எதிர்கொண்டு சபாநாயகரை இந்த கதிரையில் இருந்து பணியாற்ற முடியாத நிலைமை ஏற்பட்டது. அவர் கண்களில் பட்டு போலீஸ் உத்தியோகத்தின் கண்கள் மிளகாய் தூள்களில் தாக்கப்பட்டது. அந்த அளவுக்கு அவர்கள் சபாநாயகரை பாதுகாத்தார்கள். அதை செய்ததை நாங்கள் பார்த்தோம். அந்த இருந்தவர்கள் எமது நண்பர் இவர் இருக்கின்றார், மகனும் இருக்கின்றார், பார்த்துக் கொண்டிருந்தார். மஹிந்த ராஜபக்சரும் அவருடைய மகனும் பார்க்கும் சிவப்பு வர்ண ஒரு டை போன்ற ஒன்றை வருவதை நான் பார்த்தேன். ஊழியர்களிடம் நான் சொன்னேன். அடுத்து உத்தியோகத்தர்களை நோக்கி தாக்கினார்கள். டை என்று தான் நான் நினைத்தேன். நான் இங்கிருந்து இரண்டாவது அந்த ஆசனத்தில் இருக்க அஞ்சி எனக்கு என் மீதும் தாக்குதல் விழலாம் என்று நினைத்து நான் இந்த இடத்துக்கு வந்தேன். விஜய் தேராத் அவர்களும் நான் திசாநாயக்கமும் அமரும் இந்த இடத்தில் இருக்கும் போது என் மீது மஹமத் இஸ்லாம் நூலால் என் மீது தாக்கப்பட்டது. இஸ்லாம் மக்களுடைய மஹமத் குர்ஆன் மூலம் குர்ஆன் நூலால் என்னை தாக்கினார்கள். அத்தோடு டகாஸ் என்று ஒரு மிளகாய்த்தூள் கலந்த தண்ணீரை எறிந்தார்கள். நான் ஒரு சர்ஜரி கூட செய்ய வேண்டிய ஏற்பட்டது. அது மிளகாய்த்தூள் தண்ணீர். இந்த மோசமான இந்த செயற்பாடு எமது சபாநாயகர் அவர்கள் அவருக்கு எனது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சனநாயகத்துக்காக அவர் செயற்பட்டார். ஆகவே இந்த அரசியல் அமைப்பு மட்டுமல்ல, இந்த வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வருகின்றன, கேமராக்கள் இருக்கின்றன, வழக்கு விசாரிக்கப்படும். எல்லோருக்கும் நாங்கள் ஒரு பாடம் புகட்டுவோம். எதிர்காலத்திலே நியமனம் பெறுகின்ற உறுப்பினர்கள் கண்ணியமான முறையிலே அவர்கள் செயற்பட வேண்டும். அது நீதிமன்றத்தின் மூலம் அது நிலைநாட்டப்படும். நானும் வைராக்கியத்துடன் நான் சொல்லவில்லை. ஆகவே இந்த பாராளுமன்றத்துக்கு நாங்கள் வந்திருப்பதற்கு காரணம் பென்ஷன் பெறுவதற்கல்ல. எனக்கு நான் விரல் நீட்டி சொல்ல முடியும், யாரும் இந்த சபையில் இல்லை. நான் 77 ஆண்டு நியமனம் பெற்று மாவட்ட அமைச்சராக குருநகலிலே 88 ஆண்டு இந்து இலங்கை ஒப்பந்தத்துக்கு பின்னர் வயம்ப முதலமைச்சராக முதலாவது முதலமைச்சர் நியமனம் பெற்று நான் ஏன் அப்படி சென்றேன்? நான் அன்று தெற்கிலே ஒரு கலவரம் இருந்தது. நான் புதிய ஒரு எண்ணக்கரு மாகாண சபை மூலம் மாவட்ட அமைச்சர் என்கின்ற அனுபவத்தையும் பெற்றுதான் நான் சென்றேன். அடுத்து 98 ஆண்டு சந்திரிகா அரசாங்கம் பெண்களை உடை கலைந்து மிகவும் மோசமான முறை செயற்பட்ட அந்த காலகட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உள்ளிட்ட ராமணி அத்துக்கோரல உள்ளிட்ட எல்லோரும் என்னிடம் கேட்டார்கள், வந்து யுஎன்பியை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டார்கள். அந்த தேர்தல் காரணமாக 2 நான் வீட்டில் இருந்தேன். அந்த வாக்கை தேர்தலை பறித்தெடுத்தார்கள். இந்த சபையிலே எனக்கு ஒரு உரிமை இருக்கின்றது, விரல் நீட்டு சொல்லக்கூடிய உரிமை இருக்கின்றது. யாரையும் விரல் நீட்டி குறை கொள்ள முடியாது. இந்த உன்னதத்தன்மையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அன்றாட தினமும் விசாரிக்கின்ற நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. நாட்டிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தலைவராக இருக்கின்றார். நாங்கள் பாரிய ஒரு தேர்தல் கூட்டமைப்பு ஒன்றை அமைக்க இருக்கின்றோம். இந்த மத்திய வங்கி மோசடி என்று சொல்கின்றார்கள். சபாபீடத்தில் நான் வைக்கின்றேன். நவாட் கப்ரார்கள் இங்கு பில்லியன் 300 பில்லியன் அல்ல, 1000 பில்லியனுக்கு மேல் 2007 ஆண்டில் இருந்து கௌரவ தவிசாளர் ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இருந்து நவாட் கப்ரால் மத்திய வங்கி ஆளுநர் கிரீஸ் நாட்டுக்கு கொடுத்த அந்த மோசடிகள் 1000 பில்லியனுக்கு மேல். எல்லா மோசடிகளும் அந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும், அவையும் செய்ய வேண்டும். நான் அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. நான் 3 ஆண்டுகள் பார்த்து சரத் தமுனுகம் அவர்கள் என்னிடமும் அந்த கையொப்பம் பெற்றார். 2 நிமிடங்கள் இருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்திலே சரத் தமுனுகம கையொப்பம் பெற்றார். நிரப்பு நீதிமன்றத்தின் மூலம் வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும். சட்டம் அதிபரும் சொன்னார் அப்படி முடியாது, 19 திருத்தத்தின் மூலம் தினமும் வழக்கு விசாரிக்கின்ற நீதிமன்றத்தை அமைக்க முடியும் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் நான் கேள்வி எழுப்பினேன். நான் விஜயதாச ராஜபக்ச இருந்த கோபம் இல்லை. அவரிடம் கேட்டேன், இது ஏன் இப்படி செய்கின்றீர்கள்? விஜயதாச ராஜபக்ச அவர்கள் சொன்னார், சனாதிபதி அவர்களே, சிவில் வழக்குகள் ஏஜி 18,000 வழக்குகள் இருக்கின்றன. இவற்றை விசாரிக்காமல் இந்த வழக்குகளையா விசாரிப்பது என்று கேட்டார். அப்போது ஜனாதிபதி உள்ளிட்ட அனைவரும் மௌனமாக இருந்தார்கள். அடுத்த வாரம் நான் தீர்மானம் எடுத்தேன். நான் அமைச்சரவையிலே கேள்வி கேட்டேன். எமது ஒழுங்கு பத்திரத்தை நிறைவு போது நான் கேட்டேன், ஜனாதிபதி அவர்களே சற்று பொறுங்கள், நான் சொல்வேன், மூடு மறப்பதற்கு எதுவும் இல்லை. அன்று என்னுடைய நண்பர் விஜயதாச ராஜபக்சே இப்படி சொன்னார், 18,500 வழக்குகள் சிவில் வழக்குகள் இருக்கின்றன, அப்படி இருக்கையிலே இந்த வழக்குகளை எப்படி விசாரிப்பது என்று அவர் கேட்டார். அப்படி என்றால் உங்களுக்கு 62,00,000 மக்கள் வாக்களித்தார்கள், அப்படி விளக்கம் அளிக்க முடியாது. 62,00,000 மக்கள் வாக்களித்தார்கள், இதை இல்லாத ஒழிப்பதற்கு தான் வாக்களித்தார்கள். ஆகவே நீதிமன்றம் அமைக்க முடியவில்லை என்றால் நான் அமைச்சரவையிலிருந்து விலகுவேன் என்று சொன்னேன். அதை சொன்னதை தான் சொல்கின்றேன். ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று சொன்னேன். விஜயதாச ராஜபக்சேவிடம் அவரிடம் தனிப்பட்ட கோபம் இல்லை. சனாதிபதி அவர்கள் சொன்னார், எனக்கு புரிகின்றது, ஒரு வாரத்தில் அடுத்து என்னை புத்த சாசன அமைச்சராக்கினார், தலதா அவர்களை நீதி அமைச்சராக்கினார், அதை செய்து தான் அந்த தினமும் விசாரிக்கின்ற நீதிமன்றத்தை தொடங்கினார். அப்படி என்றால் எமது கடமையை நிறைவேற்ற வேண்டும். இந்த நீதிமன்றத்தின் மூலம் நாட்டை விற்ற, நாட்டை வீழ்ச்சியடைய செய்த அனைவருக்கும் தண்டனை அளித்து இன்று நாம் ஒரு நிமிடத்தில் நிறைவு செய்கின்றேன். இந்த முறையை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த அரசியல் அமைப்பில் 20வது நாங்கள் ஒரு தினமும் ஜோக்கர்களாக கூடாது. நான் ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் பதவிக்கு வரும்போதும் இதையெல்லாம் நிறுத்த வேண்டும். ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும். சட்டத்தை மதிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நீதிமன்றம் அதை சுட்டிக்காட்டியது, சபாநாயகர் அதை சுட்டிக்காட்டினார். இது ஒரு விரிசு, ஒரு சுத்தமான பூமியாக்க வேண்டியிருந்தது. ஆனால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இது இயற்கையால் செய்யப்படுகின்ற தண்டனைகள். புதிய யுகத்தை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் இது மிக முக்கியமான, நாங்கள் அனைவரும் இயற்கையால் இந்த ஏற்படுத்தப்பட்ட முறையின் மூலம் 20வது திருத்தத்தின் மூலம் ஒருமை, இந்த நாட்டிலே ஒருமைப்பாடு, ஒற்றை ஆட்சி, புத்த மதத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். அதை கொடுத்து எமது இன்னும் ஒரு நிமிடத்தில் நிறைவு செய்கின்றேன். ஒன்றை சொல்லிவிட்டு முடிவு முடிக்கின்றேன். 58ஆம் ஆண்டு சிங்கள மொழியை அரச மொழியாக்கும் பொழுது நான் ஆனந்த கல்லூரியை கல்வி கற்றுக் கொண்டிருந்தேன். வடக்கு மக்களுக்கு ஆங்கிலத்தையிலிருந்து புறந்தள்ளினார்கள். அதன் துன்பத்தை இன்று நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று அரச ஊழியர்கள், மிக்க நன்றி, ஆங்கிலம் பேச நிறைவு செய்யுங்கள். ஆகவே நாம் நாட்டின் ஒற்றையாட்சி முறையை பாதுகாத்து நான் மாகாண சபை முதலமைச்சராக இருக்கின்றேன், அதையும் செய்ய வேண்டேன். மிக்க நன்றி. கௌரவ சேவன் சேமசிங்க, கௌரவ தவிசாளர் அவர்களே, மிக்க நன்றி. மிகவும் ஒரு குறுகிய நேரம் தான் எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று நிறைவேற்று சனாதிபதி முறை ரத்து செய்தல் பற்றிய இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் விடுதலை முன்னணிக்கு ஒன்றை சொல்ல வேண்டும். இந்த 20வது அரசியலமைப்பு திருத்தம் ஒருபோதும் எமது நாட்டின் நன்மை கருதி செய்யப்படும் ஒரு திருத்தம் அல்ல. இந்த முயற்சியானது ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஒருபோதும் இந்த நாட்டில் தேர்தல் மூலம் வெற்றி பெற முடியாத காரணத்தினால் மக்கள் விடுதலை முன்னணி மூலம் 20வது திருத்தத்தை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்து அவர் குறுகிய வழியினூடாக சனாதிபதியாக முடியுமா என்கின்ற விடயத்தை தான் பார்க்கின்றார்கள். அடுத்து கௌரவ, இது எந்த அளவுக்கு அநீதியானது என்று பாருங்கள். இந்த பிரேரணையானது அரசாங்க கட்சியும் அன்றிருந்த அரசாங்க கட்சியின் எதிர்கட்சியும் தான் இதை முன்வைக்கின்றார்கள். 113 பேருடைய இணக்கப்பாட்டுடன் சனாதிபதி நியமிக்க வேண்டும். அதாவது இந்த பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் எத்தனை பேர் கட்சி மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் கூட காலை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இருந்து குழுவில் கலந்து கொண்ட ஒரு சிலர் பாராளுமன்றம் கூடிய போது மறுபக்கத்தில் அமர்ந்தார்கள். அந்த பக்கத்தில் இருந்தவர்கள் இங்கு வந்து அமர்ந்தார்கள். தவிசாளர் அவர்களே, இந்த அடிப்படை விடயம் என்னவென்றால் ஒரு உறுப்பினர் 113 உறுப்பினர் விருப்பத்தின் பேரில் மாத்திரம் இந்த சனாதிபதியை நியமிக்க வேண்டும் என்றால் இந்த பாராளுமன்றம் அதைத்தான் செய்கின்றது என்றால் அதுதான் இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அழிவு. ஆகவே ஐக்கிய தேசிய கனவு காணும் ஜேபி ஊடாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிரதமராக ஜனாதிபதியாக முடியும் என்று, ஆனால் அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒன்றை சொல்ல வேண்டும், இந்த நாட்டு மக்கள் தேர்தலை தான் கேட்கின்றார்கள். நீங்கள் தேர்தலை கண்டு அஞ்சுகின்றீர்கள். 122 பேர் நீதிமன்றத்துக்கு சென்றதுக்கு காரணம் இந்த நாட்டில் 150 லட்சம் வாக்காளர்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கா என்று கேட்க விரும்புகின்றோம். இந்த குழுக்கள், இந்த குழு அரசாங்கத்தை பிரித்துவப்படுத்தினாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, மக்கள் விடுதலை முன்னணி என்கின்ற இந்த எல்லா தரப்பினரும் தேர்தலை கண்டு அஞ்சுகின்றார்கள். தேர்தலுக்கு அஞ்சவில்லை என்றால் தேர்தலுக்கு நீங்கள் தயாராக வேண்டும். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொன்னார், பிரதமரான உடனே தேர்தலை நடத்துவதாக சொன்னார். இன்று நாங்கள் வர பார்த்தோம் 50 நாட்கள் வலுக்கட்டாயமாக அலறி மாளிகையில் இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்று அரசாங்கத்தின் மூலம் 3/2 அங்கீகாரத்தை பெற்று ஒரு பிரேரணையை சமர்ப்பிப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம். பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான பிரேரணை கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்த்தோம். என்ன சொல்கின்றார்கள் இவர்கள்? 2025 வரை தேர்தல் இல்லாமல் ஆட்சி செய்ய பார்க்கின்றார்கள். ஆகவே உங்களிடம் ஒன்றை நாங்கள் கேட்க வேண்டும். நாங்கள் பார்த்தோம் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய பிரதம பதவி இழந்த போது மஹிந்த ராஜபக்ச இந்த நாட்டின் பிரதமராக நியமனம் செய்த போது சபாநாயகர் நடவடிக்கை எடுத்தார். இந்த கேலரிக்கு ஊடக நிறுவனங்கள், ஊடக எல்லாருக்கும் அனுமதி அளித்தார்கள். ஆகவே நாங்கள் ஒன்றை கேட்க வேண்டும், மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பிரதமரானவுடன், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமர் பதவியை இழந்த போது அதே மாதிரி ஊடக நிறுவனங்களுக்கு அனுமதி அளித்ததை போல இந்த பாராளுமன்றம் அங்கே கூடுகின்ற எல்லா நாட்களிலும் அந்த அனுமதி வழங்கப்பட வேண்டும். ஏன் 7-8 நாட்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்துகின்றீர்கள்? தயவு செய்து ஜனநாயகம் தேவை என்றால் இந்த பாராளுமன்றம் பெறுகின்ற எல்லா செயற்பாடுகளும் மக்களுக்கு காட்ட வேண்டும். அதனால் எல்லா ஊடகங்களுக்கும் அந்த ரணில் விக்ரமசிங்க அவருடைய பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய காலத்திலே அனுமதி அளித்ததை போல உடனடியாக அனுமதி அளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றோம். அது சபாநாயகர் ஜனநாயகத்தின் பேரில் அதை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஊடகவியலாளர்களுக்கு அந்த அனுமதியை கொடுக்க வேண்டும். அத்தோடு கௌரவ தவிசாளர் அவர்களே, நாங்கள் பார்த்தோம் மக்கள் விடுதலை முன்னணியும் ஐக்கிய தேசிய கட்சியும் கடந்த 50 நாள் அரசாங்கத்தை பற்றி பேசினார்கள். இந்த பேசுகின்றவர்கள் இந்த ஐம்பது நாட்களை பற்றி பேசுகின்றவர்கள் 1460 நாட்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கின்றார்கள். நாங்கள் கேட்கின்றோம், இந்த 50 நாட்களில் மஹிந்த ராஜபக்ச பிரதமராக அந்த மக்களிடம் இருந்த அந்த ஏன் அந்த நிவாரணங்கள் வழங்க முடியவில்லை? உடனடியாக எரிபொருள் விலை குறைக்கப்பட்டது, அத்தியாவசிய விலைகள் குறைக்கப்பட்டன, உரமானியம் மீண்டும் 50 ரூபாய்க்கு 500 ரூபாய் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மஹிந்த ராஜபக்ச பிரதமரான பின்னர் 50 நாட்களிலே எல்லா வயல்களும் இன்று விளை நிலங்களாக மாறியிருக்கின்றன. இந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டு விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டன. ஆகவே எதிர்கட்சி தலைவர் பறிபோதல், எதிர்கட்சி பிரதம கொறடா பதவி பறிபோதல் போல் தொடர்பாக அரசாங்க தரப்பினருக்கு ஒரு அதிருப்தி இருக்கலாம், ஆனால் பிரச்சனை அது அல்ல. கௌரவ உறுப்பினர் அவர்களே, இந்த பாராளுமன்றத்தில் இவ்வாறு முன்னெடுக்க முடியாது. இந்த பாராளுமன்றத்தை கூடுகின்ற எல்லா நாட்களிலும் நாட்டு மக்களுக்கு நாங்கள் அநீதியை தான் செய்து கொண்டிருக்கின்றோம். செய்யப்படுகின்ற எல்லா செலவுகளும் மக்களுடைய அநீதி இழைப்பதாகத்தான் உள்ளது. ஆகவே மக்களிடம் மக்கள் விடுதலை முன்னணி கோரிக்கை விடுக்க இருக்கின்றோம். நீங்கள் ரணில் விக்ரமசிங்க இறுதியாக பிரதமராக்குவதற்கு முயற்சி செய்தீர்கள், நீங்கள் நினைத்தது நிறைவேறிவிட்டது. எதிர்கட்சி என்ற ரீதியில் நாங்கள் செயல்படுவோம். மக்கள் TNA-யிடம் நாங்கள் கேட்கின்றோம், நீங்கள் ரணிலை பிரதமராக்குவதற்கான போராட்டத்தில் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள், இப்பொழுது நாங்கள் எதிர்கட்சி என்ற ரீதியிலே ஒன்றுபட்டு செயற்படுவோம். இந்த ஸ்திரமட்ட பாராளுமன்றத்தை கலைத்து இந்த நாட்டு மக்களுக்கு மீண்டும் புதிய ஆட்சி ஒன்றை அமைப்பதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொடுப்போம். மக்களுடைய உரிமையை பலாத்காரமாக பறித்து பாராளுமன்றத்தை முன்னெடுக்க முடியுமா? மக்கள் தானே பாதிக்கப்படுகின்றார்கள், மக்களுடைய பிரச்சனைகள் தானே தீர்க்கப்படாமல் இருக்கின்றன. ஆகவே மீண்டும் இந்த அரசாங்கத்திடம் கேட்கின்றோம், நீங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பாராளுமன்றத்தை கலைத்து நாளை பாராளுமன்றத்தை கூட்டி வெள்ளிக்கிழமையும் கூட்ட போவதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. உடனடியாக தேர்தலுக்கு அஞ்சவில்லை என்றால் கோல்பேஸ் மைதானத்துக்கு மக்கள் வந்தார்கள் என்று நினைப்பீர்கள் என்றால் உடனடியாக இந்த பிரேரணை கொண்டு வாருங்கள். நாங்கள் அதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஆதரவு தர தயாராக இருக்கின்றோம், 3-2 தர தயாராக இருக்கின்றோம் என்பதை கூறி உடைய நிறைவு செய்கின்றேன். நாளை 1 மணி வரை சபை ஒத்திவைக்கப்படுகின்றன.